This sermon, What is the Attraction on the Mountain, was delivered on Sunday evening on July 25th, 1965 at the Branham Tabernacle, Jeffersonville, Indiana, USA.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20வது நூற்றாண்டு தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரன்னம் அவர்களால் 1965 ஜூலை 25 ஞாயிற்றுக்கிழமை மாலையில் அமெரிக்கா இந்தியானா ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரன்னம் ஜப கூடாரத்தில் வாட் இஸ் தி அட்ராக்ஷன் ஆன் த மவுண்டன், மலையின் மேல் உள்ள கவர்ச்சி என்ன என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை நீங்கள் இப்பொழுது தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள்.
Let's bow our heads now.
நாம் நம்முடைய தலைகளை இப்பொழுது வணங்குவோம்.
Father God, that's our sincere prayer tonight.
பிதாவாகிய தேவனே, இன்றிரவு எங்களுடைய உத்தமமான ஜெபம் இதுவே.
Seeing all that you are doing for the people in this day.
இந்த நாட்களிலே நீ இருந்த ஜனங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறதை கண்டு நாங்கள் இப்படி ஜெபிக்கிறோம்.
And we ask you, Lord, may we only believe.
அதனால் கர்த்தாவே, நாங்கள் விசுவாசித்தால் மட்டும் போதும் என்று கேட்கிறோம்.
Just believe it's the truth, the written word being made manifest to us.
எழுதப்பட்ட வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுகிறதை நாங்கள் அப்படியே அது சத்தியம் என்று விசுவாசிக்கிறோம்.
Grant these things, Father.
இந்த காரியங்களை அளியும் பிதாவே.
Now tonight we want to thank you for the light that you throw on the scriptures for us this morning.
இந்த காலையில் எங்களுக்கு வேத வாக்குகளின் பேரில் நீர் காட்டின வெளிச்சத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூற விரும்புகிறோம்.
And we pray tonight, Lord, in the prayer line, that you will vindicate your word to be the truth.
கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையே சத்தியம் என்று நீர் ஜெப வரிசையில் ரூபகாரப்படுத்த வேண்டும் என்று இன்றிரவு நாங்கள் ஜெபிக்கிறோம்.
We pray for all the churches and the congregations that's gathered around the little microphones out across from the nation.
தேசத்தினூடாக ஒலிபெருக்கின் முன்பாக கூடி வந்திருக்கின்ற எல்லா சபைகளுக்காகவும் கூட்டத்தார்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
All the way to the west coast, up into the mountains of Arizona.
மேற்கு கடற்கரை பகுதி துவங்கி அரிசோனா மலைகள் மட்டுமாயும்,
down into the plains of Texas, way into the east coast.
டெக்சாஸின் சமபூமியிலிருந்து கிழக்கு கடற்கரை மட்டுமாய்,
all across the country, Lord, where they have gathered.
தேசத்தின் ஊடாக எல்லாரையும் கர்த்தாவே, அவர்கள் எங்கெல்லாம் கூடி வந்திருக்கிறார்களோ அவர்கள் யாவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
Many hours apart we are in time, but Lord, we are together tonight as one unit, believers waiting for the coming of the Messiah.
நாங்கள் மணிக்கணக்கு வேளைகளில் வித்தியாசப்படுகிறோம், ஆனால் கர்த்தாவே, இன்றிரவு நாங்கள் ஒரு பொருளாய் விசுவாசிகளாய் மேசியாவின் வருகைக்காக காத்துக்கொண்டிருக்கிறோம்.
We pray, Heavenly Father, that you'll send him soon for your church.
உம்முடைய சபைக்காக நீர் அவரை சீக்கிரமாய் அனுப்பும்படியாய் பரலோக பிதாவே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்.
For we ask it in his name. Amen. You may be seated.
அவருடைய நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். ஆமேன். நீங்கள் உட்காரலாம்.
Christian greetings to all that's here tonight.
இங்கிருக்கின்ற யாவருக்கும் இன்றிரவு எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்த்துக்கள்.
I'm sorry that we're still jammed and packed till we can hardly breathe.
மூச்சு விட கூட கஷ்டமாயுள்ள நிலையில் நாம் நெருக்கமாக இருப்பதற்காக நான் வருந்துகிறேன்.
Even the air conditioners as well as this air condition doesn't have much effect. So many people.
குளிர் சாதனங்களும் பதப்படுத்தப்பட்ட காற்றுகளும் கூட போதாமையாக இருக்கிறது இங்க இருக்கின்ற ஜனங்களுக்கு.
If it was hardly just a normal church full of people, those air conditioners would freeze you.
இந்த சபையில் சாதாரணமாய் சபை நிறைந்தால் இந்த குளிர் சாதனம் யாவரையும் குளிர்ந்து போக பண்ணும்.
But now everyone's got a fan fanning and the air conditioner's blowing as hard as it can.
ஆனால் இப்பொழுதோ எல்லாரிடத்தும் ஒரு விசிறி இருந்து விசிறி கொண்டிருக்கிறீர்கள். குளிர் சாதனமே தன்னால் முடிந்த அளவுக்கு காற்றை அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறது.
We send greetings from the east coast to the west to all our friends in Christ who's listening in.
கிழக்கு கரையிலிருந்து மேற்கு கரையில் உள்ளவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற கிறிஸ்துவுக்குள்ளான எங்களுடைய நண்பர்கள் யாவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை அனுப்புகிறோம்.
We send greetings over in San Jose, Brother Borders, the group up there.
San Jose, அங்கே இருக்கின்ற Borders அவர்களின் கூட்டத்தார்களுக்கும் வாழ்த்துக்கள் அனுப்புகிறோம்.
We send greetings up in the mountains, Prescott, Arizona, to Brother Leo Mercer and his group that's up there waiting for the coming of the Lord.
பிரஸ்காட் அரிசோனா மலைகளில் உள்ள சகோதரன் லியோ மெர்சியருக்கும் கர்த்தருடைய வருகைக்காக காத்துக்கொண்டிருக்கின்ற அவருடைய கூட்டத்தாருக்கும் வாழ்த்துக்களை அனுப்புகிறோம்.
We send greetings to those in Tucson that's gathered tonight waiting for the coming of the Lord.
இன்றிரவு டூசானில் கூடி வந்து கர்த்தருடைய வருகைக்காக காத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை அனுப்புகிறோம்.
Down in Houston, Texas, to those who are waiting for the coming of the Lord.
இன்னும் கீழாக ஹூஸ்டன் டெக்சாஸில் கர்த்தருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துதலை அனுப்புகிறோம்.
Up in Chicago, to those who are waiting for the coming of the Lord.
இன்னும் மேலாக சிகாகோவில் கர்த்தருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துதல்களை அனுப்புகிறோம்.
Up on the east coast, New York and Connecticut and the great groups up there that's waiting for the coming of the Lord.
கிழக்கு கரையில் உள்ள நியூயார்க் கனெக்டிகட்டுக்கும் கர்த்தருடைய வருகைக்காக அங்கே காத்துக் கொண்டிருக்கும் அந்த மகத்தான கூட்டத்தவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துதலை அனுப்புகிறோம்.
We don't have room here to seat them, so we just have to send them the word through the medium of the telephone.
அவர்கள் யாவரையும் இங்கே கொண்டு வந்து உட்கார வைக்க போதுமான இடவசதி இல்லாததினால் தொலைபேசியின் மூலமாக நாங்கள் அவர்களுக்கு செய்தியை அனுப்ப வேண்டியதாயிற்று.
We send greetings to Brother Junior Jackson tonight and his group down in Clarksville.
கிளாக்ஸ்வில்லில் உள்ள சகோதரன் ஜூனியர் ஜாக்சனுடைய கூட்டத்தாருக்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்த்துதலை அனுப்புகிறோம்.
Brother Ruddle upon 62 and his group waiting for the coming of the Lord.
62 இருக்கும் சகோதரன் ரெடலுக்கும் அவருடைய கூட்டத்தாருக்கும் இன்றிரவு நாங்கள் வாழ்த்துதல்களை அனுப்புகிறோம்.
And we are gathered here tonight at the home church, the tabernacle, waiting for the coming of the Lord.
இன்றிரவு நாங்கள் எங்கள் வீட்டு சபையில் ஒன்றாக கூடி கர்த்தருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம்.
And now, many of you maybe wasn't at the services this morning.
இப்பொழுது உங்களில் அநேகர் இன்று காலை ஆராதனைக்கு வந்திருக்க மாட்டீர்கள்.
But I trust that everyone that wasn't will get that tape.
காலையில் வராத யாவரும் அந்த ஒலிநாடாவை பெற்றுக்கொள்ளுங்கள்.
For I believe that it was the most straightest message to the church since the message of sirs, what time is it?
ஐயன்மீர் இதுவா சமயம் என்ற செய்திக்கு பின்னர் இதுதான் நேராக பேசுகின்ற ஒரு செய்தி என்று நான் நம்புகிறேன்.
நான்
ஆவியின் அபிஷேகத்தை உணர்ந்தவனாய் நான் என்ன சொன்னேனோ அதை சொல்லும்படியாக ஏவப்பட்டேன். அது ஒரு நீண்டதா இருந்தாலும் ஆனால் அதை நான் செய்யும்படியாக ஏவப்பட்டேன். நான் நினைக்கிறேன் கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் ஜீவிக்கின்றதான வேலையை நமக்கு
காட்டினார் என்று.
சம்பவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வினோதமான காரியங்களை எல்லாம் அறிந்து கொண்டோம் என்ற நிச்சயம் உள்ளவர்களாயிருங்கள்.
ஞானவான்கள்
விளங்கிக் கொள்வார்கள் என்று வேதம் கூறுகின்றது என்று நீங்கள் அறிவீர்கள்.
But the nations and the people will grow weaker and wiser.
ஆனால் தேசங்களும் ஜனங்களும் பலவீனத்திலும் ஞானத்திலும் வளருவார்கள்.
Just think the average American now is in middle age about 20 years old. Weaker, but wiser.
சற்று சிந்தித்து பாருங்கள், சராசரி அமெரிக்கன் இப்போது 20 வயதில் நடுத்தர வயது மனிதனாக பலவீனமானவனும் ஞானமானவனும் இருக்கிறான்.
They didn't have jet planes in them days and atomic warheads, but they lived a lot longer.
அந்த நாட்களில் அவர்களுக்கு ஜெட் விமானமும் அணு போர் ஆயுதங்களும் இருந்ததில்லை, ஆனால் தீர்க்காயுசா ஜீவித்தார்கள்.
We're getting weaker and wiser, and our own wisdom is what's going to destroy us.
நாமோ பலவீனராயும் ஞானவான்களுமாய் ஆகிக் கொண்டு போகிறோம். நம்முடைய சொந்த ஞானமே நம்மை அழிக்கப் போகிறது.
We will destroy ourselves.
நாமே நம்மை அழித்துக் கொள்வோம்.
God will not destroy us. Our wisdom will destroy us.
தேவன் நம்மை அழிக்க மாட்டார், நம்முடைய ஞானமே நம்மை அழித்துவிடும்.
It's always been that way, and so will it be again.
எப்பொழுதுமே அது அந்த விதமாகத்தான் இருந்து வருகிறது, அவ்வாறே மீண்டும் அது இருக்கவும் போகிறது.
Now, the Lord willing, next Sunday morning, not knowing now what I will speak on.
இப்பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஞாயிறு காலையில் நான் எதை குறித்து பேசுவேன் என்று அறியாதவனாய்.
But I trust that the Lord, if he lets us live and nothing happens, be his will.
ஆனால் ஜீவிக்கும்படி நம்மை தேவன் அனுமதித்து ஒன்றும் சம்பவியாமல் அது அவருடைய சித்தமாய் இருக்குமானால் தேவன் அனுமதிப்பார் என்று நான் நம்புகிறேன்.
We aim to speak another message next Sunday morning. Have prayer for the sick next Sunday night.
அடுத்த ஞாயிறு காலையில் நாம் இன்னொரு செய்தியை பிரசங்கித்து அடுத்த ஞாயிறு இரவு நாம் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்க எதிர்நோக்குகிறோம்.
Then it falls my lot to return back home to Arizona to take the family back so that the children can register in school.
அதற்கு பின்னர் அரிசோனாவிற்கு என் வீட்டில் பிள்ளைகள் திரும்பி பள்ளியில் சேர்க்க குடும்பத்தை அங்கு கொண்டு போவது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது.
Just as we can of the meetings as they mature or the times that we places that we aim to be.
அப்படியானால் காரியங்கள் கூடி வரும்போது நாங்கள் உங்களுக்கு எங்கே எப்போது எந்த நேரத்தில் என்பதை தெரியப்படுத்துவோம்.
So God bless you all.
எனவே தேவன் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.
Now tonight, knowing that I'm 15 minutes late to begin with.
இன்றிரவு 15 நிமிடங்கள் தாமதமாகவே நான் துவங்குகிறேன் என்பதை நான் அறிகிறேன்.
Quarter till 8 here in Jeffersonville. And that's about a quarter to 9 at the East Coast.
இங்கே ஜெஃபர்சன்வில்லில் 7:45 அங்கு கிழக்கு கரையில் சுமார் 8:45.
And then it's about 5 o'clock on the West Coast.
பின்னர் அங்கே மேற்கு கரையில் 5 மணியாயிருக்கும்.
So now we are just about sundown here.
எனவே இப்பொழுது நாம் சூரிய அஸ்தமனத்தில் இருக்கிறோம்.
And I want to speak to you for just a short service to try to find the anointing of the Spirit and then call the prayer line.
உங்களுக்கு ஒரு சிறு பிரசங்கத்தை செய்து ஆவியின் அபிஷேகத்தை அறிந்து கொள்ள முயற்சித்து பின்னர் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கலாம் என்று விரும்புகிறேன்.
Now I want the congregation here as well as the congregation assembled at other places.
இங்கே கூடியிருக்கின்றவர்களுக்கும் மற்ற இடங்களில் கூடியிருக்கின்றவர்களுக்கும்
find some man. Some brother that's anointed by the Spirit.
ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கின்ற ஒரு சகோதரனை தெரிந்து கொண்டு.
And when we start praying for the sick, go lay hands upon those that's in your congregation.
நாங்கள் இங்கே வியாதியர்களுக்காக ஜெபிக்கும் வேளையில் அந்த சகோதரன் அங்கே போய் உங்கள் மத்தியில் வியாதியா இருக்கிறவர்கள் மேல் கரங்களை வைப்பாராக.
Remember, God is omnipresent. He is everywhere.
நினைவிருக்கட்டும், தேவன் சர்வ வியாபியா இருக்கிறார், அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார்.
So down in Texas, over in California, up in Arizona, wherever you are.
எனவே அங்கே கீழாக டெக்சாஸிலும் கலிபோர்னியாவிலும் மேலே அரிசோனாவிலும் நீங்கள் இருக்கின்ற இடங்களிலும்
lay hands on those that are sick when we start praying for the sick.
நாங்கள் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் போது உங்கள் மத்தியில் வியாதியா இருக்கின்றவர்கள் மேல் கரங்களை வையுங்கள்.
I'm sure God will hear and answer prayer.
தேவன் ஜபத்திற்கு செவி கொடுத்து பதிலளிப்பார் என்று நான் நிச்சயமாய் நம்பியிருக்கிறேன்.
Strange thing last Sunday night, and the anointing was going on in the Holy Spirit.
வினோதமான காரியம் கடந்த ஞாயிறு இரவு என்று சம்பவித்தது. அபிஷேகத்தினால் பகுத்தறிதலின் வரம் பரிசுத்த ஆவியினால் கிரியை செய்து கொண்டிருந்தது.
It's quite a thing. I hadn't had a line of discernment for months and months since I was here the other time.
அது ஒரு வினோதமான காரியம் தான். முன்பு ஒரு முறை இங்கு வந்ததிலிருந்து மாதங்களாக வகை இருக்கும் வரிசை நான் வைக்கவே இல்லை. அப்படி இருக்க ஒரு வாக்குத்தத்தோடு இங்கே வருகையில் அவர் அதை செய்வார் என்று உங்களுக்கு தெரியாது. அவர் செய்வார் என்று உங்களால் சொல்ல முடியாது. நீங்கள் அங்கு சென்று காத்திருக்க வேண்டியதாயிருக்கிறது.
He's sovereign. He does what he wants to.
அவர் ஒப்பற்றவராய் இருக்கிறார். அவர் விரும்புகின்றதை செய்கிறவராய் இருக்கிறார்.
But stand there and wait to see what he will do.
ஆனால் அங்கே நின்று அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை காண காத்திருக்கின்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
Then feel it break through on you like that.
பின்னர் அந்தவிதமாக அது உங்கள் மேல் கிரியை செய்கிறதை உணர வேண்டியதாய் இருக்கிறது.
And at the end of the meeting, not knowing who it was.
கூட்டத்தின் முடிவில் அது யார் என்று அறியாமல் இருந்தேன்.
But there'd been a man somewhere along the line that was tall, bald on top, and he was a very sick person.
ஆனால் அங்கு எங்கோ வரிசையில் ஒரு உயரமான வழுக்கை தலையாயும் மிகவும் வியாதிப்பட்டவராய் ஒருவர் நின்று கொண்டிருந்தார்.
Then right at last there was a man appeared here on the platform.
பின்னர் சரியாக கடைசியில் ஒரு மனிதன் மேடையின் மேல் தோன்றினான்.
And had his head down. And looked like he was suffering, holding himself around the stomach.
தலையை கீழே தொங்க போட்டுக்கொண்டு ஏதோ வேதனைப்படுகிறவனாய் வயிற்று பிடித்துக் கொண்டு நின்றார்.
And I thought that must be that first man or second man or whatever it was that I prayed for.
நான் அவருக்காக ஜெபித்த போது அவர் ஏதோ முதலாவதோ அல்லது இரண்டாவதோ மனிதர் என்று நினைத்தேன்.
Because he was bald and was holding his head down, a large man stooped over.
ஏனென்றால் அவர் வடுக்கு தலையாய் தலையை கீழே தொங்க போட்டுக் கொண்டு குனிந்திருந்தார், ஒரு பெரிய உருவம்.
But I looked around and I found the gentleman sitting out there. But he was rejoicing.
ஆனால் நான் சுற்றி பார்த்தபோது அந்த நல்ல மனிதன் அங்கே வெளியே உட்கார்ந்து கொண்டிருந்தார், ஆனால் சந்தோஷித்துக் கொண்டிருக்கிறதை நான் கண்டேன்.
Thought, where is it?
அது எங்கே என்று நான் நினைத்தேன்.
I couldn't decide where it was at.
அது எந்த இடத்தில் என்று என்னால் தீர்மானிக்க முடியவில்லை.
I could feel it and see the man before me.
என்னால் அதை உணர முடிகிறது, அந்த மனிதனை எனக்கு முன்னால் காண முடிகிறது.
I felt it pull around this way and it was coming from back.
அது இந்த விதமாய் சுற்றி இந்த வழியாய் இருக்கின்றதை உணர்ந்தேன், அது எனக்கு பின்னால் இருந்து வருகிறது.
I looked at Brother Neville and these two sitting here, it wasn't them.
நான் சகோதரன் நெவிலையும் இந்த இரண்டு மனிதர்களும் அங்கே உட்கார்ந்திருக்கிறதை கண்டேன், ஆனால் அது அவர்கள் அல்ல.
I said, the man is on the inside of that baptistry back there. You know who it was? Brother Shepherd.
நான் சொன்னேன், அந்த மனிதன் உள்ளே இருக்கின்ற அந்த ஞானசான அருக்குள் இருக்கிறார் என்று. அது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? சகோதரன்
ஷெப்பர்ட்.
என்னால் அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியாததுக்கு காரணம், அவர் கீழே குறிந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார். அவர் மறுத்து விடுவார் என்று கருதினாராம். கடந்த சில வாரங்களாகவே அப்படி நினைத்துக் கொண்டிருந்தார்.
I won't be here that long.
அவருடைய மனைவி ஒரு புதிய ஜெதை காலணிகளை வாங்கிக் கொள்ளும்படி சொன்ன போது அவர், எனக்கு அது தேவைப்படாது, அவ்வளவு நாட்கள் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று சொன்னார்.
And he met me the other day and up there in the yard, Brother Woods is shouting and praising God.
அன்றொரு நாள் அவர் என்னை சகோதரன் வுட் அவர்களின் வீட்டின் முற்றத்தில் சந்தித்த போது அவர் சத்தமிட்டு தேவனை ஸ்தோத்தரித்தார்.
Said, I'm eating bacon, eggs, tomatoes, anything I want.
நான் பன்றி இறைச்சி, முட்டை, தக்காளி, இன்னும் விருப்பமான யாவற்றில் சாப்பிடுகிறேன் என்றார்.
Humbly giving up his seat, getting back in there, out of the way, and praying.
அவர் தாழ்மையுடன் தன் இருக்கையை விட்டு எழுந்து வெளியே விலகி போய் ஜெபித்துக் கொண்டிருந்தார்.
See, you don't need a prayer card, you only need faith. See?
பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஜெப அட்டை தேவையில்லை, உங்களுக்கு தேவையாய் இருக்கிறதெல்லாம் விசுவாசம். புரிகின்றதா?
I didn't know whether he was healed or not. I just said, a man praying has got something wrong.
உமக்கு சுகம் கிடைத்து விட்டதா அல்லது இல்லையா என்பது எனக்கு தெரியாது என்று நான் சொன்னேன். ஒரு மனிதன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், அவனுக்கு ஏதோ கோளாறாய் இருக்கின்றது
என்று. நான்
நினைக்கிறேன் கோளாறு என்ன என்று குறிப்பிட்டதென்று. வயிற்று வலியினால் பின்னால் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து உன்னை சுகப்படுத்துகிறார், அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடிந்தது.
He was praying.
இருந்த இழுப்பு என்னவென்றால் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்பதே.
I could see it, but what happens, I don't know.
என்னால் அதை காண முடிகின்றது, ஆனால் என்ன சம்பவிக்கிறது என்பது எனக்கு தெரியாது. புரிகின்றதா?
But when you see it come back, everybody's aware. When it says, thus saith the Lord. See, that's not me speaking no more then. That's him.
ஆனால் அது திரும்பி வருகின்றதை நீங்கள் காணும்போது, கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூறும்போது, எல்லாரும் அதை அறிந்திருக்கிறீர்கள். பாருங்கள், அப்பொழுது அதை பேசுகின்றது நான் அல்ல, அது அவரே பேசுகிறார்.
But I always say, Jesus Christ has made you whole. That's exactly the truth.
ஆனால் நான் எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து உங்களை சுகப்படுத்தினார் என்று தான் கூறுவேன், அது முற்றிலும் உண்மையே.
He was wounded for our transgressions. With his stripes we were healed.
நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். பார்த்தீங்களா? புரிகின்றதா?
But when it comes, thus saith the Lord, and tells you what to do and what's going to happen, what's that? It'll be that way.
ஆனால் அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்று வந்து என்ன செய்ய வேண்டும் என்றும் என்ன சம்பவிக்க போகிறது என்றும் கூறும் போது அதை கவனியுங்கள், அது அந்த விதமாகவே இருக்கும்.
But when I say Jesus Christ heals you, makes you whole, you believe it. Because he's already said it. I'm just repeating what he said.
ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை சுகப்படுத்தி உங்களை முற்றிலுமாய் குணமாக்குகிறார் என்று நான் கூறும்போது நீங்கள் அதை விசுவாசியுங்கள். ஏனென்றால் அவர் அதை ஏற்கனவே கூறிவிட்டார். அவர் சொன்னதைத்தான் நான் திருப்பி கூறுகிறேன்.
In a vision is just repeating what he showed. You understand?
ஒரு தரிசனம் என்பது அவர் என்ன காட்டினாரோ அதை மீண்டும் காண்கிறதா இருக்கிறது. உங்களுக்கு புரிகின்றதா?
Now, may we hurry up and get right into the word. Because I know that many of you are here got long miles to travel tonight.
இப்பொழுது நாம் துரிதமாக நேராக வார்த்தைக்கு செல்வோம். ஏனென்றால் உங்களில் அநேகர் இன்றிரவு நீண்ட தூரம் பிரயாணம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும்.
I pray that God will bless you, help you and protect you along the roads.
மேலும் பாதையிலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவும் உதவி செய்யவும் பாதுகாக்கவும் வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.
And now, I wish to turn tonight to St. Matthew, the 21st chapter, and verses 1 to 11. In St. Matthew.
மத்தேயு 21 அதிகாரம் வசனங்கள் 1 to 11 வரைக்குமாய் நான் இன்றிரவு வாசிக்க விரும்புகிறேன்.
And now, if you don't have your Bible, or if you want to jot down these scriptures, all right.
உங்களிடத்தில் வேதாகம் இல்லை என்றால் அல்லது குறித்துக் கொள்ள விரும்பினால் குறித்துக் கொள்ளுங்கள். சரி.
Now to you who never heard the message this morning, and you have a tape recorder.
இப்பொழுது இந்த செய்தியை காலையில் கேட்காதவர்களுக்கு உங்களிடத்தில் டேப் ரெக்கார்டர் இருக்கிறதா?
We never solicit selling tapes. We never solicit selling anything.
நாங்கள் ஒலிநாடாக்களை விற்கும்படி முயல்வதில்லை. நாங்கள் எதையுமே விற்பதில்லை.
Sometimes in a big meeting they'll announce they got some books back there.
சில சமயங்களில் பெரிய கூட்டங்களில் சில புத்தகங்கள் விற்பனைக்காக உள்ளது என்று அவர்கள் அறிவிப்பார்கள்.
We don't make anything out of them. Brother Dale's a writer.
சகோதரன் லீ வேலை எழுதுபவர். அதன் மூலமாய் நாங்கள் பணம் சம்பாதிப்பதில்லை.
The tapes, the man operates the tape business there will tell you. We don't make no tape money.
ஒலிநாடாக்கள் அந்த ஒலிப்பதிவை கண்காணிக்கும் அங்கேயுள்ள அவர்கள் கூறுவார்கள், ஒலிநாடாக்கள் மூலமாய் நாங்கள் ஏதும் பணம் சம்பாதிப்பதில்லை என்று.
We don't take the tapes, it's the message.
நாங்கள் ஒலிநாடாக்கள் என்று அவைகளை கருதுவதில்லை, செய்தி என்று தான் கருதுகிறோம்.
And when a man gets on his mind that it's money, he ain't gonna make tapes no more. That's right.
ஒரு மனிதனுக்கு அவனுடைய சிந்தையில் அது பணம் என்று வருமானால் அவனை அதற்கு பின்னர் ஒலிநாடாக்களை போட விட மாட்டோம். அது சரியே.
As asked about it, I think our tapes sell about under $5 or something, 3 to 5 or something like that.
நான் அதை குறித்து கேட்டுக்கொண்டிருந்தேன். நாங்கள் டேப்புகளை $5 அல்லது $3 அல்லது அதை போன்று ஏதோ அந்த பணத்திற்கு தான் விற்கிறோம்.
I say 3 and 4 for them big long tapes.
என்ன சொல்ல முடியும்? அந்த பெரிய நீளமான ஒலிநாடாக்களுக்கு $3 அல்லது $4 தான்.
And a certain minister, I asked about one of his tapes and it was $9.
ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரனை அவருடைய ஒலிநாடாக்களின் ஒன்றை குறித்து கேட்டோம். அதற்கு $9 விலை.
About 20 minutes or 30 of a message.
சுமார் 20 அல்லது 30 நிமிட செய்தி ஒன்றுக்கு.
So I see that our brother Softman back there is not getting rich any of them on these tapes that they're putting out.
அங்கே பின்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கும் சகோதரன் ஸ்வாத்மன் அவர்கள் அதனால் தான் பணக்காரர் ஆகவில்லை என்று புரிந்து கொண்டேன். பாருங்கள், அதை நடத்துவதற்கு போதிய அளவு சம்பாத்தியம் கிடைத்தால் போதும் என்று இருக்கிறார்கள். இலவசமாக அதை செய்யும்படி அவர்களிடம் கூற முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஒலிநாடாக்கள் மற்ற எல்லாவற்றையும் விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த ஒலிப்பதிவு செய்யும் எந்திரத்தின் விலை மிக அதிகம். பதிவு செய்வதற்கான ஒழுங்குகளை ஏற்படுத்துவதற்கே $10,000 தேவையாயிருக்கிறது.
Now I understand soon they haven't announced it yet, but there's a tape hearing again.
அவர்கள் அதை இன்னும் அறிவிக்கவில்லை. ஆனால் ஒலிநாடா பதிவுக்கான ஒரு ஏலம் மறுபடியுமாய் இருக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன்.
Ever so often, the trustees, I have nothing to do with it at all.
எனக்கும் அதற்கும் ஏதும் சம்பந்தமில்லை. தர்மகர்த்தாக்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள்.
I don't even know about none of the meetings. It's another mere pro or con.
நான் அந்த கூட்டங்களில் கலந்ததே கிடையாது. நான் அதற்கு சார்பாகவோ எதிர்ப்பாகவோ இல்லை.
They turn in their bids, the trustees decide who is the next man to make tapes and they send him a letter. That's all I know about it.
அவர்கள் ஏலம் கூறுவார்கள். தர்மகர்த்தா யாருக்கு என்ற தீர்மானத்தை எடுப்பார்கள். அந்த நபருக்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்துவார்கள். எனக்கு தெரிந்ததெல்லாம் அவ்வளவுதான்.
They take care of that because I can't even dedicate babies, let alone take care of tapes. So, are baptized.
அவர்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள். ஏனென்றால் ஒலிநாடாக்களை விடுங்கள், என்னால் பிள்ளைகளை கூட பேச செய்ய முடியவில்லையே, அல்லது ஞானஸ்தானம் கொடுக்க கூட முடியவில்லையே.
So I've got my mind set on this message. That's that third pull, and it's the one I must be loyal and reverent to.
எனவே இந்த செய்தியின் மேல் என்னுடைய சிந்தையை நான் வைத்துள்ளேன். அதுதான் மூன்றாம் இழப்பு. அந்த ஒன்றிற்கு நான் விசுவாசம் உள்ளவனாகவும் பயபக்தி உள்ளவனாகவும் இருக்க வேண்டும்.
Matthew 21:1-11. I said that so you could be watching for the or turning to the scriptures.
மத்தேயு 21:1-11 வரை நீங்கள் கவனிக்கவும் அல்லது வேதாகமத்தை திருப்ப உங்களுக்கு உதவியாக இருக்கவே இவைகளை
கூறினேன். Of Olives, Jesus sent two of his disciples and saying unto them, Go into the village over against you, and straightway you shall find an ass tied and a colt with her. Loose them and bring them to me. And if any man say aught unto you, you shall say, The Lord has need of them, and straightway he will send them. This was all done that it might be fulfilled which is spoken by the prophet, saying, Tell ye the daughters of Zion, Behold, thy king cometh unto thee meek, setting upon an ass, and a colt, the foal of an ass. And the disciples went and did as Jesus commanded them. And they brought the ass and the colt, and put on them their clothes, and they set him thereon. And a very great multitude spread their garments in the way, And others cut out branches from the trees and strew them in the way. And the multitude that went before and that followed cried, saying, Hosanna to the Son of David. Blessed is he that cometh in the name of the Lord. Hosanna in the highest. And when he was come into Jerusalem, all the city was moved, saying, Who is this? And the multitude said, This is Jesus, the prophet of Nazareth of Galilee.
அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேவுக்கு வந்தபோது இயேசுவானவரில் சீஷரில் இரண்டு பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள்.
Now if I would take a text from that for about 30 minutes before the prayer line begins.
ஜெபவரிசை துவப்பதற்கு முன்பாக ஒரு 30 நிமிடங்களுக்கு பேசுவதற்கென ஒரு பொருளை எடுப்பதென்றால்,
I would like to take this for a text. What is the attraction on the mountain?
மலையின் மேலுள்ள கவர்ச்சி என்ன என்ற இந்த பொருளை எடுக்க விரும்புகிறேன்.
Now, it had been a very weary, nervous day. And it's an unusual day.
இப்பொழுது அது ஒரு மிகுந்த களைப்பும் பயமும் கொண்ட நாளாய் இருந்தது. ஒரு வழக்கத்துக்கு மாறான ஒரு நாளாய் இருந்தது.
We find Jesus here coming up to Jerusalem ready to attend the Passover.
பஸ்காவை ஆசரிக்க ஆயத்தமாய் இயேசுவானவர் எருசலேமுக்கு வந்து கொண்டிருக்கிறதை நாம் காண்கிறோம்.
And the Passover is where the Paschal lamb was killed and the blood was spread upon the mercy seat for the atonement for the people.
பஸ்கா எனப்படுவது ஜனங்களின் பாவ நிவிர்த்திக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அதன் ரத்தமானது கிருபாசனத்தின் மேல் தெளிக்கப்படுதலாயிருக்கிறது.
And he had come up from Bethphage and had come to the top of the Mount of Olives.
அவர் பெத்பகேவில் இருந்து புறப்பட்டு மேலே ஒலிவமலையின் உச்சிக்கு வந்தார்.
Which looks down upon another little hill where Jerusalem was built.
அங்கிருந்து கீழே பார்த்தால் இன்னொரு சிறு குன்றின் மேல் எருசலேம் கட்டப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம்.
As he looked, he knew that this was his final visit.
அவர் அதை நோக்கி பார்த்தபோது அதுவே அவருடைய கடைசி விஜயம் என்பதை அவர் அறிந்திருந்தார்.
This was the time that when he would be delivered into the hands of sinful man and they would kill him.
அவர் பாவிகளின் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு அவர்களால் கொல்லப்பட வேண்டிய நேரமாய் அது இருந்தது.
He had died the horriblest death that was ever died by a mortal and be buried.
மானிடர்கள் ஒருபோதும் மரித்திராத அத்தகைய கொடூரமான மரணத்தினால் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட போகிறார்.
He'd be betrayed by his own, some of them standing right with him.
அவருக்கு சொந்தமானவர்களால் அப்பொழுது அங்கே அவரோடு நின்று கொண்டிருந்த ஒருவனால் அவர் காட்டிக் கொடுக்கப்பட போகிறார்.
And him being God knew what was in their hearts and knew from the beginning who would betray him.
அவர் தேவனாய் இருந்தபடியால் அவர்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறதென்றும் ஆரம்பத்திலிருந்து யார் அவரை காட்டிக் கொடுக்க போகிறார் என்றும் அவர் அறிந்திருந்தார்.
And know that man was with him who sat by his side, counted his money to him and so forth.
அந்த காட்டிக் கொடுப்பவன் அவரோடு கூடவே இருக்கிறான் என்றும் அவருடைய பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அவருடைய பணத்தை எண்ணுகிறான் என்றும் எல்லாவற்றையும் அறிந்தவராயிருந்தார்.
Know that man would betray.
அந்த மனிதன் தான் அவரை காட்டிக் கொடுக்க போகிறான் என்பதையும் அவர் அறிந்திருந்தார்.
And knew that a cruel Roman cross waited for him out there.
அவருக்காக அங்கே வெளியே ஒரு கொடூர ரோம சிலுவை காத்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் அறிந்திருந்தார்.
He knew that his water and his body and the blood of his body would separate.
அவருடைய சரீரத்தில் இருக்கும் தண்ணீரும் அவருடைய சரீரத்தில் இருக்கும் இரத்தமும் வேறு பிரிய போகிறது என்றும் அவர் அறிந்திருந்தார்.
And the blood would drop off of his forehead, great big drops like perspiration.
அவருடைய இரத்தமானது பெருந்துளிகளாய் நெற்றியிலிருந்து வேர்வையாய் சிந்தும் என்றும் அவர் அறிந்திருந்தார்.
He knew all that was before him.
அவர் அனைத்தையும் அறிந்திருந்தார். அவைகள் அனைத்தும் அப்பொழுது அவருக்கு முன்பாகவே இருந்தது.
And he stands upon the mountain looking over to Jerusalem.
இவை எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராய் அவர் மலையின் மேல் நின்று கொண்டு எருசலேமை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தார்.
The people of that day, what they call that day a better religious class of people, hated him.
அந்த நாட்களில் இருந்த ஜனங்களை அந்த காலத்தில் ஒரு மேலான தேவ பக்தி உள்ள ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் தான் அவரை வெறுத்தார்கள்.
The churches of that day hated him and denounced all that listened to him.
அந்த நாட்களின் சபைகள் அவரை வெறுத்து அவரை நிராகரித்தனர். அவருக்கு செவி கொடுத்த அத்தனை பேர்களையும் அவர்கள் நிராகரித்தனர்.
If they went and attended his campaigns, they were immediately excommunicated from the fellowship of the church.
அவர்கள் போய் அவர்களுடைய கூட்டங்களில் கலந்து கொண்டால் அவர்களை சபையிலிருந்து விலக்கிவிட்டனர்.
No wonder the scripture said he came unto his own and his own received him not.
அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வேத வார்த்தைகள் கூறுவதில் வியப்பொன்றும் இல்லை.
The ones who ought to have loved him, the ones who ought to have been for him, was his bitterest enemies.
அவரை நேசித்திருக்க வேண்டியவர்கள் அவருக்காக இருந்த நெருக்கமான ஜனங்கள் அவருடைய கசப்பான எதிரிகளாய் இருந்தனர்.
And he had made up his little group out of a bunch of poor people, fishermen, tax gatherers, uneducated.
அவர் தம்முடைய சிறு கூட்டத்தை ஏழை ஜனங்கள், மீன் பிடிப்பவர்கள், ஆயக்காரர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள் மத்தியிலிருந்து தெரிந்து கொண்டார்.
The Bible said some of them was even ignorant, unlearned.
அவர்களில் சிலர் படிப்பறிவு இல்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள் என்று வேதம் கூறுகிறது.
Some could not even sign their name.
சில பேருக்கு அவர்களுடைய பெயரை கூட எழுத தெரியாது.
He never went to the churches to get his people.
அவர் தமக்கென்று ஜனங்களை தெரிந்து கொள்ள அவர் சபைகளுக்கு போகவில்லை.
And he never agreed with any of the church leaders.
அவர் எந்த சபை தலைவருடனும் ஒருபோதும் ஒத்து போகவில்லை.
And besides that, he followed the very trend of a prophet.
மட்டுமல்லாமல் ஒரு தீர்க்கதரிசியின் போக்கையே அவர் பின்பற்றினார்.
He condemned everything that they done, as the ones before him had.
அவருக்கு முன்பாக இருந்தவர்கள் செய்தது போன்று அவர்கள் செய்த யாவற்றையும் அவர் கடிந்து கொண்டார்.
Because they were a portion of the word and he was the word in its fullness.
ஏனென்றால் அவர்கள் வார்த்தையின் ஒரு பகுதியாக இருந்தார்கள். ஆனால் இவரோ வார்த்தையின் பரிபூர்ணமாயிருந்தார்.
But in the midst of all of it, through every age and every prophet that had been or would be.
ஆனால் இவைகள் எல்லாவற்றின் மத்தியில் ஒவ்வொரு காலத்தில் இருந்ததும் அல்ல இருக்க போவதுமான ஒவ்வொரு தீர்க்க தரிசியின் ஊடாகவும்
there's going to be a certain amount of people that's predestinated to hear that message and they'll follow it
அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளவும் அதை பின்பற்றவும் ஒரு குறிப்பிட்ட கூட்ட ஜனங்கள் முன்குறிக்கப்பட்டவளாய் இருக்க போகிறார்கள் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள்
those ignore the crowds they ignore the criticism of the unbeliever
அவர்கள் திரள் கூட்டத்தை அசட்டு செய்வார்கள் அவ்விசுவாசிகளின் குறை கூறுதல்களுக்கு செபி கொடுக்க மாட்டார்கள்
they have no argument with them
அவர்களோடு அவர்கள் விவாதம் செய்ய மாட்டார்கள்
they've got one thing to do that's believe and to get every bit of it they can
அவர்களாக செய்வதற்கு ஒரு காரியம் மட்டுமே அவர்களுக்கு இருக்கவும் அதாவது விசுவாசிக்கவும் கூடுமானவரை ஒவ்வொரு துணிக்கையும் எடுத்துக்கொள்ள பார்ப்பார்கள்
soak it in like Mary who sat at the feet of Jesus
இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்த மரியாளை போன்று அதையே உள்ளே வைத்து பதித்துக் கொள்வார்கள்
and Martha was fixing his dinner and Jesus said to her
மார்த்தாளோ அவருக்கு ஆகாரத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார் இயேசு அவரிடத்தில்
but Martha you are so concerned about the things of life
மார்த்தாளே நீ உலக காரியங்களை குறித்து கவலை கொள்கிறாய்
But Mary has sought the better things. See? The things of eternal life.
ஆனால் மரியாளோ மேலான பங்கை தெரிந்து கொண்டால் பாருங்கள் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை தெரிந்து கொண்டால் என்றார்.
Now we find that many of the people that had understood.
அநேக ஜனங்கள் அவர் பஸ்காவுக்கு அங்கே வருவார் என்று புரிந்து கொண்டனர்.
They didn't have literature as we have today. They didn't have television or telephones or anything in that day.
இன்றைக்கு நமக்கு இருப்பது போன்று அவர்களுக்கு அந்த நாளில் பத்திரிகைகள் கிடையாது தொலைக்காட்சிகள் தொலைபேசிகள் அல்லது இன்றைக்கு நமக்குள்ள இருக்கின்ற காரியங்கள் ஏதும் அவர்களுக்கு கிடையாது.
But it been kind of breezed around that he was going to be at the Passover.
ஆனால் காற்றில் வந்தது போன்று எப்படியோ பஸ்காவுக்கு அவர் இங்கு வருவார் என்னும் செய்தி பரவலாய் இருந்தது.
For many of the people being spiritual minded knew that he was that Passover lamb.
ஏனென்றால் அந்த ஜனங்களில் அநேகர் ஆவிக்குரிய சிந்திய உடையவளாய் இருந்தபடியினால் அவர்தான் பஸ்காவின் ஆட்டுக்குட்டி என்று அறிந்திருந்தார்கள்.
Because he'd already told them the things that was going to happen.
ஏனென்றால் சம்பவிக்க போகின்ற காரியங்கள் யாவையும் குறித்து அவர்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருந்தார்.
And then of course knowing that he was to be there and loved him the way they did, they was waiting for him.
பின்னர் நிச்சயமாக அவர் அங்கே இருப்பார் என்பதை அறிந்தவர்களாய் அவர்கள் செய்த விதத்தில் அவரை நேசித்தார்கள் அவருக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள்
There was a crowd that was probably pushing, shoving from one gate to the other.
ஒரு வாசலில் இருந்து இன்னொரு வாசலுக்கு நெருக்கிக் கொண்டும் தள்ளிக் கொண்டும் போகின்றதான ஒரு கூட்டம் அங்கே இருந்தது
Watching out in every way for they knew that one of the hours he would appear. They were watching.
எல்லா வழியிலும் அவர்கள் கவனித்துக் கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் அவர் அந்த மணி வேளைகளின் ஒன்றில் அவர் அங்கு வருவார் என்று அவர்கள் அறிந்திருந்தனர் ஆகவே அவர்கள் கவனித்துக் கொண்டிருந்தனர்
Others were wondering what was the matter with these people running from gate to gate what's the attraction
மற்ற ஜனங்களோ என்ன ஒரு வாசலிலிருந்து இன்னொரு வாசலுக்கு ஓடுகிறார்களே என்ன விசேஷம் என்று மற்றவர்கள் வியந்து கொண்டிருந்தனர் கவர்ச்சி என்ன என்றனர்
They would look this way and look that way To find out.
கண்டுபிடிக்கும்படியாய் அவர்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக பார்ப்பார்கள்
Look like they were looking for something. Under expectation of something going to happen.
பார்ப்பதற்கு ஏதோ காரியத்தை எதிர்பார்க்கிறது போன்று ஏதோ சம்பவிக்க போகிறதை எதிர்நோக்கிக் கொண்டிருப்பது போன்று அது காணப்பட்டது
Oh, how I would like to change my text for a few minutes and say this, that that's what's the matter today.
ஒரு சில நிமிஷங்களுக்கு என்னுடைய பேசும் பொருளை மாற்றி இன்றைக்கும் காரியம் அந்த விதமாகத்தான் இருக்கிறது என்று கூற எவ்வளவு விருப்பமாயிருக்கிறது
The people who are looking for him coming is under great anticipation and expectation.
அவர் வர காத்துக் கொண்டிருக்கும் ஜனங்கள் ஒரு மகத்தான எதிர்பார்க்குதலுடனும் எதிர்நோக்கத்துடனும் இருந்தார்கள்
We can feel it. The pressure.
நம்மால் அந்த அழுத்தத்தை உணர முடிகிறது
And they're seeking, watching every move and every sign, comparing it with the scriptures.
அவர்கள் ஒவ்வொரு அசைவையும் அடையாளத்தையும் தேடிக்கொண்டும் கவனித்துக் கொண்டும் வேத வார்த்தைகளோடு அதை ஒத்து பார்த்துக் கொண்டும் இருக்கின்றனர்.
And when they've seen all those things that was predicted of him, right up to the end, they know the end was nigh.
அவரை குறித்து சொல்லப்பட்ட எல்லா முன் அறிவிப்புகளையும் முடிவு வரை அவர்கள் கண்டபோது முடிவானது சமீபமாக இருக்கிறது என்று அறிந்திருந்தார்கள்.
They wanted to be there. So they watched.
அவர்கள் அங்கு இருக்க விரும்பினர், எனவே அவர்கள் கவனித்துக் கொண்டிருந்தனர்.
Part of the crowds was following in the minority.
அந்த கூட்டத்தில் ஒரு சிறு பகுதி சிறுபான்மையோர் அவரை சார்ந்திருந்தனர்.
Some was against him, most of them. 90% was against him.
சிலர் அவருக்கு எதிராக இருந்தனர், பெரும்பாலோர் 90% அவருக்கு எதிராக இருந்தனர்.
And that's about the way it is today.
இன்றைக்கும் அது அந்த விதமாகத்தான் இருக்கிறது.
In the religious crowds, when it really come down to the Word and Christ, there's about 1% that would believe it.
மார்க் சம்பந்தமான கூட்டங்களில் கிறிஸ்துவும் வார்த்தையும் என்பதற்கு உண்மையாக வரும்போது 1% தான் அதை விசுவாசிக்கவளாய்
இருக்கிறார்கள்.
என்ன சம்பவித்தாலும் சரி, மற்ற பகுதியானவர்கள் அதற்கு எந்த கவனத்தையும் செலுத்தாமல் அதை ஒரு கேளிக்கையாகவும் தமாஷாகவும் எடுத்துக்கொண்டு எதையாவது சொல்லிவிடுவார்கள்.
Just about the same.
சரியாக அதே விதமாகத்தான்.
Things don't change very much. History just repeats itself around.
நேரமும் காரியங்களும் அதிகமாக மாறுவதில்லை, சரித்திரம் அப்படியே சுழலுகிறது.
Well, we find that drawed a nervous tension. It had to. It must do it.
அது ஒரு பயமுள்ள இருக்கத்தை உருவாக்கியதை நாம் காண்கிறோம். அப்படித்தான் செய்ய வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும்.
They were waiting, they were wondering what he would do when he got there.
அவர்கள் காத்துக்கொண்டிருந்தனர், அவர் அங்கு வந்தபோது என்ன செய்வார் என்று அவர்கள் வியந்து கொண்டிருந்தனர்.
They wanted to be there to get anything that he'd done. They wanted it.
அவர் செய்யும் எதையும் பெற்றுக்கொள்ள அவர்கள் விரும்பினர். அவர்களுக்கு அது தேவையா இருக்கிறது.
They wanted to see it. They believed him.
அவர்கள் அதை காண விரும்பினர். அவர்கள் அவரை விசுவாசித்தனர்.
Others had heard he was coming. And they went up there to make fun of him.
மற்றவர்களோ அவர் வரப்போகிறார் என்று கேள்விப்பட்டு அவரை கேலி பரியாசம் செய்யும்படியாய் அங்கே போயிருந்தார்கள்.
So after all the nervous anticipation, very unusual day, very unusual time.
எனவே அந்த எல்லா பயத்துடன் கூடிய எதிர்பார்க்கத்துடன் ஒரு அசாதாரணமான நாளாய், மிக அசாதாரண நேரமாய்.
Church is asleep. The people's nerve was on edge. There were so many people there. Then it happened.
சபைகள் உறங்கிக் கொண்டிருக்க ஜனங்களுடைய உணர்வுகள் கூர்முனையில் நிற்க அங்கே ஜனங்கள் கூடி வந்திருந்தன. அப்பொழுது அது சம்பவித்தது.
On top of Mount Olive come a little white donkey. Coming walking down the hill.
ஒலிவ மலையின் உச்சியில் ஒரு சிறிய வெள்ளை கழுதை குன்றின் மேலிருந்து கீழ்நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தது.
With a group of people fanatically screaming, pulling off palms, leaves off the trees.
ஒரு கூட்ட ஜனங்கள் மதவரி கொண்டவர்களாய் கூச்சலிட்டுக் கொண்டு குருத்தோலைகளை வெட்டி வீதியின் மேல் போட்டுக்கொண்டு,
throwing their clothes in the road, screaming, Hosanna to the Son of David that comes in the name of the Lord.
அவர்களுடைய மேலங்கிகளை கழற்றி வழியில் விரித்து கர்த்தரின் நாமத்தில் வருகிற தாவீதின் குமாரனுக்கு ஹோசன்னா என்று சத்தமிட்டனர்.
This little mule, his rider was none other than God's anointed Messiah of the hour.
இந்த சிறு கழுதையின் மேல் ஏறி வருகிறவர் அந்த வேளையின் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவே அன்றி வேறு யாரும் அல்ல.
God then, what was he doing?
தேவன் அப்பொழுது என்ன செய்து கொண்டிருந்தார்?
What is that attraction up there on the hill?
அந்த மலையின் உச்சியில் உள்ள அந்த கவர்ச்சி என்ன?
It's God making history and God fulfilling prophecy.
தேவன் சரித்திரம் உண்டாக்கிக் கொண்டும் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றிக் கொண்டும் இருக்கிறதாய் அது இருந்தது.
And that always causes an attraction.
அது எப்பொழுதுமே ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது.
It brings all the critics up. The vultures of this morning's message and the eagles also. See?
அது எல்லா குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களையும் இந்த காலை செய்தியின்படி வல்லூறுகளையும் கழுகுகளையும் கூட மேலே கொண்டு வருகிறதா இருக்கிறது. புரிகின்றதா?
They come together to find out what's going on.
என்ன சம்பவிக்கிறது என்று காணும்படியாக அவைகள் ஒன்று சேர்ந்து வருகின்றது.
Some coming for curiosity. Some coming to find fault. Others coming to criticize.
சிலர் அறிந்து கொள்ள ஆவல் கொண்டவர்களாய் வருகிறார்கள். சிலர் குறை கண்டுபிடிக்க வருகிறார்கள். மற்றவர்கள் குற்ற விமர்சனம் செய்ய வந்தனர்.
There's all kinds gathered, as we said this morning, believers, make believers, and unbelievers.
எல்லா விதமானவர்களும் அங்கே ஒன்று கூடினர். இன்று காலையில் நாம் கூறினது போன்று விசுவாசிகள், போலி விசுவாசிகள், அவிசுவாசிகள்.
What's on the mountain? Prophecy is being fulfilled.
மலையின் மேல் என்ன நடக்கிறது? தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது.
Now, we'll see what takes place.
இப்பொழுது என்ன சம்பவிக்கிறது என்று நாம் பார்ப்போம்.
Now, in the book of Zechariah, in the 9th chapter and the 9th verse.
இப்பொழுது சகரியாவின் புத்தகத்தில் 9 அதிகாரம் 9 வசனம்.
Zechariah, one of the prophets, spoke in the spirit saying this.
தீர்க்க தரிசிகளில் ஒருவனாகிய சகரியா ஆவியில் பேசி இதை சொன்னான்.
Rejoice greatly, O daughters of Zion.
சியோன் குமாரத்தியே, மிகவும் களிகூறு.
Shout, O daughters of Jerusalem.
எருசலேம் குமாரத்தியே, கிம்பீரி.
Behold, thy king cometh unto thee.
இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார்.
He is just, having salvation.
அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும்.
Lowly and riding upon an ass. Upon the foal, a colt, the foal of an ass.
தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார்.
Now, what was the matter with those scribes?
அந்த வேத பாரகர்களுக்கு என்ன நேர்ந்தது?
What was the matter with those priests?
அந்த ஆசாரியர்களுக்கு என்ன நேர்ந்தது?
What was the matter with those religious people?
அந்த பயபக்தியுள்ள ஜனங்களுக்கு என்ன நேர்ந்தது?
This was wrote 487 years before it happened by a vindicated prophet.
இது சம்பவிப்பதற்கு 487 வருஷங்களுக்கு முன்னதாகவே ஒரு ரூபகார படுத்தப்பட்ட தீர்க்கதரிசியினால் இது எழுதப்பட்டது.
It was already put into writings and called the Bible, the scrolls of the Old Testament.
ஏற்கனவே எழுத்திற்குள்ளாகி பழைய ஏற்பாட்டின் சுருள்களாகிய வேதாகமம் என்று அழைக்கப்பட்டது.
Couldn't they see that that's prophecy being fulfilled?
அது தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறதா இருக்கிறது என்று ஏன் அவர்களால் காண முடியவில்லை?
The same reason they can't see it today.
இன்றைக்கு அவர்களால் ஏன் காண முடியவில்லை என்பதற்கு அதேதான் காரணம்.
They took the word of God and made it of none effect to the people by teaching for traditions, for doctrine, the traditions of man.
அவர்கள் உபதேசத்துக்கு பதிலாக மனிதர்களுடைய பாரம்பரியங்களை ஜனங்களுக்கு போதித்து தேவனுடைய வார்த்தையை உயர்த்தமாக்கினர்.
And if scribes, preachers, ministers, spiritual men so-called, anointed ones, would only read the Bible, they wouldn't be wondering what's taking place. They would know what it is.
வேதபாரகர்கள், போதகர்கள், ஊழியர்கள், ஆவிக்குரிய மனிதர்கள், அவ்வாறு அழைக்கப்படுபவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், இவர்கள் வேதத்தை மட்டுமே வாசிப்பார்கள். என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்று அவர்கள் வியப்படைய மாட்டார்கள். அது என்னவென்று அறிந்திருப்பார்கள்.
Fulfilling his word.
தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்.
History was being made. Prophecy was being fulfilled.
சரித்திரம் உண்டாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்படுகிறது.
Salvation to the world was arriving.
உலகத்திற்கு ரட்சிப்பு வந்து கொண்டிருக்கிறது.
The great day that all the prophets had looked forward to.
எல்லா தீர்க்க தரிசிகளும் எதிர்நோக்கி கொண்டிருந்த அந்த மகத்தான நாள் வந்து கொண்டிருக்கிறது.
All that was in the grave was waiting for that day.
கல்லறைகளில் இருந்த யாவரும் அந்த நாளுக்காய் காத்துக் கொண்டிருந்தார்கள்.
Think of it.
அது உண்மை. அதை சற்று சிந்தித்து பாருங்கள்.
All that had died, all the righteous of the blood of the martyrs and the prophets.
மரித்த யாவும் சாட்சியாய் தங்கள் ரத்தத்தை சிந்தின எல்லா நீதிமான்களும் தீர்க்கதரிசிகளும் அந்த நாளை எதிர்நோக்கி கொண்டிருந்தனர்.
But you just screamed out, Jerusalem, oh Jerusalem.
அப்பொழுதுதான் அவர் சத்தமிட்டு, எருசலேமே, எருசலேமே,
You that stone every prophet that ascend to you and kill the righteous.
தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்ட நீதிமான்களை கல்லெறிகிறவளே.
How often would I have hovered you as a hen that would have brooded, but you would not. But now your hour's come.
கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தருமோ உன் பிள்ளைகளை தீட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இப்பொழுதோ உன்னுடைய வேலை வந்தாயிற்று.
Everything that was in the grave, Abraham, Isaac, Jacob, all the prophets were waiting for this hour.
கல்லறைக்குள் இருந்த எல்லாரும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எல்லா தீர்க்கதரிசிகளும் அந்த மணி வேலைக்காக காத்துக் கொண்டிருந்தனர்.
And the church was blind to it.
ஆனால் சபையோ அதற்கு குருடாயிருந்தது.
Who is this? Cause all this noise.
இந்த சத்தத்தை எல்லாம் உண்டாக்குகிற இவன் யார்?
Who is that fellow that said one time, is not that the carpenter's son over here?
இவன் யார்? ஒரு சமயம் சொன்னார்களே, அந்த ஆளின் பெயர் என்ன? அந்த தச்சனின் மகன் அல்லவோ அது. நமக்கு அவனை தெரியுமே.
Where did he get this wisdom?
இந்த ஞானத்தை அவன் எங்கிருந்து பெற்றான்?
Well, we don't seem connected with any of our schools.
எப்படி எந்த பள்ளியுடனும் அவனுக்கு தொடர்பு இருந்ததாகவே நாம் காணவில்லையே.
We don't know any books he ever learned from.
அவன் எந்த புத்தகத்தையும் எடுத்து கற்றதாகவும் தெரியவில்லையே.
Who is it?
அவன் யார்?
He was the answer of the prophet's prophecy.
அவர் தீர்க்கதரிசிகளின் தீர்க்கதரிசனத்துக்கு பதிலாக இருந்தார்.
Here he comes. Riding upon the foal of an ass.
இதோ அவர் வருகிறார். கழுதை குட்டியின் மேல் சவாரி செய்து கொண்டு வருகிறார். என்ன ஒரு கவர்ச்சி!
What an attraction!
என்ன ஒரு கவர்ச்சி!
God was fulfilling his promised word. The hour that had been waiting since 4,000 years.
4,000 வருடங்களாக காத்துக் கொண்டிருந்த அந்த மணி வேளையில் அவருடைய வாக்களிக்கப்பட்ட வார்த்தையை தேவன் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்.
And Genesis, the third chapter and the 15th verse, God had made the prediction.
ஆதியாகமம் 3 அதிகாரம் 15 வசனத்தில் தேவன் ஒரு முன்னறிவிப்பை செய்தார்.
The seed of the woman shall bruise the serpent's head, but his head shall bruise her heel.
ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார், ஆனால் அவனோ குதிங்காலை நசுக்குவான்.
That prophecy down through the Bible that had been predicted of this man coming.
அந்த தீர்க்கதரிசனமானது வேதத்தின் ஊடாக இந்த மனிதன் வருகிறார் என்று முன்னறிவித்திருந்தது.
Here, just recently, there was a prophet who stood up among them that was vindicated the prophet, Zechariah, and he said that...
சமீபத்தில் அங்கே அவர்கள் மத்தியில் ஒரு தீர்க்கதரிசி எழும்பி நின்றான். அவன் ஒரு ரூபகாரப்படுத்த தீர்க்கதரிசியாக இருந்தான். அவன் சகரியா. அவன் கூறினான்,
You daughters of Jerusalem and you daughters of Zion, rejoice! Shout! Scream out!
எருசலேமின் குமாரத்திகளே, சியோன் குமாரத்திகளே, களி கூறுங்கள், கெம்பீரியுங்கள், சத்தமிடுங்கள்.
For your king comes to you, meek and lowly and humble, riding upon the foal of an ass.
இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் சாந்த குணமுள்ளவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் என்றான்.
And here those people that read that scripture day by day watched him come riding in and cried, Who is this?
அந்த வேத வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் வாசித்த அந்த ஜனங்கள் இங்கே அவர் கழுதையின் மேல் ஏறி வருகிறதை கண்டு இவர் யார் என்று சத்தமிட்டார்கள். பார்த்தீர்களா?
God fulfilling his word to the people that should have known what it was, but they didn't know it.
தேவன் தம்முடைய வார்த்தையை ஜனங்களுக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அது என்னவென்று அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களோ அதை அறியவில்லை.
When God fulfills his word, it always causes an attraction. Always does.
தேவன் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றும் போது அங்கே எப்பொழுதுமே ஒரு கவர்ச்சியை அது உண்டாக்குகின்றது.
Causes an attraction. For it is the unusual.
ஒரு கவர்ச்சியை உண்டாக்குகிறது. ஏனென்றால் அது ஒரு வழக்கமான காரியம் அல்ல.
So unusual when he fulfills his word to the modern trend of the day.
அந்த நவீன நாளின் போக்குகளுக்கு அவருடைய வார்த்தையை நிறைவேற்றும் போது அது அவ்வளவு அசாதாரணமாக இருக்கிறது.
Because the modern trend of the day don't believe in it. They have their own way.
எனவே இந்த நாளின் நவீன போக்கிற்கு அதில் நம்பிக்கை கிடையாது. அவர்கள் அவருடைய சொந்த வழியை உடையவளாய் இருக்கிறார்கள்.
Now, we see And let us go back in the scriptures and take some other unusual events. Just for a few more minutes. When God fulfilled His prophecy.
நாம் திரும்பி வேத வார்த்தைகளுக்குள்ளாக போய் வடக்கத்துக்கு மாறான சில சம்பவங்களை எடுத்து தேவன் எப்பொழுது அவருடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறார் ஒரு சில நிமிடங்களுக்கு பார்ப்போம். தேவன் ஏதாவது ஒரு காரியத்தை கூறுவாரானால் அவர் அதை செய்கிறவராயிருக்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போம் ஆனால் அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போகாது.
An unusual scene.
எனவே அது எப்பொழுதும் ஒரு காட்சியை வழக்கத்துக்கு மாறான ஒரு காட்சியையே அது உண்டாக்குகிறது.
Notice how ridiculous that the word of God to a people who's supposed to believe it and yet it's so unusual they cried, well, what's this?
வார்த்தையை விசுவாசிக்க வேண்டிய ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தை எவ்வளவு கேலித்தனமாய் உள்ளது என்பதை கவனியுங்கள். இருந்த போதிலும் அவர்கள் சரி இது என்ன என்று சத்தமிடுகிறார்கள்.
Where'd you get that stuff? Who is this? What is this?
இந்த காரியத்தை நீங்கள் எங்கே பெற்றீர்கள்? இவர் யார்? இது என்ன?
When they ought to have been screaming, Hosanna! To the king that cometh in the name of the Lord.
ஆனால் அவர்களோ கர்த்தருடைய நாமத்தினால வருகிற ராஜாவுக்கு ஓசன்னா என்று சத்தமிட்டுக் கொண்டிருக்க வேண்டியவர்களாயிருந்தார்கள்.
But there's just a little group doing that. Just a little group.
ஆனால் அங்கேயோ ஒரு சிறு கூட்டமே அதை செய்து கொண்டிருந்தது.
Of 4,000 years of prophecy for the greatest thing that could ever happen to the nation.
4,000 வருடங்களாக கூறப்பட்ட தீர்க்க தரிசனம் ஏனென்றால் ஒரு தேசத்திற்கு சம்பவிக்கக்கூடிய ஒரு மகத்தான சம்பவம்.
ஏனென்றால்
மறித்த எல்லா ஜனங்களுடைய நம்பிக்கையும் அதன் மேல் சார்ந்திருந்தது. அதனுடைய எல்லா வருங்காலமும் அதன் மேல் சார்ந்திருந்தது.
ஆனால்
விசுவாசிக்கிறோம் என்று உரிமை பாராட்டுகிற அந்த மார்க்க சம்பந்தமான ஜனங்களோ அவர் யார் என்று சத்தமிடுகிறார்கள்.
What's this attraction? Something unusual. About the same. Just don't change. Not unusual.
கவர்ச்சி என்ன? ஏதோ வடக்கத்துக்கு மாறானது. அதை குறித்து அது மாறுவதே கிடையாது. இப்பொழுதும் வடக்கத்துக்கு மாறாக இருக்கிறது.
Let's see some of the unusual things that suggested.
நான் இப்பொழுது கூறினது போன்று நாம் சில வடக்கத்துக்கு மாறான காரியங்களை இப்பொழுது எடுத்து பார்ப்போம்.
What was the attraction just before judgment struck the world and destroyed it by water?
நியாய தீர்ப்பு உலகத்தை தாக்கி அதை அழித்து போடுவதற்கு முன்பாக உண்டான கவர்ச்சி என்னவென்று பார்ப்போம்.
An old man ran 120 years old building a boat when there was no water to float it in.
120 வயது நிரம்பிய ஒரு வயதான மனிதன் மெருக்குவதற்கு தண்ணீர் இல்லாத போது ஒரு பேழையை செய்து கொண்டிருந்தான்.
Up there for years, standing in the door, building away on the interior, on the inside, and pitching it, inside and out.
அநேக ஆண்டுகளாக அவன் பேழையின் கதவுகளுக்குள் நின்று கொண்டு பேழையின் உட்பகுதியை கட்டிக்கொண்டு உள்ளம் புறமுமாக பேழைக்கு கீழ் பூசிக்கொண்டு.
Say the world's going to be swallowed up with water. The great scientific age.
உலகமான தண்ணீரினால் விழுங்கப்பட போகிறது என்று அந்த மகத்தான விஞ்ஞான உலகத்தின் காலத்தில் சொல்லிக் கொண்டிருந்தான்.
What is that pounding up on the hill up there?
அங்கே அந்த மலையின் மேல் எதையோ அடிக்கும் சத்தம் கேட்கிறதே, அது என்ன?
Why is an old man by the name of Noah? And he's up there, the old fanatic.
ஓ, அதுவா? நோவா என்ற பெயர் கொண்ட ஒரு மனிதன் அவன் மேலே இருக்கிறான். அவன் ஒரு மூடபக்தி வைராக்கியம்
கொண்டவன்.
அந்த கிழவன் நீண்ட நேரம் சூரிய வெளிச்சத்தில் நின்ற காரணத்தால் அவனுக்கு புத்தி மாறாட்டம் ஆகிவிட்டது. அவன் புத்தி சாதீனமற்றவனாகிவிட்டான். அவன் எதையோ கட்டிக்கொண்டிருக்கிறான். அதை பேழை என்று அவன் அழைக்கிறான். தண்ணீர் இல்லாத இடமாகிய வானத்திலிருந்து தண்ணீர் வந்து சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களும் தண்ணீருக்குள் மூழ்கி விடுவார்கள் என்கிறான்.
Everybody that don't hear his message And everybody that won't come into that ark is going to be drowned.
அவருடைய செய்தியை ஏற்றுக்கொள்ளாத அனைவரும் அந்த பேடைக்குள் பிரவேசியாத அனைவரும் மூழ்கி விடுவார்கள் என்று கூறுகிறான்.
Did you ever hear such a thing? It was an unusual attraction.
இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அது ஒரு வழக்கத்துக்கு மாறான ஒரு கவர்ச்சி.
I imagine when the people wanted a good laugh, they went up and stood before the ark door and laughed.
ஜனங்களுக்கு நன்றாக சிரிக்க வேண்டும் போல் இருக்கும்போது அவர்கள் போய் அந்த பேடையின் வாசலுக்கு முன்பாக நின்று நன்றாக சிரிப்பார்கள்.
Why, you said it was going to rain 100 years ago.
ஏனப்பா, ஒரு 100 வருடங்களுக்கு முன்பில் இருந்தே மழை பெய்ய போகிறது என்று நீ சொன்னாயே.
Grandpa told me he heard you up here saying it's going to rain.
எங்கள் தாத்தா சொன்னார் மழை பெய்ய போகிறது என்று நீங்கள் சொன்னீர்கள் என்று.
And you're still beating around on this old piece of wood up here.
ஆனால் நீங்களோ இன்னமும் இங்கே இருக்கின்ற அந்த மர பேடையை கட்டிக்கொண்டே இருக்கின்றீர்கள்.
Why don't you get next to yourself?
நீர் ஏன் இதை செய்வதை விட்டுவிட்டு போய்விடக் கூடாது என்று சொல்லி இருப்பார்கள் என்று நான் யூகிக்கிறேன்.
But it was God getting ready to confirm a promise and to fulfill a prophecy that his prophet had made.
ஆனால் அதுவோ ஒரு வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தவும் அவருடைய தீர்க்கதரிசி கூறின ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றவும் தேவன் ஆயத்தப்படுகிறதா இருக்கிறது.
Very unusual.
மிகவும் வழக்கத்துக்கு மாறானதாக இருக்கிறது. மற்றவர்கள் அங்கே சிரித்துக் கொண்டிருக்க தேவனோ நோவாவுக்கு தந்த அவருடைய வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்.
God was also getting ready to make history to show to others even to this day that he keeps his word.
ஆனால் தேவனோ அவர் தம்முடைய வார்த்தையை காக்கிறார் என்பதை மற்றவர்களுக்கு காட்டவும் இந்த நாட்களுக்கும் கூட காட்டவும் அவர் சரித்திரத்தை உண்டாக்கும்படியாய் ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார். எவ்வளவுதான் உண்மையாய் இல்லாததாய் காணப்பட்டாலும் நியாயமற்றதாய் காணப்பட்டாலும் தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறவராயிருக்கிறார்.
For these people here in America tonight and all over the world.
இன்றிரவு அமெரிக்காவில் இருக்கின்ற ஜனங்கள் யாவருக்கும் உலகம் முழுவதற்கும் அந்த கிழவனின் பேழையை கட்டும் சத்தத்தை ஒரு உதாரணமாக அவர் அதை ஆக்கிக் கொண்டிருந்தார்.
No matter what science says, what they say, this, that, or the other, he still keeps his word. He was making history.
விஞ்ஞானம் என்ன கூறின போதிலும் மற்றவர்கள் அதை இதை கூறின போதிலும் அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார். அவர் வரலாறு உண்டாக்கிக் கொண்டிருக்கிறார்.
What was the attraction one day? An unusual thing happened back in the wilderness. And it was a bush that was on fire.
ஒரு நாள் உண்டான கவர்ச்சி என்ன? ஒரு நாள் வழக்கத்திற்கு மாறான ஒரு காரியம் வனாந்திரத்திற்கு பின்பக்கத்தில் சம்பவித்தது. அதாவது ஒரு புதர் பற்றி எரிந்து கொண்டிருந்தது.
And a runaway prophet was standing down in the wilderness.
ஒரு ஓடி போன தீர்க்கதரிசி அங்கே வனாந்திரத்தில் நின்று கொண்டிருந்தான்.
He never heard no voice, never heard no sound, but he looked and seen an unusual thing up on top of the mountain.
அவன் பேசும் ஓசையையும் கேட்கவில்லை, அவன் எந்த சத்தத்தையும் கேட்கவில்லை. ஆனால் ஒரு மலையின் உச்சியில் அவன் ஏதோ வடக்கத்துக்கு மாறான காரியத்தை கண்டான்.
God was trying to attract his attention. Same is it today.
தேவன் அவனுடைய கவனத்தை கவர்ச்சிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார். இன்றைக்கும் காரியம் அதே விதமாகத்தான் இருக்கிறது.
God was getting ready to fulfill his word by his prophet Abraham.
அங்கே தேவன் அவருடைய தீர்க்கதரிசியாகிய ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த அவருடைய வார்த்தையை நிறைவேற்ற ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார்.
Your seed shall sojourn 400 years in a strange land. I'll bring them out with a mighty hand.
உன் சந்ததியார் அந்நிய தேசத்திலே 400 வருஷங்கள் பரதேசிகளாய் இருப்பார்கள். அதன் பிறகு அவர்களை பலத்த கரத்தினால் நான் வெளியே அழைத்து வருவேன் என்பது.
And he was preparing a man for the job as he was preparing an ark for a safety place for all who would believe.
விசுவாசிக்கின்ற யாவருக்கும் ஒரு பாதுகாவலான இடமாக அவர் ஒரு பேழையை ஆயத்தம் பண்ணிக் கொண்டிருந்தது போன்று அந்த வேலைக்கென்று ஒரு மனிதனை அவர் ஆயத்தம் பண்ணிக் கொண்டிருந்தார்.
God put this bush on fire and this sheep herder Moses said I will just turn aside to see what this strange thing means.
தேவன் இந்த புதரை பற்றி எரியும்படி செய்தார். இந்த ஆட்டு மேய்ப்பனான மோசே இந்த வினோதமான காட்சி என்னவென்று காணும்படியாக அதன் பக்கமாக திரும்பி பார்ப்பேன் என்று சொன்னான்.
And when he got Moses up to the bush, he spoke to him.
அவர் மோசேயை அந்த புதர் மட்டுமாய் வரும்படி செய்து பின்னர் அவனிடம் பேசினார்.
What was the attraction later in the pilot's hall when this sheep herder throwed down a stick and it turned into a serpent?
அதற்கு பின்னர் உண்டான கவர்ச்சி என்ன? இந்த மேய்ப்பனான மோசே தன்னுடைய கோலை பார்வோனின் கூடத்திற்கு முன்பாக தூக்கி போட அது ஒரு சர்ப்பமாக மாறினது.
God fulfilling his promise to Moses.
அங்கே தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை மோசேக்கு நிறைவேற்றிக் கொண்டிருந்தார்.
What was the attraction at the Dead Sea when Pharaoh's horses was all astonished?
பார்வோனின் குதிரைகள் மலைத்து நின்றபோது சிமிந்த சமுத்திரத்தண்டை உண்டான கவர்ச்சி என்ன?
When they seen a wind come down from the heavens and part the Red Sea from right to left.
வானத்திலிருந்து ஒரு காற்றானது வந்து சிமிந்த சமுத்திரத்தை வலது இடது பக்கமாக தண்ணீரை ஒதுக்க.
And a poor bunch of slaves walking in the duty of God walk across that on dry land.
பாவம் ஒரு ஏழை அடிமை கூட்டம் ஒன்று தேவனின் கடமையின் பாதையில் அந்த ஒலர்ந்த தரையின் மேல் நடந்து போகிறதை அவர்கள் கண்டபோது உண்டான கவர்ச்சி என்ன?
God keeping his word.
அது என்ன? தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறதா இருக்கிறது.
The deadness moved away. A living people went across.
ஜீவனற்ற நிலை அகன்று போய் ஒரு ஜீவிக்கின்ற ஜனங்கள் கடந்து போனார்கள்.
And a spiritually dead people tried to impersonate it and drowned.
ஆவிக்குரிய பிரகாரமாக மரித்து போன ஜனங்கள் அதை பாவனையாய் செய்ய முயற்சித்து அமிழ்ந்து போனார்கள்.
God fulfilling prophecy and making history.
தேவன் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றிக் கொண்டு வரலாற்றை அங்கே உண்டாக்கி கொண்டிருந்தார்.
That was the attraction at the Dead Sea.
அதுதான் சிவந்த சமுத்திரத்தண்டை உண்டான கவர்ச்சியாயிருக்கிறது.
What was the attraction the second day after that at Mount Sinai?
அதற்கு பிறகு சீனாய் மலையண்டை இரண்டாவது நாள் என்று உண்டான கவர்ச்சி என்ன?
But all the people was commanded not to come at their wives.
அந்த நேரத்தில் எல்லா ஜனங்களும் அவர்களுடைய மனைவியுடன் சேராமல் இருக்கும்படி அவர்கள் கட்டளையிடப்பட்டார்கள்.
When they asked to wash their clothes and sanctify themselves and gather around the mountain.
அவர்களுடைய வஸ்திரங்களை துவைத்து சுத்தப்படுத்தவும் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவும் மலையை சுற்றிலுமாய் கூடு வரும்படியாகவும் கட்டளையிடப்பட்டார்கள்.
Where a man by the name of Moses had said he met God in a pillar of fire.
அங்கே மோசே என்று பெயருடைய ஒரு மனிதன் தான் தேவனை ஒரு பற்றி எரிகிற புதரில் கண்டதாக
சொன்னான்.
தேவன் மோசேயிடம் நான் ஜனங்கள் மத்தியில் இறங்கி வர
போகிறேன். நான்
உன்னிடத்தில் கூறினதையும் நான் யார் என்பதையும் நான் உறுதிப்படுத்தி நான் தேவன் என்பதை அவர்களுக்கு காட்டப் போகிறேன் என்றும் கூறியிருந்தார்.
That was attraction. God fulfilling his word.
அதுதான் அங்கே உண்டான கவர்ச்சி. தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார்.
What was the attraction one day in history where a nation had forgot God?
வரலாற்றில் தேவனை மறந்து போன ஒரு தேசத்தில் ஒரு நாளில் உண்டான கவர்ச்சி என்ன?
Where the people had become formal and indifferent.
அப்பொழுது தேவனுடைய காரியங்களில் ஜனங்கள் குளிர்ந்து போனவர்களும் சிரத்தையற்றவர்களுமாய் இருந்தார்கள். ஆசாரியர்களோ நவீன போக்கில்
போய்கொண்டிருந்தார்கள்.
தீர்க்க தரிசிகளோ ஆசாரியர்களின் சித்தத்தின்படியாய் தீர்க்க தரிசனம் சொல்லிக்
கொண்டிருந்தனர்.
அந்த நாளன்று வழக்கம் போல் ஒரு மூடபக்தி வைராக்கியம் உள்ளவன் என்று கருதப்பட்ட ஒரு மனிதன் அவர்கள் மத்தியில் இருந்தான்.
He talked about women wearing paint and everything and he was a kind of odd sort of a guy.
அவன் ஸ்திரீகள் வர்ணம் பூசிக்கொள்ளுதல் இன்னும் மற்ற காரியங்களுக்கு எதிராக பேசினான். ஒரு வினோதமான ஒரு மனிதனாயிருந்தான்.
And this old fellow had come down and said to the king, not even dues go to call, come until I call for it.
இந்த வயதான மனிதன் ராஜாவிடத்தில் வந்து, நான் கட்டளையிட்டால் ஒழிய வானத்திலிருந்து ஒரு துளி பணி கூட பெய்யாது என்று சொன்னான்.
And we find out then that he had hid himself and run away from it. And he hid out in the wilderness somewhere.
பின்னர் அவன் தானே பயந்து போய் அதற்கு விலகி எங்கோ வனாந்திரத்துக்கு ஓடி போய் ஒளிந்து கொண்டான் என்று நாம் கண்டறிந்தோம். அந்த ஜனங்களோ வனாந்திரத்திலே அவன் பசியினால் மாய்த்து அழிந்து போயிருப்பான் என்று
கருதினர். ஆனால்
அவனுக்கோ நன்றாக ஆகாரம் போஷிப்பிக்கப்பட்டு தண்ணீரும் கூட அளிக்கப்பட்டு அவன்
காக்கப்பட்டான். Come down and said, Do you see that I have thus saith the Lord?
இதோ அவன் இங்கே இறங்கி வந்து என்னிடத்தில் கர்த்தர் உரைக்கிறதாவது இருக்கிறது என்று நீங்கள் காண்கிறீர்களா?
Now, if you're not convinced yet, let's go up to the top of the mountain and prove who's God.
அதை குறித்து உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை என்றால் நாம் மலையின் உச்சிக்கு போய் யார் தேவன் என்று நிரூபிப்போம் என்றான்.
For he had another vision from the Lord.
ஏனென்றால் அவன் கர்த்தரிடத்திலிருந்து இன்னொரு தரிசனத்தை பெற்றிருந்தான்.
He said, choose your altar and make it and choose ox and slay them.
அவன் சொன்னான், உங்களுக்கென்று ஒரு பலிபீடத்தையும் காளைகளையும் தெரிந்து கொண்டு பலி செலுத்துங்கள் என்று.
I'll make an altar of the Lord and also I will put ox on mine.
நானும் கூட கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் ஒன்றை உண்டாக்கி என்னுடைய காளைகளை பலி செலுத்துவேன்.
We'll both make a sacrifice and let the God that's God answer.
ஆக நாம் இருவருமே பலியை செலுத்துவோம், எந்த தேவனோ அவர் பதிலளிக்கட்டும் என்று சொன்னான்.
By no means done that if the Lord hadn't told him. He said so later.
தேவன் அதை அவனிடம் சொல்லாமல் அவன் அதை ஒருபோதும் சொல்லி இருக்கவே மாட்டான். கடைசியில் அவன் அவிடமாய்
கூறுகிறான்,
கர்த்தாவே, நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன்
என்றான்.
ஆனால் அங்கே கவர்ச்சி
என்ன?
அங்கே அதில் 400 ஆசாரியர்கள் மலையின் மேல் நின்று கொண்டிருந்தனர். ராஜா அங்கே ரதத்தின் மேல் வந்திருந்தான். அவனுடைய பரிவாரங்கள் அவனை சுற்றி நின்று கொண்டிருந்தன.
And this old woolly fuzzy face looking man, bald head and hairs hanging down over his face.
இந்த வயதான ரோமம் நிறைந்த வினோதமான முகப்பாவனை உடைய வழுக்கு தலையாயும் முகத்தில் மயிர் தொங்கிக் கொண்டும் இருந்த
piece of sheepskin draped around him, hairs all over his body, standing up there with a stick in his hand, the cruse all in the other hand.
இவன் ஆட்டுத்தோலை உடுத்தினவனாய் சரீரம் முழுவதும் ரோமம் உள்ளவனாய் கரத்தில் ஒரு தடியையும் இன்னொரு கரத்தில் எண்ணெயையும் கலசத்தையும் உடையவனாய் நின்று
கொண்டிருந்தான். 3
ஆண்டுகளுக்கு முன்னர் என் வாக்கின்படியே அல்லாமல் வானத்திலிருந்து ஒரு சொட்டு பனி கூட பெய்யாது என்று இவன் தான் சொன்னவன்.
Taking the place of God with such things as halos and shatters and all they talk about.
இவன் தேவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு அவர் கூறுகின்ற அந்த வட்ட வடிவமான ஒளியோடும் நிழலோடும்
எடுத்துக்கொண்டான். இந்த
வயதான மூடபக்தி வைராக்கியம் உள்ள கிழவன் இந்த ஜனங்கள் எல்லாரையும் அழைத்துக் கொண்டு மலையின் உச்சிக்கு வந்து நின்று
கொண்டிருந்தான்.
அங்கே கவர்ச்சி
என்ன?
அங்கே அவருடைய தீர்க்கதரிசி கூறியது சரி என்று ரூபகாரப்படுத்த தேவன் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருந்தார். அது தேவன் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறதா இருந்தது. மட்டுமல்லாமல் தேவன் வரலாற்றை உண்டாக்கிக் கொண்டும் வார்த்தையை நிரூபித்துக் கொண்டும் இருந்தார். அதன் பின்பு சில 100 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு மனிதன் அதே ஆவியின் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாயிருந்தான்.
And he come out of the wilderness, not connected with any organization, so his daddy was an organization man, a priest of an order.
அவனுடைய தகப்பன் ஒரு ஸ்தாபனத்தை சேர்ந்தவனாய் ஆச்சாரியத்தின் முறையின்படியான ஒருவனாய் இருந்தும் அவன் ஒரு ஸ்தாபனத்தோடு தொடர்பு இல்லாதவனாய் வனாந்திரத்திலிருந்து
வந்தான்.
ஆனால் அவன் ஆற்றுத்தோலை உடுத்தினவனாய் வனாந்திரத்திலிருந்து வெளியே
வந்தான்.
முகமெல்லாம் மயிருள்ளவனாய் பழுப்பு நிறமாய் இருப்பதற்கு பதிலாக கருப்பாய் இருந்தது.
What was this man's attraction that attracted all Jerusalem and Judea?
எருசலேம் யூதேயா எங்கும் உள்ளவர்களை கவர்ச்சிக்கிட்டக்கடாக இந்த மனிதனுடைய கவர்ச்சி தான் என்ன?
Some of them going out said there's a wild man down there. He's trying to drown the people in water. Who ever heard of such a thing as that?
அவர்களில் சிலர் அங்கே ஒரு காட்டுத்தனமான ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் ஜனங்களை தண்ணீரில் மூழ்கடிக்க பார்க்கிறான், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று வெளியே சொல்லிக் கொண்டு சென்றார்கள். மற்றவர்களோ அறிந்து கொள்ள வாஞ்ச உள்ளவர்களாய் இந்த மனிதன் மேசியாவாக இருக்க வேண்டும்
என்றனர்.
அவர்களில் சிலர் அவன் தீர்க்கதரிசிகளில் ஒருவராய் இருக்கலாம்
என்றனர். என்னவா
நினைப்பதென்றே அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அதுதான் என்ன?
It was God fulfilling Isaiah 40.
அது ஏசாயா 40 தேவன் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறதா இருக்கிறது.
Where he said, behold, what he would do in the last days. I would send his servant. What he would do.
அதில் அவர் கடைசி நாட்களில் அவர் என்ன செய்வார் என்றும் அவர் எப்படியாய் தம்முடைய ஊழியக்காரனை அனுப்புவார் அவன் என்ன செய்வான் என்றும் கூறியுள்ளார்.
Then we find a few weeks after that man being so positive of his message till he said
அதன் பின்னர் சில வாரங்கள் கழித்து அந்த மனிதன் அவனுடைய செய்தியை குறித்து அவ்வளவு நிச்சயம் உள்ளவனாய் ஜனங்களை பார்த்து
There's one standing in among you whose shoes I'm not worthy to bear.
உங்கள் மத்தியில் ஒருவர் இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல.
He will baptize you with the Holy Ghost and fire as I baptize you with water.
நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறது போல அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று கூறினான் என்று பார்த்தோம்.
One day an ordinary young man, about 30 years old, walked down and was baptized.
ஒரு நாள் ஒரு சாதாரண வாலிபமான மனிதன் சுமார் 30 வயது இருக்கலாம் நடந்து வந்து யோர்தானில் ஞானஸ்தானம் பெற்றார்.
And when this man came, there was such an attraction by the prophet.
அந்த மனிதன் அங்கு வந்த போது அந்த தீர்க்க தரிசியினால் அப்பேற்பட்ட ஒரு கவர்ச்சி அங்கே உண்டானது.
The prophet acts strange that day.
அந்த தீர்க்கதரிசி அந்த நாள் என்று வினோதமாக நடந்து கொண்டான்.
The congregation couldn't help from watching the action of that prophet when he was debating with the priest across the river.
யோர்தானின் தண்ணீரண்டையில் அவன் ஆசாரியர்களோடு வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த போது ஜனங்கள் அதை பார்த்துக் கொண்டிருந்தார்களே தவிர வேறொன்றும் செய்ய முடியவில்லை.
They said, God built this altar. God told us to do this.
அவர்கள் சொன்னார்கள், தேவன் இந்த பலிபீடத்தை கட்டினார், தேவன் இது செய்யும்படியா எங்களிடம் சொன்னார்.
Moses is the prophet. We believe Moses. The sacrifice will never be done away with.
மோசே தான் தீர்க்கதரிசி, நாங்கள் மோசேயை விசுவாசிக்கிறோம், பலி ஒரு காலம் நீக்கப்பட மாட்டாது என்றான்.
I can hear John answer back. Have not you read in the scripture what Daniel the prophet said?
யோவான் இவ்வாறு பதிலளிப்பதை என்னால் கேட்க முடிகிறது. தானியேல் தீர்க்கதரிசி வேதத்தில் என்ன கூறியிருக்கிறான் என்று நீங்கள் வாசித்ததில்லையா?
The daily sacrifice will be done away with.
அன்றாட பலி நீக்கப்படும் என்று கூறியிருக்கிறானே.
That hour has arrived.
அந்த மணி வேளையானது வந்துவிட்டது.
Have not you read what Isaiah said in the 40th chapter?
ஏசாயா 40 அதிகாரத்தில் என்ன கூறியிருக்கிறார் என்று நீங்கள் வாசித்ததில்லையா?
The voice of one crying in the wilderness, prepare the way of the Lord.
வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று என்று வாசித்ததில்லையா?
There's two prophecies for me.
எனக்கு அங்கே இரண்டு தீர்க்க தரிசனங்கள் இருக்கின்றன.
And another thing, did not you recognize our prophet 400 years ago, Malachi?
இன்னொரு காரியம், 400 வருஷங்களுக்கு முன்பாக தீர்க்கதரிசி மல்கியாவை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளவில்லையா?
When he spoke in the third chapter, he said, behold, I send my messenger before my face to prepare the way.
மல்கியா 3 அதிகாரத்தில், இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று கூறியுள்ளான்.
Don't you know this fulfills prophecy? prophecy was being fulfilled.
இந்த சம்பவம் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறது என்று உங்களுக்கு தெரியாதா? தீர்க்க தரிசனமானது நிறைவேறிக் கொண்டிருந்தது.
About that time, the prophet turned and said, "Behold, there comes the Lamb of God that takes away the sin of the world."
சரியாக அந்த நேரத்தில் இருந்து தீர்க்கதரிசியானவன் திரும்பி பார்த்து, இதோ வருகிறது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி
என்றான்.
இப்பொழுது கவர்ச்சி
என்ன?
அது தீர்க்கதரிசியிடத்திலிருந்து அவனுடைய தீர்க்கதரிசனத்திடமாய் மாறி வந்தது. இப்பொழுது பாருங்கள் என்ன நடந்திருக்கிறது
என்று. Come walking out into the water.
இங்க ஒரு சாதாரண மனிதன் வருகிறார். ஒருவருக்கும் அவரை தெரியாது. ஒரு தச்சனின் குமாரன் நடந்து தண்ணீருக்குள்ளாக வருகிறார்.
When John the great prophet said, "I have need to be baptized with thee, why comest thou to me?"
அந்த மகத்தான தீர்க்கதரிசியாகிய யோவான் அப்பொழுது அவரை பார்த்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீ என்னிடத்தில் வரலாமா என்றான்.
He said, "Suffer that to be so, but as a prophet and the word, it behooves us to fulfill all righteousness."
அதற்கு அவர், இப்பொழுது இடங்கொடு, தீர்க்கதரிசியும் வார்த்தையும் என்ற முறையில் எல்லா நீதியையும் நாம் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார்.
So he understood the sacrifice had to be washed before presented, and he baptized him.
எனவே பலியானது செலுத்தப்படுவதற்கு முன்னதாக கழுவப்பட வேண்டும் என்பதை அவன் புரிந்து கொண்டு அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான்.
Now, there's another attraction takes place. When he went up out of the water,
இதோ அவர் தண்ணியிலிருந்து வெளியே எழும்பி வந்தபோது அங்கே வேறொரு கவர்ச்சி ஏற்பட்டது.
This prophet who had been so loyal to declare his age and the time.
அவ்வளவு பற்றுள்ளவனாய் அவருடைய காலத்தையும் நேரத்தையும் அறிவித்த இந்த தீர்க்கதரிசியானவன்,
He looked up and he saw the heavens open.
அவன் மேல் நோக்கி பார்த்தபோது வானம் திறந்திருக்க கண்டான்.
He saw the spirit of God like a dove descending upon him.
தேவ ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்கி வந்து அமருவதை அவன் கண்டான்.
And a voice saying, "This is my beloved son in whom I'm well pleased."
அப்பொழுது ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேச குமாரன், நான் இவரில் வாசம் பண்ண பிரியமாய் இருக்கிறேன் என்றது.
God was vindicating a prophet's message what was attracting the attention at the Jordan.
தேவன் ஒரு தீர்க்கதரிசியின் செய்தியை ரூபகாரப்படுத்துகிறார். அதுதான் யோர்தானின் கவனத்தை கவர்ச்சிக்கிறதா இருந்தது.
Our brother sang a while ago, he was supposed to sing, "On the hills far away stood an old rugged cross."
சற்று முன்பு ஒரு சகோதரன் பாடினான், அல்லது பாட வேண்டி இருக்கிறது, அதாவது மலையின் மேல் தூரத்தில் ஒரு கரடுமுரடான குரூர சிலுவை நிற்கிறது என்ற பாடல்.
What's the attraction on Mount Calvary?
கல்வாரி மணியின் மேல் உண்டான கவர்ச்சி என்ன?
When we see the religious world had condemned him and the Roman government had sentenced him to death.
பக்தி மார்க்கத்தார்கள் அவரை ஆக்கினைக்குள்ளாக்கி ரோம அரசாங்கம் அவருக்கு மரணாக்கினியை விதித்தது.
And here he was, hanging between two malefactors, starving for a drink, blood running out of his body.
இங்கே இரண்டு கள்ளர்கள் மத்தியில் அவர் அங்கே தொங்கிக் கொண்டு தாகத்தினால் நாவரண்டு அவருடைய சரீரத்திலிருந்த ரத்தம் ஒழுகிக் கொண்டிருந்தது.
There he hangs, crying, my God, why hast thou forsaken me?"
அங்கே அவர் தொங்கிக் கொண்டு, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்றார்.
And the religious people standing there looking at it.
அங்கே நின்று கொண்டு அதை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்த பக்திமான்களுக்கு,
little did they know that the prophecy of the Old Testament was being met right there at Calvary that time.
பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசனம் அங்கே அந்த நேரத்தில் கல்வாரியில் சந்திக்கப்படுகிறது என்பது அவர்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாதிருந்தது.
David himself wrote, "I fell into the spirit like all prophets." He acted like it was him.
தாவீதும் கூட ஆவிக்குள்ளாகி மற்ற தீர்க்கதரிசிகளைப் போல அவன் மேல் இருந்தது போல் நடந்து கொண்டான்.
David cried in the 22nd Psalm, my God, why hast thou forsaken me?"
சங்கீதம் 22 தாவீது, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்?
"All my bones they stare at me."
என் எலும்புகளை எல்லாம் அவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள்.
"They pierce my hands and my feet."
என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று சத்தமிட்டான்.
David speaking like It was him.
அவனுக்கு தான் ஏதோ சம்பவித்தது போன்று தாவீது அங்கே பேசிக் கொண்டிருந்தான்.
And it wasn't David, it was Christ in David.
அங்கே பேசினது தாவீது அல்ல, தாவீதுக்கு உள்ளாக இருந்த கிறிஸ்துவே.
And yet the very prophecy that went forth of all the different prophets was being fulfilled on Mount Calvary.
வெவ்வேறு தீர்க்கதரிசிகளினால் உரைக்கப்பட்ட அதே தீர்க்கதரிசனம் கல்வாரி மலையில் மேல் நிறைவேறிக் கொண்டிருந்தது.
What's the attraction on Mount Calvary? God fulfilling His word.
கல்வாரி மலையின் மேல் காணப்பட்ட கவர்ச்சிதான் என்ன? தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்.
Another attraction was on the mount was on the day of Pentecost.
மலையின் மேல் ஏற்பட்ட இன்னொரு கவர்ச்சி பெந்தேகோஸ்தே நாளன்று சம்பவித்தது.
When all of us up there in religious feast thought they got rid of all the fanatics.
அவர்கள் எல்லாரும் ஒரு மத சம்பந்தமான பண்டிகையின் போது மலையின் மேல் வந்திருந்த போது மூடபக்தி வைராக்கியம் எல்லோரையும் ஒழித்து விட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருந்தது. பத்து நாட்களாக அவர்களை பற்றி ஒன்றியமே கேள்விப்படவே இல்லை. ஆனால் திடீரென்று தேன்கோட்டிலிருந்து வெளிக்கிளம்பி வரும் தேனீக்கள் போல கட்டிடத்தின் மேலிருந்து அவர்கள் புறப்பட்டு கூச்சலிட்டுக் கொண்டு வீதியை நோக்கி ஓடி வந்தனர்.
What is this? What meaneth this? Are all these men drunk?
இது என்ன? இதன் அர்த்தம் தான் என்ன? இவர்கள் எல்லாரும் வெறி கொண்டிருக்கிறார்களா?
Watch!
கவனியுங்கள்.
And a prophet stood up among them as the order of a prophet should be.
ஒரு தீர்க்கதரிசிக்கு இருக்க வேண்டிய ஒழுங்கின்படி அங்கே அவர்கள் மத்தியில் ஒரு தீர்க்கதரிசி எழும்பி நின்று
It said, Ye men of Israel, and you that dwell in Judea, in Jerusalem, let this be known unto you and hearken to my words.
இஸ்ரவேலரே, யூதேயாவிலும் எருசலேமிலும் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள்.
These are not drunk like you think they are, but this is that which is spoken of by the Lord to Joel the prophet.
நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, ஆனால் தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே
It shall come to pass in the last days, I'll pour out my spirit upon all flesh.
கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவருமேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்பது அங்கே நடந்தேறிக் கொண்டிருந்தது.
That was the attraction.
அதுதான் அங்கே கவர்ச்சி.
The religious people, after crucifying the Prince of Life and everything, still didn't see the promise of the coming of the Holy Spirit.
பக்தியுள்ள ஜனங்கள் ஜீவாதிபதியை சிலுவையில் அறைந்து மற்ற எல்லா காரியங்களும் செய்த பின்னும் பரிசுத்த ஆவியின் வருகையை குறித்த வாக்கு தத்துவத்தை இன்னும் காண முடியாதவளாயிருந்தனர்.
The attraction, who is this? What meaneth this? What's the matter with them people?
இவர் யார்? இதன் அர்த்தம் என்ன? இந்த ஜனங்களுக்கு சம்பவித்ததுதான் என்ன என்பதே காவர்ச்சியாயிருந்தது.
Oh my. It's the same today.
ஓ என்ன, இன்றைக்கும் காரியம் அதே விதமாகத்தான் இருக்கிறது.
We'll bypass a lot of this. To bring it to this hour.
இந்த வேளைக்கதை கொண்டு வரும்படியாக இவைகளில் அநேகவற்றை தவிர்ப்போம்.
The same thing is today.
இன்றைக்கும் காரியம் அதே விதமாகத்தான் இருக்கிறது.
The same thing is taking place, the same questions asked. What's all that racket?
அதே காரியம் சம்பவித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பேரிருச்சல் என்ன என்ற அதே கேள்வி கேட்கப்படுகிறது.
Look up and down the street, Carson, Michigan, Florida. From Maine to California.
நீங்கள் தெருக்களை மேலும் கீழுமாக பாருங்கள். கார்கள் மிச்சிகனில் இருந்து பிளாரிடாவுக்கும் மெய்னில் இருந்து கலிபோர்னியாவுக்கும் போய்க் கொண்டிருப்பதை பார்க்கலாம்.
This morning when I was riding out right afternoon, was going down the street. Wife and I was looking at license on cars. That's where I thought of this text.
இந்த காலையில் இல்லை சரியாக பிற்பகலில் நான் கார் ஓட்டிக் கொண்டு போகும்போது வீடுகளில் நானும் என் மனைவியும் கார்களில் உள்ள லைசன்ஸ்களை பார்த்துக் கொண்டே வந்தோம். அப்பொழுதுதான் எனக்கு இந்த பேசும் பொருளை நினைவுக்கு வந்தது. இதன் அர்த்தம் என்ன?
Just as it said, where the carcass is, there the eagles will gather.
சரியாக அப்படியே சொல்லி இருக்கிறபடியே பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும்.
I said to my wife, honey, you remember the last night when I had to say goodbye to everything was dear to me on earth and go into the fields to start something? That God has said do.
நான் என் மனைவியிடம் தேனே, தேவன் செய்யும்படியாய் சொன்ன ஏதோ காரியத்தை துவங்கும்படியாக இவ்வுலகில் எனக்கு அருமையாயிருந்த எல்லா காரியங்களுக்கும் போய் வருகிறேன் என்று கூறி கடந்த இரவன்று விடை பெற்றது உனக்கு நினைவிருக்கின்றதா?
You sang that song, oh, they'll come from the east and the west. They come from the lands afar.
அந்த பாட்டை நீங்கள் பாடினீர்கள். அவர்கள் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள். அவர்கள் தூர தேசங்களில் இருந்து வருவார்கள்.
To feast with our king, to dine as his guest.
நம்முடைய ராஜாவோடு விருந்துண்டவும் அவருடைய விருந்தாளிகளாய் அவரோடு கூட புசிக்கவும் வருவார்கள்.
How blessed these pilgrims are.
இந்த புனிதர்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
Beholding his hallowed face aglow with love divine.
திவ்ய அன்பினால் ஜொலிக்கும் அவருடைய முகத்தை பார்த்துக் கொண்டே இருக்க.
Blessed partakers of his grace as gems in his crown will shine.
அவருடைய கிருபையின் ஆசீர்வதிக்கப்பட்ட பங்கு பெறுகிறவளாய் அவருடைய கிரீடத்தில் ரத்தனங்களைப் போல ஜொலிக்கும்படியாக வருவார்கள்.
That's what the attraction is.
அதுதான் அங்கே கவர்ச்சி.
The predestinated seed of God who can't do nothing else but follow it.
முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய வித்துக்களால் அதை பின்பற்றுவதை தவிர வேறொன்றையும் அவர்களால் செய்ய முடியாது.
Means more than life to us.
அவர்களுக்கு அது அவர்களுடைய ஜீவனை காட்டிலும் மேலானதாக இருக்கிறது.
Take our lives, but you don't take that.
எங்கள் உயிரை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் அதை மட்டும் எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்பார்கள்.
What is the attraction?
கவர்ச்சி தான் என்ன?
God is usual, fulfilling his word.
தேவன் வழக்கம் போன்று வார்த்தையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்.
He's fulfilling the word of Zechariah. Again, prophet Zechariah.
தீர்க்கதரிசி ஆகிய சகரியாவின் வார்த்தைகளை மீண்டுமாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்.
We read the ninth verse a while ago when Jesus entered his temple. Riding or in Jerusalem, riding on a little white donkey.
சற்று முன்பாக அதிலிருந்து 9 வசனத்தை பார்த்தோம். அதில் இயேசுவானவர் ஒரு வெள்ளை கழுதையின் மேல் ஏறிக்கொண்டு எருசலேமுக்குள் பிரவேசிக்கிறார்.
The prophecy was fulfilled that Zechariah said.
சகரியா கூறின தீர்க்கதரிசனம் நிறைவேறியது.
There it is. Rejoice greatly, O daughters of Zion, shout, O daughters of Jerusalem.
அந்த தீர்க்கதரிசனத்தில் இங்கே சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி.
Behold, thy king is coming unto thee.
இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார்.
He is just and having salvation, lowly riding upon an ass and upon the colt, the foal of an ass.
அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார் என்று இருக்கிறது.
That's what the attraction was at Jerusalem, at the religious headquarters.
மத சம்பந்தமான தலைமை காரியாலயமாக எருசலேமிலே ஏற்பட்ட கவர்ச்சி அதுதான்.
Now, we see a last day happening.
ஒரு கடைசி நாள் சம்பவத்தை நாம் பார்க்கிறோம்.
Let's just turn a few pages on in Zechariah and see what he said about it.
நாம் சகரியாவின் புத்தகத்தில் இன்னும் சில பாகங்களை புரட்டி அதை குறித்து அவன் என்ன சொல்லி இருக்கிறான் என்று பார்ப்போம்.
Let's turn over then for the last days.
அப்படியானால் நாம் அதை கடைசி நாட்களுக்கு என்று புரட்டி பார்ப்போமாக.
That was the middle age. Let's turn now to the last days.
மத்திய காலம் என்று ஒன்று இருந்தது. இப்பொழுது நாம் கடைசி நாட்களுக்கானதை பார்ப்போம்.
Turn over to Zechariah, the 14th chapter, and beginning with the 4th verse, and listen.
இப்பொழுது சகரியா 14 அதிகாரத்துக்கு திருப்பி 4 வசனம் முதல் பார்ப்போம். கவனியுங்கள்.
And we're going to read down a portion of the scripture, about 9 verses. From 4 to 9, listen close.
நாம் வேத வார்த்தைகளிலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க போகிறோம். சுமார் 9 வசனங்கள், 4 முதல் 9 வரை கூர்ந்து கவனியுங்கள்.
And it's prophesying of his coming, the last days. Listen close now.
அவர் கடைசி நாட்கள் வருவதை குறித்து தீர்க்க தரிசனம் கூறியிருக்கிறான். எனவே இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள்.
This is thus saith the Lord, it's the scripture, Zechariah 14.
இதை கர்த்தர் உரைக்கிறதாவதா இருக்கிறது. இவைகள் வேத வசனங்கள். சகரியா 14.
Remember Zechariah 9, what it said? And they didn't recognize it.
சகரியா 9 என்ன கூறியுள்ளது என்பது நினைவிருக்கிறதா? அவர்கள் அதை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை.
Now what is it today, Zechariah 14? Speaking of his coming.
இன்றைக்கு அது என்னவா இருக்கிறது? சகரியா 14 அவருடைய வருகையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது.
And his feet shall stand in that day upon the Mount of Olives again, which is before Jerusalem, on the east. On the Mount of Olives shall cleave in the midst thereof towards the east and towards the west. And there shall be a very great valley. Half of the mountain shall be moved towards the north and half towards the south. And ye shall flee to the valley of the mountains, for the valley of the mountain shall reach from Azel. Yea, ye shall flee like you fled in the days of the earthquake, in the days of Uzziah, the king of Judah.
அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிடைக்க எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன்னடு மையத்திலே கெடுக்கு மேற்கா எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபாகத்திலும் ஒரு பாதி தென்பாகத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆற்றால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போறது போல் ஓடி போவீர்கள்.
Another earthquake, splitting open the earth.
பூமியையே பிளக்கத்தக்கதான இன்னொரு பூமி அதிர்ச்சி.
If you want to follow out a scripture here, notice in this first, fifth verse, it applies that the cleaving of the Mount of Olives is due to an earthquake.
இங்கே நீங்கள் வேத வார்த்தையை தொடர்ந்து வாசிக்க வேண்டுமானால் ஐந்தாம் வசனத்தில் பாருங்கள், ஒலிவ மலை பிளக்கப்படுதல் ஒரு பூமி அதிர்ச்சியின் காரணமாய்தான் இருக்கும் என்று போலப்படுகின்றது.
And this is confirmed by Isaiah 29:6 and Revelation 16:9.
இது ஏசாயா 29:6 வெளிப்படுத்தல் 16:9 மூலமாக உறுதிப்படுத்தப்படுகிறது.
Exactly, what is it?
சரியாக அப்படியே, அது என்ன?
Same prophet told of his first coming, seen his second coming.
அவருடைய முதல் வருகையை குறித்து கூறின அதே தீர்க்கதரிசியானவன் அவருடைய இரண்டாவது வருகையை காண்கிறான்.
Notice, as in the days of the earthquake,
பூமி அதிர்ச்சியின் நாட்களில் நடந்தது போன்று.
See what the earthquakes are doing, see the predictions of them.
பாருங்கள், பூமி அதிர்ச்சிகள் என்ன செய்கிறது என்று அவைகள் முன்குறித்து முன்னறிவிக்கப்பட்டுள்ளது பார்த்தீர்களா?
And the Lord your God shall come. And all of his saints with thee.
தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள்.
And it shall come to pass in that day. Hallelujah.
அந்த நாளிலே, Hallelujah.
In that day, the light shall not be clear or dark.
அந்த நாளிலே வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாய் இருக்கும்.
But it shall be one day which shall be known to the Lord, not day or night.
ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது, அது பகலும் அல்ல இரவும் அல்ல.
But it shall come to pass that in the evening time it shall be like, oh God.
ஆனால் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும், ஓ தேவனே.
It shall be like about the evening time.
சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும்.
Same prophet. And the people is blind.
அதே தீர்க்கதரிசி, ஜனங்களோ குருடா இருக்கிறார்கள்.
What's the attraction?
கவர்ச்சிதான் என்ன?
Let's read a couple more verses.
தொடர்ந்து இன்னும் சில வசனங்களை வாசிப்போம்.
And it shall be in that day that the living water shall go forth from Jerusalem.
அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமில் இருந்து புறப்பட்டு,
half of them towards the former sea and half towards the higher sea.
பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய்.
In the summer and winter shall it be, the gospel going forth both Jew and Gentile.
மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும் சுவிசேஷம் யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் செல்லுதலாகும்.
And the Lord shall be king over the earth.
அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார்.
That day, and there shall be one Lord, and his name one.
அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும்.
It shall be light about the evening time. Right.
சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும், உண்மை.
The way to glory you will surely find.
மகிமைக்கு போகும்படியை நீ நிச்சயம் கண்டடைவாய்.
In the waterway is the light today.
தண்ணீரின் வழியில் இந்த நாளின் வெளிச்சத்தில்.
Buried in the precious name of Jesus.
விலையேற பெற்ற இயேசுவின் நாமத்தில் அடக்கம் பண்ண பழுதலில் கண்டடைவாய்.
Young and old, repent of all your sins.
வாலிபரே, வயோதிபரே, உங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்புங்கள்.
The Holy Ghost will surely enter in.
அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நிச்சயம் உட்பிரவேசிப்பார்.
The evening light has come.
அந்த சாயங்கால வெளிச்சம் வந்தாயிற்று.
It is a fact that God and Christ are one.
தேவனும் கிறிஸ்துவும் ஒன்று என்பது உண்மையே.
See where we're at?
நாம் எங்க இருக்கிறோம் என்று பாருங்கள்.
Nations are breaking. Israel's awakening. The signs that our prophets foretold.
நாடுகள் உடைகின்றன. இஸ்ரவேல் விழித்தெழும்புகிறாள். நம்முடைய தீர்க்கதரிசிகள் முன்னுரித்த அடையாளங்கள்.
That earthquake to the Gentiles to the last day.
கடைசி நாட்களில் புறஜாதியாருக்கு பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும் என்பதே.
The Gentile days numbered with horrors and cumbers.
புறஜாதிகளின் நாட்கள் கணக்கிடப்படுகின்றது. பயம் எங்கும் சூழ்ந்து கொள்ளுகிறது.
Return, O dispersed, to your own.
ஓ சிதறடிக்கப்பட்டோரே, உங்களுடைய சொந்தமானதற்கு திரும்புங்கள்.
You that they kicked out in these arks carried on new carts, get out of there before death strikes you.
உதைத்து வெளியே தள்ளப்பட்டோரே, இந்த உடன்படிக்கை பெட்டிகள் புதிய வண்டிகளில் கொண்டு செல்லப்படுகின்றன. மரணம் உங்களை தாக்குவதற்கு முன்பாக அங்கிருந்து வெளியே பாருங்கள்.
God has confirmed it. It shall be so.
தேவன் அதை உறுதிப்படுத்திருக்கிறார். அது அந்த விதமாகவே இருக்கும்.
Let us turn over to another scripture in the Old Testament. Malachi, the fourth chapter. And read that little fourth chapter.
நா பழைய ஏற்பாட்டின் இன்னொரு வேத வார்த்தைகளுக்கு திருப்புவோம். மல்கியா நான்காம் அதிகாரம் அந்த சிறிய அதிகாரத்தை வாசிப்போம்.
Behold, a day cometh that shall burn as an oven, and all the proud, yea, all that do wickedly, shall be as stubbles.
இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள்.
Now this Malachi 3 was the first coming now. Here's the next coming.
அது மல்கியா மூன்று முதல் வருகையை குறித்தது. இப்பொழுதோ அவருடைய இரண்டாவது வருகை பற்றியதாக இருக்கிறது.
Even the Dr. Scofield here, I certainly don't agree with him in his footnotes, but he's got it lined out here, right?
Dr. Scofield கூட இங்கே அவர் எழுதியிருக்கிற குறிப்புகளையும் நாம் ஆமோதிப்பதில்லை. ஆனால் அவர் சரியாக அதை வரிசைப்படுத்தி இருக்கிறார்.
The commission of John, the Malachi 3, and the second coming of Christ and Elijah beforehand.
மல்கியா மூன்றில் யோவானுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்றும் அது அவருடைய இரண்டாவது வருகையை குறித்தது என்றும் அதற்கு முன்பாக எலியாவின் வருகையை குறித்தும் என்றிருக்கிறது.
All the proud shall burn, up saith the Lord of hosts, and it shall leave them neither root nor branch. Where's the eternal hell then?
அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பா இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேறையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் நித்திய நரகம் எங்கே?
But unto you that fear my name shall the Son of Righteousness rise with healing campaigns, healing in his wings. You shall go forth and grow up as calves of the stall.
ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள்.
And you shall tread down the wicked. They shall be ashes under the soles of your feet in that day that I shall do this, saith the Lord of hosts.
துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார்.
Remember the law of Moses, my servant, which I commanded him in Horeb, for all Israel, the statutes and judgments.
ஓரேபிலே இஸ்ரேவேலர் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள்.
Here's the coming of Elijah.
இதோ இருக்கிறது எலியாவின் வருகை.
Behold, I will send to you Elijah the prophet.
இதோ நான் உங்களுக்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன்.
The last closing scripture of the Old Testament.
பழைய ஏற்பாட்டை முடிக்கும் கடைசி வேத வாக்கியம்.
I'll send to you Elijah the prophet before the coming of that great and dreadful day of the Lord.
கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன்.
That couldn't have been John.
அது யோவானாக இருக்க முடியாது. அது இருக்க முடியாது. பாருங்கள், உலகம் எரிந்து நீதிமான்கள் துன்மார்க்கின் சாம்பலை மிதிக்கவில்லை. பாருங்கள், இல்லை இல்லை.
Before the great and dreadful day of the Lord.
கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே.
And he shall turn the hearts of the fathers to the children and the hearts of the children to the fathers, lest I come and smite the earth with a curse.
நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான்.
Notice the accuracy of the Holy Spirit, that it would not confuse them two comings of Elijah.
எலியாவின் இரண்டு வருகைகளையும் குழப்பாதபடியாய் எவ்வளவு பிழையற்ற விதமாய் பரிசுத்த ஆவியானவர் அதை உரைத்துள்ளார் என்பதை கவனியுங்கள்.
Malachi 3 said, Behold, I send my messenger before my face.
மல்கியா மூன்றாம் அதிகாரம் இதோ நான் என் தூதனை எனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று கூறுகிறது.
Jesus asked about John.
யோவானை குறித்து இயேசுவிடம் கேட்கப்பட்ட போது,
He said, if you can receive it, this is who the prophet said, I'll send my messenger before my face. This is the Elias that was to come. Malachi 3.
அவர் சொன்னார், நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான், இதோ நான் என் தூதனை எனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டவன் இவன்தான், இதுதான் வரவேண்டியவனாகிய எலியா இவன்தான். மல்கியா 3 என்றார்.
Notice the scripture so accurately gives it.
எவ்வளவு பிழையற்றதாய் வேத வார்த்தைகளை அது தருகிறது என்று பாருங்கள்.
Watch what this to show the them who wants to believe, them who wants to see.
விசுவாசிக்கவும் அதை காணவும் விரும்புகிறவர்களுக்கு இது என்ன என்று கவனியுங்கள்.
Remember Jesus stopped in the middle of the scripture? Because part of it was fulfilled then to rest for his second coming.
வேத வாக்கியத்தை படித்துக் கொண்டிருந்த போது இயேசுவானவர் மத்தியிலே நிறுத்திவிட்டது ஞாபகம் இருக்கின்றதா? ஏனென்றால் அதில் ஒரு பகுதி அப்பொழுதே நிறைவேறிவிட்டது. எஞ்சியுள்ளது அவருடைய இரண்டாம் வருகை குறித்ததாகும்.
To preach the acceptable year of the Lord, bind up the brokenhearted and stop.
கர்த்தருடைய அனுக்கிரக பரிசுத்தை பிரசித்திப்படுத்தவும் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் என்று படித்துவிட்டு நிறுத்திவிட்டார்.
Not bring judgment to the Gentiles. I'll tell you second coming.
தேவ நீதியை புறஜாதிகளுக்கு சரி கட்டுவார் என்னும் பாகத்தை அவர் படிக்கவே இல்லை. அது இரண்டாம் வருகை மட்டுமாய் வைக்கப்பட்டிருக்கிறது.
Notice this scripture here parallels that.
இங்கே இந்த வேத வாக்கியம் அதற்கு இணையாக உள்ளதை கவனியுங்கள்.
And he, Elijah, shall turn the hearts of the fathers to the children.
அவன் எலியா பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கு திருப்புவான். இது மல்கியா 4 பேசுகிறது. இதை மல்கியா 3 இணைத்து குழப்பிக் கொள்ளாதீர்கள்.
John, Elijah, who came in the days before the first coming of Christ.
யோவான், எலியா இவர்கள் கிறிஸ்துவின் முதலாம் வருகை நாட்களுக்கு முன்னதாக வந்தவன்.
Turn the hearts of the old patriarch fathers to the message of the children. The new message.
பழைய கோத்திர பிதாக்களின் இருதயத்தை புதிய செய்திக்கு பிள்ளைகளுடைய இருதயத்துக்கு
திருப்பினான்.
இப்பொழுது கவனியுங்கள், பிள்ளைகளின் இருதயத்தை பிதாக்களுக்கு
திருப்புவான்.
அவருடைய இரண்டாம் வருகையில் கடைசி நாட்களில் அவன் மீண்டுமாக அப்போஸ்தல விசுவாசத்துக்கு திருப்புவான்.
Perfect, the scriptures line up.
வேத வாக்கியங்கள் எவ்வளவு பரிபூர்ணமாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள்.
That was the end of the Old Testament. The Old Testament.
அது பழைய ஏற்பாட்டின் முடிவாய் இருக்கிறது. பழைய ஏற்பாடு.
Now, we see there's light in the evening time.
இப்பொழுது நாம் சாயங்கால நேரத்திலே வெளிச்சத்தை காண்கிறோம்.
What is it? It's the top, Mount Treetop, as I said this morning.
அது என்ன? அது உச்சி, மரத்தின் உச்சி. காலையில் நான் சொன்னது போல,
we come up through denominations, through not an orange tree like I spoke of this morning.
நாம் ஸ்தாபனங்களின் ஊடாக வந்தோம். இன்று காலையில் நாம் பேசினது போன்று ஒரு ஆரஞ்சு மரம் அல்ல.
But we've had grapefruit, lemons, all kinds of other things that wasn't like the beginning at all.
ஆனால் துவக்கத்தில் இல்லாதிருந்த கிச்சிலி எலுமிச்சை முதலான மற்றெல்லா காரியங்களும் நமக்கு உண்டாயிருந்தது.
But after, don't miss it, here it comes.
இதை தவறவிடாதீர்கள், இதோ அது வருகிறது.
After all the denominations is played out, they didn't have any light to begin with.
எல்லா ஸ்தாபனங்களும் அவைகளின் பாகத்தை ஏற்று முடித்த பின்னர் அவைகளுக்கு துவங்குகையில் வெளிச்சமே இல்லை.
That can't be called day or night.
பகலோ அல்லது இரவோ என்று அடைக்க முடியாததான ஒரு நாள் உண்டாயிருக்கும்.
What are they doing?
அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்?
What does a lemon do on an orange tree?
ஆரஞ்சு மரத்தின் மேல் எலுமிச்சை என்ன செய்து கொண்டிருக்கிறது?
It takes the original life of the orange that's coming up and perverts it to a lemon.
மேலெழும்பி வருகின்ற ஆரஞ்சு மரத்தின் சாரத்தை உறிஞ்சி அதை தாறுமாறாக்கி ஒரு எலுமிச்சையை கொடுக்கின்றது.
That's what the denominations has done to the word of God.
ஸ்தாபனங்கள் அதையே தான் தேவனுடைய வார்த்தைக்கு செய்கிறது.
Made the word of God of no effect by their traditions.
அவர்களுடைய பாரம்பரியங்களால் தேவனுடைய வார்த்தை அவமாக்கி போட்டார்கள்.
That's thus saith the Spirit of the Lord.
அது கர்த்தருடைய ஆவியானவர் உரைக்கிறதாவதாய் இருக்கிறது.
They have brought forth lemons, grapefruits, not oranges.
அவர்கள் எலுமிச்சை கிச்சிலி முதலாளித்தான் கொண்டு வந்தார்கள் ஒழிய ஆரஞ்சு பழங்களை அல்ல.
But what did the prophet say?
ஆனால் தீர்க்கதரிசி என்ன கூறினான்?
The same one that said for our text tonight.
நம்முடைய இன்று இரவின் பொருளை சொன்ன அதே தீர்க்கதரிசி கூறினான்.
Rejoice, O daughters of Jerusalem. Shout loud, daughters of Zion.
எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, சியோன் குமாரத்தியே கலிகூறு.
For your king's coming to you. Meek and lowly, sitting upon the foal of an ass.
இதோ உன் ராஜா தாழ்மை உள்ளவராய் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி உன்னிடத்தில் வருகிறார்.
Notice that same prophet said there will come a time of the ripening the sun set upon the earth to ripen the fruit.
கவனியங்கள் அதே தீர்க்கதரிசி முதிர்ச்சி அடையும் காலம் வரும் என்று கூறினார். பழத்தை முதிர்ச்சி அடைய செய்யவே சூரியன் பூமியின் மேல் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதனால் ஏன் முதிர்ச்சி அடைய செய்ய முடியவில்லை? முதிர்ச்சி அடைய செய்ய அங்கே பழங்கள் ஒன்றும் இல்லை, ஆனால் ஜீவன் மட்டும் பிரயாணம் செய்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஆரஞ்சு பழமாய் இருக்கும்படியாக அந்த சாரம் கிச்சிலி பழம் மட்டுமாய் வந்து அது ஒரு ஸ்தாபனம் என்றும் அது ஒரு கிச்சிலி என்றும் கண்டது.
It come out that time a lemon.
அது மீண்டுமாய் சென்று இந்த முறை எலுமிச்சையாய் வெளிவந்தது.
But on again it turned out to something else.
மீண்டுமாய் மேலெழும்பி சென்று வேறு ஏதோ ஒன்றாக வெளிவந்தது.
And in the last top of the tree it's turned out to a tangelo, which is half orange, half lemon.
கடைசியாக மரத்தின் உச்சிக்கு வந்து அங்கே டாஞ்சலவாகவோ பாரி ஆரஞ்சும் பாரி எலுமிச்சையுமாய் வெளிவந்தது.
A mixed breed, a perverted thing.
ஒரு கலப்பு இனமாக ஒரு தாறுமாறாக்கப்பட்ட காரியமாக வெளிவந்தது.
Come on to a perversion, living off that same tree.
ஆரஞ்சு மரத்தின் சாரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது.
The shock almost deceived the elect. It looks like an orange, but it ain't.
பதர் என்பது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஏறக்குறைய வஞ்சிக்கும் ஆரஞ்சு போன்று காணப்படுகின்றது, ஆனால் ஆரஞ்சு அல்ல.
But it shall be like. When she grows beyond organization.
அவள் தாவரங்களை எல்லாம் தாண்டி போய் வளரும் போது அங்கே வெளிச்சம் உண்டாயிருக்கும்.
When she gets out of past organization and blooms out again, she'll put forth oranges like she was when she went into the ground.
அவள் தாவரங்களை எல்லாம் கடந்து மீண்டுமாய் மலரும் போது அவள் பூமிக்குள் சென்ற போது இருந்தது போன்றதான ஆரஞ்சு பழங்களை கொண்டு வருவாள்.
And then it shall be light.
அப்பொழுது வெளிச்சம் உண்டாயிருக்கும்.
What's this attraction? What's this happening?
இந்த கவர்ச்சி என்ன? சம்பவித்துக் கொண்டிருக்கின்ற இது என்ன?
Fulfilling God's word.
தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது.
There's two witnesses of the Old Testament that this would happen.
இது எப்படி நடக்கும் என்று பழைய ஏற்பாட்டின் ரெண்டு சாட்சிகள் உள்ளன.
Let's take John 14:12 of the New Testament.
புதிய ஏற்பாட்டிலிருந்து நாம் யோவான் 14:12 எடுப்போம்.
Jesus said, He that believeth on me, the works that I do, shall he do also.
என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் என்று இயேசு கூறியிருக்கிறார்.
Also in Luke 17:22-30, he said.
மேலும் லூக்கா 17:22-30 வரையில் அவர் இந்த விதமாய் கூறியிருக்கிறார்.
As it was in the days of Lot, before Sodom was burned.
லோத்துரின் நாட்கள் நடந்தது போல, சோதோம் எரிவதற்கு முன்பு நடந்தது போல.
So shall it be at the return of the Son of Man. That day when the Son of Man is being revealed.
மனுஷகுமாரன் திரும்பி வரும்போதும் அப்படியே இருக்கும். அந்த நாளில் மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்படுவார்.
Oh, just look at the scriptures.
வேத வார்த்தைகளை சற்று நோக்கி பாருங்கள்.
The Son of Man. Jesus Christ, the same yesterday and forever.
மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார்.
Grow to past denominations. Grow into the top of the tree.
ஸ்தாபனங்களை எல்லாம் தாண்டி வளர்ந்து மரத்தின் உச்சிக்கு வளர்ந்து விட்டார். யோவான் 14 அல்லது 15 அவர் என்ன கூறியுள்ளார்?
Every branch that's in me that doesn't bring forth the fruit, it'll be cut off and pruned, thrown into the fire and burned.
எண்ணில் இருந்து கனி கூடாதிருக்கிற ஒவ்வொரு கிளையும் வெட்டப்பட்டு அக்கினியில் தூக்கி எரியப்பட்டு வெந்துபோம்.
Whatever branch that'll bring forth fruit, it'll be purged.
ஆனால் நல்ல கனி கொடுக்கிற கிளையோ சுத்தம் பண்ணப்படும்.
Oh, there'll be a true farmer in Lattarene. In the last days, upon that little group that come with him on this little donkey.
அங்கே உண்மையான முன்மாரியும் பின்மாரியும் இந்த சின்ன கழுதையின் மேல் ஏறி வருகிறோடு கூட வருகின்ற சிறிய கூட்டத்தார் மேல் பெய்யும்.
Low and humble, no doubt a denomination, crying, Hosanna to the King that comes in the name of the Lord.
எளிமையும் தாழ்மையும் என்ற சந்தேகமும் அல்லது ஸ்தாபனமும் இன்றி கர்த்தருடைய நாமத்தினாலே வருகின்ற ராஜாவுக்கு ஓசன்னா என்று சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள்.
What's the matter today? What's the attraction on the mount?
இன்றைய காரியம் என்ன? மலையின் மேல் பாடப்பட்ட கவர்ச்சி என்ன?
Not long ago, standing at this pulpit, it was said by the Holy Spirit,
சமீபத்தில் இந்த பிரசங்க பீடத்தில் நிற்கும் போது பரிசுத்த ஆவியினால் இப்படி கூறப்பட்டது.
The day will come that when they'll drive down a stake in front of your house, they'll move your gate so that you'll bypass it, not be angry.
ஒரு நாள் வரும், அப்பொழுது உன் வீட்டிற்கு முன்னால் ஒரு முளையை அடித்து உன்னுடைய கதவை எடுத்து நகர்த்த போகிறார்கள், நீயோ கோபம் கொள்ளாமல் வேறுபடியாய் செல்வாய் என்றார்.
I seen my gate tore up and laying out upon the hillside. I seen the hill in front of me all dug up. Boards and things laying there where something mashed it up.
என்னுடைய கதவு துண்டிக்கப்பட்டு மலைகளில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்ததை நான் கண்டேன். என் வீட்டின் முன்னால் மலை தோண்டப்பட்டு பலகைகளும் மற்ற காரியங்களும் அங்கே வைக்கப்பட்டு இருந்தது. யாரோ அவைகளை நொறுக்கி போட்டார்கள்.
He said, I looked and there was a little Ricky that had got up there and knocked that gate out, done this.
நான் நோக்கி பார்த்தபோது அங்கே ஒரு சிறிய ரிக்கி நின்று கொண்டு அந்த கதவை பிடுங்கி அதை செய்து கொண்டிருந்தான்.
I said, why didn't you tell me? You got smart with me.
நான் அவனிடம், நீ ஏன் இதை என்னிடம் முதலில் சொல்லவில்லை என்றேன்.
And I had to hit him.
அவன் என்னிடத்தில் சாமர்த்தியமாய் நடக்க பார்த்தான், எனவே நான் அவனை அடித்தேன்.
When it did, I said, I haven't done this since I was in the ring. But I just want you to know. And I swatted him on.
குத்துச்சண்டை செய்வதை விட்டுவிட்ட பிறகு நான் செய்ததே கிடையாது. ஆனால் நீ இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை செய்கிறேன் என்று சொல்லி ஒரு குத்து விட்டேன்.
And when I knocked him down, I picked him up again, knocked him down again.
அவன் கீழே விழுந்தவுடன் திரும்ப அவனை தூக்கி நிறுத்தி மீண்டும் ஒரு குத்து விட்டேன். அவன் கீழே விழுந்து
விட்டான்.
நான் அவனை 3-4 முறைகள் தூக்கி நிறுத்தி அந்தவிதமாய் குத்தினேன். உதைத்து மலை என்று தள்ளினேன். எனவே பின்னர் நான் அங்கே போய் செய்த காரியம் சரியல்ல
என்றேன்.
அவனை தூக்கி நிறுத்தி அவன் கைகளை குலுக்கினேன். எனக்கு உன்மேல் கோபமில்லை, ஆனால் நீ என்னிடத்தில் அந்த விதமாய் பேசக்கூடாது என்பது நீ அறியும்படிக்கே இதை நான் செய்தேன் என்று சொன்னேன். பின்பு நான் அப்படியே திரும்பி வந்தபோது அங்கே பரிசுத்த ஆவியானவர் கதவண்டை நின்று கொண்டிருந்தார். அவர் சொன்னார், இதை கண்டு கொள்ளாதே, அந்த முளை அடிக்கப்படும் போது நீ மேற்கு பக்கமாக போய்விடு என்று அந்த தரிசனத்தில் சொன்னார்.
Everything that I need, this book is a good recipe, the way the shoals to go around my trouble.
எனக்கு தேவையாயுள்ளதெல்லாம் இந்த புத்தகமே. இந்த புத்தகம் ஒரு நல்ல பரிகாரம். இது காட்டுகின்ற பாதை என் கஷ்டங்களில் இருந்து என்னை விலக்கி செல்ல முடிகின்றது.
Amen. That book is the word, and that word is God.
அப்படியானால் அந்த புத்தகம் வார்த்தையே, அந்த வார்த்தை தேவனுடையது.
Bypass your troubles. It'll tell you what to do.
உலக கஷ்டங்களை கடந்து போக நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன்.
3 years ago, I heard a friend of mine, the city surveyor, lives down the lane from me, driving a stake down.
3 வருடங்களுக்கு முன்னர் பட்டண நிலம் அளப்பவர், எனக்கு பக்கத்தில் உள்ள சந்தில் வசிப்பவர், என்னுடைய நண்பர் ஒரு முளையாடிக்கும் சத்தத்தை கேட்டேன்.
I went out there and said, what's the matter, Mud? Mr. King's son. Where's your friend?
நான் அங்கே போய், மட், என்ன விஷயம் என்றேன்.
திரு கிங் அவர்களின் குமாரன், என்னுடைய நண்பன். அவன் பில்லி, அவர்கள் இந்த பாதையை அகலப்படுத்த போகிறார்கள்
என்றான்.
உங்கள் எல்லாருக்கும் அது நினைவிருக்கும்.
நான்
சொன்னேன், ஒரு கால் பாலமா இருக்கலாம். நான் சகோதரன் வீட்டிடம் உங்களுடைய சொத்தை அப்படியே வையுங்கள். ஒரு கால் அந்த பாலம் இந்த வழியாய் வரலாம்
என்றேன்.
அந்த சந்து அங்கே பிளக்கப்பட்டு கற்களும் பாறைகளும் எல்லா இடங்களிலும் தூக்கி வீசப்பட்டது.
I said, hold your property.
எனவே நான் சொன்னேன், உங்கள் சொத்தை அப்படியே வையுங்கள் என்று.
Then when Mr. King told me that was going to happen, I went in and said to my wife sitting there.
திருவாளர் கிங் சொன்னார், அது சம்பவிக்க போகின்றது என்று. நான் உள்ளே போய் என் மனைவியிடம், அவள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தாள்.
Honey, there's something written about that. Thus saith the Lord somewhere.
தேரையரை குறித்து ஏதோ எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது, எங்கேயோ அது கர்த்தர் உரைக்கிறதாவதா இருக்கிறது என்றேன்.
I went and got my book, looked into it, it said it shall come to pass. 8 years later.
நான் உள்ளே போய் என்னுடைய புத்தகத்தை கொண்டு வந்தேன். அதை பார்த்தபோது இந்த விடமாய் சம்பவிக்கும் என்று எழுதியிருந்தது. 8 வருஷங்களுக்கு பிறகு அது சம்பவித்தது.
Then, when I looked at it, I said, it's time now, honey. We must turn west.
பின்னர் நான் அதை நோக்கி பார்த்தபோது, தேனே, இப்பொழுது நேரம் வந்துவிட்டது. நாம் மேற்கு பக்கம் திரும்ப வேண்டும் என்று சொன்னேன்.
2 days after that, standing in the room about 10 o'clock one morning.
அதற்கு 2 நாட்கள் கழித்து காலை 10 மணி இருக்கும் நான் அறையில் நின்று கொண்டிருந்தேன்.
I went into the Spirit of God and I saw that little cluster of doves flying. Look, them little birds, you remember it.
உடனே நான் தேவனுடைய ஆவிக்குள்ளாகி ஒரு சிறு கூட்ட புறாக்கள் பறந்து கொண்டிருப்பதை கண்டேன். அந்த சிறு பறவைகளை பார்த்துக் கொண்டே இருந்தேன். உங்களுக்கு அது நினைவிருக்கின்றதா?
I seen 7 angels in the form of a pyramid come rushing into me.
ஒரு பிரமிட் வடிவில் 7 தூதர்கள் என்னை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கிறதை நான் கண்டேன்.
Said, turn westward. Go to Tucson, be 40 miles northeast.
அவர்கள், மேற்கு பக்கமாக திரும்பு, வடகிழக்காக 40 மைல் தூரத்தில் டூசானுக்கு போ.
And you'll be picking a cockabur or a bullheader, they call it there, off your clothes.
அங்கே ஒரு சிறு முல்லை உன் கால் சட்டையில் இருந்து எடுப்பா என்றது.
Brother Fred Softman sitting there looking at me right now. Was there that morning?
சகோதரன் Fred Softman அங்கே உட்கார்ந்து கொண்டு நேராக நோக்கி பார்க்கிறார். அன்று காலையில் அவர் அங்கே இருந்தார்.
I forgot about it.
நான் அதை அப்படியே மறந்து விட்டேன்.
I said a blast went off like an earthquake that shook pretty near everything there was in the country.
நான் சொன்னேன், ஒரு பூமி அதிர்ச்சியை போன்று ஒரு பெரிய வெடிச்சத்தம் கேட்டது. தேசத்தில் உள்ள எல்லாவற்றையுமே அது அசைத்தது. ஒரு மனிதனால் அதிலிருந்து எப்படி தப்ப முடியும் என்று எனக்கு புரியவில்லை.
I was scared.
நான் பயந்து போனேன்.
I stood at Phoenix, you all listening in the night, bear me record.
நான் பீனிக்ஸில் நின்று கொண்டிருந்தேன். இன்றிரவு என்னை கேட்டுக் கொண்டிருப்பவர்கள் அனைவரும் அதற்கு சாட்சிகள்.
I preached on the sermon. Sirs, what time is it?
ஐயன் மீன், இதுவா சமயம்? நாம் எங்குள்ளோம் என்பதை குறித்து நான் பிரசங்கித்தேன்.
Where are we at?
நாம் எங்கே இருக்கிறோம்?
I went west.
நான் மேற்கே சென்றேன்.
Many of you here got that tape. Many of you here heard it said. Year or more before it happened.
உங்களில் அநேகரிடம் அந்த ஒளிநாடாய் இருக்கிறது. உங்களில் அநேகர் நான் அதை கூறும்போது கேட்டிருக்கிறீர்கள். அது சம்பவிப்பதற்கு 1 ஆண்டிற்கு முன்னர் என்று நினைக்கிறேன் என்றார்.
என்ன
சம்பவிக்க போகிறது என்று வியந்து கொண்டே நான் மேற்கு நோக்கி
போனேன்.
ஒரு நாள் எனக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. நான் என் மனைவியிடம், தேனே, ஒருவேளை என்னுடைய வேலை முடிந்து விட்டது போலும். எனக்கு தெரியவில்லை.
God's probably finished with me now and I'll be going home.
நான் நினைக்கிறேன், தேவனை பொறுத்த மட்டில் என் வேலை முடிந்து விட்டது, நான் வீட்டிற்கு போகலாம் என்று நினைக்கிறேன்.
You go get with Billy. Take your children. God will make a way for you somehow.
நீ போய் பில்லியை கூட்டிக் கொண்டு வா, பிள்ளைகளை கொண்டு போ, தேவன் உனக்கு ஒரு வழியை உண்டாக்குவார்.
Won't live true to God. See if the children get through school. Raise them in the admonition of God.
போ, தேவனுக்கு உண்மையாய் ஜீவி, பிள்ளைகள் பள்ளியை படித்து முடிக்கும்படி பிரயாசி, கர்த்தருடைய போதனைகளில் பிள்ளைகளை வளர்
என்றேன்.
அவள் சொன்னால், பில்லி, அதுதான் உண்மை என்று உனக்கு தெரியாதே.
நான்
சொன்னேன், தெரியாதுதான், ஆனால் எந்த ஒரு மனிதனும்
அந்த வெடியிலிருந்து உயிர் பிழைக்க முடியாது என்றேன்.
One morning the Lord woke me up said get up there Sabine Canyon.
ஒரு நாள் காலை கர்த்தர் என்னை எழுப்பி எழுந்திரு அங்கே சபின கான்யான் மலைக்கு போய் என்று சொன்னார்.
I took a piece of paper and my Bible.
நான் ஒரு துண்டு காகிதத்தையும் வேதாகமத்தையும் எடுத்துக்கொண்டேன்.
The wife said, "Where are you going?"
என் மனைவியிடம் எங்கே போகிறீர்கள் என்றால்,
I said, "I don't know. I'll tell you when I come back."
நான் சொன்னேன், எனக்கு தெரியாது, நான் திரும்பி வந்து உனக்கு கூறுகிறேன் என்றேன்.
I went up in the canyon, climbed up where the eagles was flying around.
நான் நேராக கன்யானுக்கு போய் மேலாக மலை ஏறி கழுகுகள் பட்டுபடுகின்ற இடம் மட்டுமாய் போனேன்.
I was watching some deer standing there.
சில ஆண்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறது நான் கவனித்துக் கொண்டிருந்தேன்.
I knelt down to pray and raised up my hands and a sword struck my hand.
நான் ஜெபிக்கும்படியாய் முழங்கால் படியிட்டு என் கைகளை உயர்த்தினேன். ஒரு பட்டயம் என் கையில் விழுந்தது.
I looked around and thought, what's that? I'm not beside myself. Here's that sword in my hand, bright, shiny, glistening in the sun.
நான் சுற்றுமுற்றும் பார்த்தது என்ன என்று எண்ணியேன். எனக்கு புத்தி கோளாறு ஒன்றுமில்லையே. இதோ அந்த பட்டயம் சூரிய வெளிச்சத்தில் பளபளப்பாயும் மின்னிக்கொண்டு பிரகாசித்துக் கொண்டும் இருக்கிறதை என் கரத்தில் இருக்கிறதையும்
கண்டேன்.
நான் சொன்னேன், இந்த கேன்யானில் இங்க மைல்கள் தூரத்துக்கு ஜனச்சந்திரியே கிடையாது. இது எங்கிருந்து வந்திருக்க கூடும்? அப்போது ஒரு சத்தம், இது அந்த ராஜாவின் பட்டயம் என்று கூற கேட்டேன்.
நான்
சொன்னேன், ஒரு ராஜா ஒரு மனிதனுக்கு ஒரு பட்டயத்தை கொடுத்து அவனுக்கு நைட் பட்டம் கொடுக்கிறான் என்று.
The voice come back said, not a king's sword, but the king's sword.
Amen.
The word of the Lord.
அந்த சத்தமனிடத்தில் திரும்பி வந்து, ஒரு ராஜாவின் பட்டயம் அல்ல, ஆனால் அந்த ராஜாவின் பட்டயமாகிய கர்த்தருடைய வார்த்தை அது.
Said, fear not. It's only the third pull. It's the vindication of your ministry.
பயப்படாதே, அதுதான் மூன்றாவது இழுப்பு, அது உன்னுடைய ஊழியத்தின் ரூபகரணமாய் இருக்கிறது என்று கூறிற்று.
I was going hunting with a friend, not knowing what was going to happen.
என்ன சம்பவிக்க போகிறது என்று அறியாதவனாய் நான் ஒரு நண்பருடன் வேட்டைக்கு போய் கொண்டிருந்தேன்.
And someone called me, the one who criticized me about that picture of the angel of the Lord, the one who took it.
யாரோ ஒருவர் என்னை கூப்பிட்டார். அவர் யார் என்றால், ஹோஸ்டனில் கர்த்தருடைய தூதனின் புகைப்படத்தை எடுத்தவரும் அதை குறித்து என்னை குறை கூறி பேசினவரும் ஆவர்.
I had to go to Houston about his son, or he's going in the death row, he's going to be killed in a few days.
நான் அவருடைய மகனின் விஷயமாக ஹூஸ்டனுக்கு போக வேண்டியதா இருந்தது. ஏனென்றால் அவன் மரண தண்டனைக்கு போகிறவர்களின் வரிசையில் இருக்கிறான். இன்னும் சில நாட்களில் அவன் கொல்லப்பட
வேண்டியவனாயிருந்தான். அவர்
என்னை அங்கே சந்தித்து, நான் எந்த மனிதனை குறை கூறி பேசினேனோ அந்த மனிதன் தான் இன்றைக்கு என் ஒரே மகனை ரட்சிக்கும்படி இங்கே வந்திருக்கிறார் என்று
கூறினான். Saving a life.
இரக்க சங்கம் எனக்கு அதன் நிமித்தமாக ஒரு உயிரை காப்பாற்றியதற்காக ஒரு விருதை அளித்தனர்.
Then we went back. I went up in the mountain to hunt.
அதற்கு பின்னர் நாங்கள் திரும்பி போய்விட்டோம். நான் வேட்டைக்காக மலைக்கு போய்விட்டேன்.
There, brother Fred and I one morning when I walked out.
அங்கே நானும் சகோதரன் ஃப்ரெண்டும் ஒரு நாள் காலை ஏந்தி வெளியே நடந்து கொண்டிருந்தோம்.
I'd already got my javelina and I looked and seen the place where we went. I said, brother Fred, go over on that mountain early in the morning now, about to break a day, and I'll get on the other.
என் காட்டுப்பண்டியை ஏற்கனவே எனக்கு கிடைத்து விட்டது. அது எங்கு போனது என்பதை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். நான் சகோதரன் ஃப்ரெட் அதிகாலையில் அந்த மலையின் மேலும் நான் இந்த மலையின் மேலும் போகிறேன்.
I won't shoot at the hog, won't kill him, but if they start over this way, that herd, I'll shoot in front of them and run them back.
நான் அந்த காட்டுப்பண்டியை பார்த்து சுட மாட்டேன், அதை கொல்ல மாட்டேன். ஆனால் அந்த பன்றி கூட்டம் இந்த வழியாய் புறப்படுமானால் அவைகளுக்கு முன்பாக சுட்டு அவைகளை திருப்பி ஓட செய்து விடுகிறேன் என்றேன்.
Brother Fred went out there and there's no hogs.
சகோதரன் ஃப்ரெட் அங்கே மலையின் மேல் சென்றார். அங்கே ஒரு பன்றியும் இல்லை.
He waved at me and I seen it went down in the canyon, some big chasms. Sun is just coming up.
அங்கே இருந்து எனக்கு கையாட்டி சைகை காட்டினார். நான் அந்த மலைக்கணவாயில் இறங்கினேன். அவைகளில் சில ஆழமான இடங்களும் உண்டு. சூரியனும் அப்பொழுதுதான் மேலெழும்பி வந்து கொண்டிருந்தது.
I come around the other side of the hill, not thinking nothing about the prophecies. Sit down. Waiting, resting, I thought, what happened to those hogs?
நான் இன்னொரு பக்கமாக மேலெழும்பி வந்து கொண்டிருந்தேன். தீர்க்கு தரிசனத்தை குறித்து ஒன்றுமே சிந்திக்காமலேயே வந்து கொண்டிருந்தேன். உட்கார்ந்தேன், காத்துக்கொண்டு இளைப்பாறிக் கொண்டிருந்தேன். அந்த பன்றிக்கு என்ன நேர்ந்தது என்று நினைத்தேன்.
I picked up my set on like Indians do, you know, cross-legged.
சிவப்பிந்தியர்களை போன்று என் கால்களை மடக்கிக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்தேன்.
I looked on my overhaul leg and there was a bull header.
என்னுடைய கால் சட்டையை நான் பார்த்தபோது அதில் ஒரு சிறு ஊமுள் குத்திக் கொண்டிருந்தது.
I picked it up. I said, "That's strange."
நான் அதை என் கையில் பிடுங்கி எடுத்து அது வினோதமாக இருக்கின்றது என்று சொன்னேன்.
Here I am about 40 miles northeast of Tucson.
அப்பொழுது நான் டூசானிலிருந்து வடகிழக்காக 40 மைல்களுக்கு அப்பால் இருந்தேன்.
There's my little boy Joseph sitting there waiting for me.
என்னுடைய சிறிய மகன் ஜோசப் அங்கே உட்கார்ந்து கொண்டு எனக்காக காத்துக் கொண்டிருந்தான்.
And as I started to look, I seen a herd of hogs come out about 1,000 yards from me up on a mountain.
நான் நோக்கி பார்க்க துவங்ககையில் எனக்கு ஒரு 1,000 கஜ தூரத்தில் அந்த பெரிய பன்றி கூட்டம் மலையின் மேல் வருகின்றதை நான் கண்டேன்.
I threw the bull header down. I said, "I'll get him."
நான் அந்த ஊமுள்ளை தூக்கி கீழே எறிந்துவிட்டு நான் அவைகளை அடைவேன் என்று சொன்னேன்.
I'll go get Brother Fred and hang up a piece of paper to let know which way to go on this old cotilla here, and we'll get Brother Fred.
நான் போய் சகோதரன் பிரெட்டை அழைத்து வருகிறேன். இந்த ஒக்குட்டிலோவில் எவ்விதமாக ஏறி போக வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளும்படி இங்கே ஒரு காகிதத்தை தொங்க விட்டு நான் போய் பிரெட்டை அழைத்துக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டேன். நான் மலையின் மறுபக்கத்திற்கு போகும்படியாக என்னால் முடிந்த அளவு வேகமாக ஓடத் துவங்கினேன். திடீரென்று யாரோ என்னை நோக்கி சுட்டு விட்டார்கள் என்று நான் நினைத்தேன்.
I never heard such a blast that shook the whole country.
Ange oru vedi sathathai naan kettadhe kediyadu, adu appadiye mulu desathaiyum asaithathu.
And what it did, standing before me was 7 angels in a cluster.
Andha vidamai sambhavitha bodhu enakku munbaga 7 thoodargal nindru kondirundargal, oru kooda thoodargal.
I met Brother Fred and Emily Lake, so what was
naan thagodran fedaiyum mattavagalum konjam kalithu sandithen, adu enna endrargal.
That was it.
நான் அதுதான் அது என்றேன்.
What are you going to do?
என்ன செய்ய போகிறீர்கள்?
Return home.
வீட்டிற்கு திரும்புங்கள்.
For thus saith the Lord, the seven mysteries that's been hid in the Bible all these years.
ஏனென்றால் இது கர்த்தர் உரைக்கிறதாவதா இருக்கிறது, இத்தனை காலங்களாக வேதாகமத்தில் மறைக்கப்பட்டிருந்த 7 ரகசியங்களும்.
These denominations and everything, God is going to open those seven mysteries to us in the seven seals.
இந்த ஸ்தாபனங்கள் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் இந்த 7 ரகசியங்களையும் 7 முத்திரைகளை உடைத்து நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்க போகிறார்.
There was that circle coming up from the earth like a mist forming.
பூமியின் மேலிருந்து வந்த அந்த வட்டம் ஒரு மூடுபனியை போன்று உருவானது.
When it did, it went from up into the mountain, began to circle on westward from the way it came.
அது அப்படி செய்தபோது அது மலைக்கு சென்று அந்த வழியாக மேற்கு திசையில் வட்டமிட துவங்கியது.
Science found it after a while, 30 miles high and 25 miles across, just exactly in the circle of the pyramid.
சிறிது கடுத்து விஞ்ஞானம் அதை 30 மைல் உயரத்தில் 25 மைல் விட்டமளவில் கூர்நுனி கோபுர வடிவில் வட்டமிட்டுக் கொண்டிருப்பதை கண்டது.
And the other day, standing there, turned the picture to the right, and there's Jesus. Amen. As he was in the seven church ages.
அன்று நாள் அங்கு நின்று கொண்டிருந்த போது அந்த படத்தை வலது பக்கமாக திருப்பினேன். அப்பொழுது 7 சபை காலங்களில் இயேசுவானவர் காணப்பட்டது போன்று அவர் காணப்பட்டார்.
The white wig on, showing supreme deity.
தலையில் ஒரு வெள்ளை நிற தோப்பா முடி போன்று இருந்தது. அது உச்ச தேவன் எனப்படுவதற்கு அறிகுறியாயிருந்தது.
He's Alpha and Omega. He's the first and the last.
அவர் அல்பாவும் ஒமேகாவும் அவர் முந்தினவரும் அவர் பிந்தினவருமாயிருந்தார்.
He is the supreme judge of all eternity. Standing there to confirm the message of this hour.
அவர் எல்லா நித்தியத்துக்கும் உச்ச நீதிபதியாய் அங்கே நின்று கொண்டு இந்த வேளையின் செய்தியை உறுதிப்படுத்தினார்.
And there shall be light about the evening time. What's it all about? What was it? I went westward.
சாயங்கால நிலத்திலே வெளிச்சம் உண்டாயிருக்கும். இவைகளெல்லாம் இதை குறித்து. அது என்ன? நான் மேற்கு பக்கமாக சென்றேன்.
Upon that same mountain, passing up with Banks Woods there.
அதே மலையின் மேலே சகோதரன் பேங்க்ஸ் உடன் கடந்து போய்க் கொண்டிருந்தோம்.
Said, "Throw up a rock. Say to Mr. Woods, 'Thus saith the Lord.' You'll see the glory of God."
கர்த்தர் உரைக்கிறதாவது, சகோதரன் உடிடம் ஒரு கல்லை தூக்கி மேலே எரி, அப்பொழுது தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றது.
The very next day, standing there, a whirlwind came down and blasted the mountains out.
அடுத்த நாள் அன்று அங்கே நின்று கொண்டிருந்த போது ஒரு சுழல் காற்று உண்டாகி நேராக
கீழ்நோக்கி வந்து மலைகளை பெயர்த்தது.
Rocks cut the top of the trees off about 3 or 4 feet above my head.
கற்கள் மரங்களின் உச்சியை என் தலைக்கு 3 அல்லது 4 அடி உயரத்தில் வெட்டினது.
Made 3 big blasts. The brothers come run over.
அப்படியாய் 3 முறைகள் வீசினது. சகோதரர்கள் அரண்டு போய் ஓடி வந்தனர்.
There was about 15 men standing there, preachers and everything else.
அப்பொழுது அங்கே சில போதகர்கள் உள்பட சுமார் 15 பேர் நின்று கொண்டிருந்தனர்.
What was it? He said, what was it?
அது என்ன? அது என்ன என்று கேட்டனர்.
I said, judgment is striking the west coast.
நான் சொன்னேன், நியாய தீர்ப்பு மேற்கு கரையை தாக்குகிறது என்று.
About 2 days after that, the earthquake almost sunk Alaska.
அதற்கு 2 நாட்கள் கழித்து பூகம்பம் ஏற்பட்டு ஏறக்குறைய அலஸ்காவே மூழ்கிவிடும் போலாயிற்று.
What is this like? Up on Sunset Mountain in the Coronado Forest of Arizona.
அரிசோனாவில் உள்ள காரனோட காட்டில் சூரியன் அஸ்தமன மலையின் மேல் காணப்பட்ட வெளிச்சம் என்ன?
What is this strange thing that happened up there? That the people's been driving east from west, picking up the rocks that laid around their horse truck.
அது அப்படி தாக்கின போது அது கற்களை உடைத்து தூக்கி எரிந்தது. அந்த கற்கள் வீதிகளிலே சிதறி கிடந்தது. கிடக்கிலிருந்து மேற்காக காரை ஓட்டி போனவர்கள் மலையில் என்ன வினோதமானது சம்பவித்தது என்று
நினைத்து
அவர்கள் ஒவ்வொருவரும் கற்களை பொறுக்கினர். அவைகள் 3 முனைகளை கொண்ட துண்டங்களாய் காணப்பட்டது. 3 ஒன்றாயிருந்தது. அவைகளை அவர்களுடைய மேஜைகளின் மேல் காகித பளுகளாக வைத்துக் கொண்டிருந்தனர்.
What is this strange thing up on Sunset Mountain in the Coronado Forest?
அந்த காரனோட காட்டில் உள்ள சூரிய அஸ்தமன மலையின் மேல் நடந்த இந்த வினோதமான காரியம் என்ன?
Junior Jackson listening in. You remember the dream he had at Iron Turpin going towards the setting of the sun.
ஜூனியர் ஜாக்சன் கேட்டுக்கொண்டிருப்பார். அவர் கண்ட சொப்பனம் உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? நான் அதை வியாக்கியானித்தேன், சூரிய அஸ்தமன நேரத்தில் போய்கொண்டிருப்பதை பற்றி.
And this happened on Sunset Mountain.
இது சூரிய அஸ்தமன மலையின் மேல் சம்பவித்தது.
It's the evening time. Sunset time.
அது சாயங்கால நேரமாய் சூரிய அஸ்தமன நேரமாய் இருந்தது.
The sunset message. Just setting of history.
ஒரு சூரிய அஸ்தமன செய்தி, சரித்திர அஸ்தமன மூலமாக.
A setting of prophecy, brother. Being fulfilled.
ஒரு தீர்க்க தரிசன அஸ்திமன மூலமாக சொல்ல போனால் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது.
It shall be light at the evening time upon Sunset Mountain in the Coronado Forest 40 miles north of Tucson.
டூசானிலிருந்து 40 மைல் தூரத்தில் உள்ள கொரோனாடோ காட்டில் உள்ள சூரிய அஸ்தமன மலையின் மேல் சாயங்கால நேரத்திலே வெளிச்சம் உண்டாயிருக்கும்.
Get on the map and see if sunset peak there. That's exactly where it happened. I never know it to the other day.
மறைபடத்தை எடுத்து சூரிய அஸ்தமன சிகரம் இருக்கிறதா என்று பாருங்கள். சரியாக அந்த இடத்தில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றது.
Everything that shall never die, it's constantly unrolling itself.
அன்று நாள் வரைக்குமாய் நான் அதை அறியாதிருந்தேன். ஒருபோது மறிக்காததுமான எல்லா காரியங்களும் அது தொடர்ந்து தன்னைதானே வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றது.
From the very thing happening to the picture being Jesus standing looking at us and now exactly on Sunset Mountain.
நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சம்பவம் துவங்கி இயேசுமானவர் அந்த புகைப்படம் அவர் நின்று கொண்டு நம்மை பார்த்துக் கொண்டு இருக்கின்றது போன்றதான புகைப்படம் மட்டுமாய் வெளிப்படுத்திக் கொண்டு இருந்தது. சரியாக அந்த சூரிய அஸ்தமன மலையின் மேல்
and the sunset light, the evening light has come.
சூரிய அஸ்தமன வெளிச்சமும் சாயங்கால வெளிச்சமும் வந்துவிட்டது.
God vindicating himself.
தேவன் தம்மை தாமே ரூபகாரப்படுத்துகிறார்.
What is it? It is the facts that God and Christ are one.
அது என்ன? தேவனும் கிறிஸ்துவும் ஒன்றே என்ற அந்த உண்மையே அது.
The white, how many seen it? The white wig upon him as we talked in Revelation 1.
அந்த வெண்மை எத்தனை பேர் அதை பார்த்திருக்கிறீர்கள்? அவர் தலையின் மேல் இருந்த வெண்மையான டோப்பா போன்றது. வெளிப்படுத்தல் 1 நாம் பேசினது போன்று.
See, the supreme deity.
பாருங்கள், உச்ச தெய்வத்துவம்,
supreme authority,
உச்ச அதிகாரம்.
No other voice, no other God, no other nothing.
வேறு ஒரு சத்தம் இல்லை, வேறு ஒரு தேவன் இல்லை, வேறு ஒரு காரியமும் இல்லை.
In him dwells the fullness of the Godhead bodily.
தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அவருக்குள் வாசமாய் இருந்தது.
The angels themselves was his wig. Amen.
அந்த தேவ தூதர்கள் தாமே அவருடைய டோப்பாவாய் இருந்தார்கள். ஆமேன்.
What's happened up on Mount Sunset? God confirming His word. That's what all this noise is about.
சூரியாஸ்தமன மனைந்த மேல் என்ன சம்பவித்தது? தேவன் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்திக் கொண்டிருந்தார். இந்த சந்தரி எல்லாம் அது குறித்து தான்.
Notice God fulfilling His promised word again of Revelations 10:1-7.
கவனியங்கள், தேவன் தாம் அளித்த வாக்குத்தத்தமான வார்த்தைகளை அவர் மீண்டுமாய் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 10:1-7.
And in the days of the sounding of the seventh angel's message, the mystery of God should be finished.
ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும்.
The hidden mystery of Revelations 10:1-7. The last message to the last church age.
வெளிப்படுத்தல் 10:1-7 மறைக்கப்பட்ட தேவ ரகசியம் கடைசி கால தூதனுக்கு அளிக்கப்பட்ட கடைசி செய்தியிலே அளிக்கப்படும்.
Fulfills exactly in this age. St. Luke 17:30. The day when the Son of Man shall be revealed.
இந்த காலத்தில் அப்படியே நிறைவேறுகிறது. லூக்கா 17:30. அந்த நாளிலே மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்படுவார்.
There shall rise false prophets and false Christ. Show great signs and wonders insomuch that deceive the elected if possible.
கள்ள திக்குதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் எழும்பி மகத்தான அடையாளங்களையும் அற்புதங்களையும் காட்டுவார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கூட வஞ்சிக்கப்படத்தக்கதாய் காட்டுவார்கள்.
The people still in doubt. And as usual, the church is just as puzzled.
ஜனங்கள் இன்னும் சந்தேகத்தில் இருக்கிறார்கள். வழக்கம் போல் சபையானது குழப்பம் முற்றிருக்கிறது.
And the science all through Tucson, yet they're writing pieces and putting the paper.
டூசானில் இருக்கும் விஞ்ஞானிகளும் கூட இன்னமும் அதை குறித்து கட்டுரைகள் எழுதி பத்திரிகைகளில் வெளியிடுகின்றனர்.
Way back around Mount Lemmon, them big cameras didn't see it rising up from where we were standing.
அங்கே தூரத்தில் உள்ள லேமன் மலையின் மேல் இருக்கும் புகைப்பட கருவிகள் நாங்கள் நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து மேலெழும்பி வந்ததை அவைகள் கவனிக்கவே இல்லை.
Drifting on towards the west, showing the time is over. Can't go but a little piece there. It's at the west coast.
அது அப்படியே நகர்ந்து கொண்டே மேற்கு நோக்கி போய் காலம் கடந்து விட்டது என்பதை காட்டிக் கொண்டிருந்தது. ஒரு சிறு துண்டா இல்லாமல் அதனால் அங்கே போக முடியாது. அது மேற்கு கரையில் இருக்கிறது.
Judgment struck just in the very way it went.
அது சென்ற பாதையின் ஊடாக நியாய தீர்ப்பு தாக்கினது.
Going right up over Phoenix, right on across. On to Prescott and across the mountains to the west coast.
நேராக பீனிக்ஸ் மட்டுமாக சென்றது. அப்படியே பிரஸ்காட்டுக்கும் மலைகளின் ஊடாக மேற்கு கரைக்கும் சென்றது.
Got on up into, where was they going? Right on up into Alaska. And she's thundering, heading right that way.
அவைகள் எங்கே போய் கொண்டிருக்கிறது? நேராக அலாஸ்காவுக்கு மேலாக போனது. அவள் இடி இடித்துக் கொண்டு அந்த வழியாய் போய்க் கொண்டிருந்தாள்.
And the observatories and all of them in Tucson are still asking research of science, trying to find out what it is.
டூசானில் உள்ள வான ஆராய்ச்சி கூடங்கள் எல்லாம் இன்னமும் அது என்னவென்றும் கேட்டுக்கொண்டும் அது என்னவா இருக்கும் என்று ஆராய்ச்சி செய்து கொண்டும் இருக்கிறார்கள்.
So high there can't be fog, mist or nothing up there.
அவ்வளவு உயரத்தில் இருப்பதால் அங்கே பனியோ மூடு பனியோ ஒன்றுமே இருக்க முடியாது.
What did it? Where's it at?
அப்படியானால் அது எதனால் ஏற்பட்டது? அது எங்கிருந்து வந்தது?
They're just as puzzled at that supernatural halo hanging out in the sky as it was when the magi's come in following a star saying, where is he? That's born king of the Jews.
யூதர்களுக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்று கேட்டுக்கொண்டு வானசாஸ்திரிகள் வந்தபோது உண்டாயிருந்த அதே இயற்கைக்கு மேம்பட்ட அந்த காரியத்தினால் இவர்களும் குழம்பி போய் இருக்கிறார்கள்.
What was it? God fulfilling his word.
அது என்னவாயிருக்கும்? தேவன் தம்முடைய வார்த்தையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்.
There shall rise a star out of Jacob.
ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும்.
And the God of heaven promised the evening time would have evening light.
சாயங்கால நேரத்திலே சாயங்கால வெளிச்சம் உண்டாயிருக்கும் என்று பரலோகத்தின் தேவன் வாக்களித்திருக்கிறார்.
3 years ago, this mystery was a prophecy. What time is it, sir? But now, it's history.
3 வருடங்களுக்கு முன்னதாக இந்த ரகசியமானது ஐயன் மீர் இதுவா என்ன சமயம் என்ற ஒரு தீர்க்க தரிசனமாக இருந்தது. ஆனால் இப்பொழுதோ அது சரித்திரமாக இருக்கிறது.
It's past. The promise is fulfilled.
அது சம்பவித்த ஒன்றாய் இருக்கிறது. வாக்கு தத்தமோ நிறைவேற்றப்பட்டாயிற்று.
What time is it, sir? What's this attraction? God fulfilling his word.
ஐயன் மீர் இது என்ன சமயம்? இந்த கவர்ச்சி என்ன? தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்.
He's the same yesterday, today and forever. Let us pray.
அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஜெபம் செய்வோம்.
Dear God, I have helped the people
at length, much longer than I intended.
அன்புள்ள தேவனே, நான் நினைத்ததற்கும் அதிகமாக ஜனங்களை நீண்ட நேரம் காக்க வைத்து விட்டேன்.
I pray God that something was said or done that will cause people out everywhere to understand.
ஏதோ காரியம் சொல்லப்பட்டோ அல்லது செய்யப்பட்டோ இருக்கிறது கர்த்தாவே, அது எல்லா இடங்களிலும் இருக்கிற ஜனங்களுக்கும் புரிந்து கொள்ளும்படியாக செய்ய வேண்டும் என்று நான்
ஜெபிக்கிறேன். காண்கிறதுனாலும்
புரிந்து கொண்டதனாலும் நீர்தான் உண்மையான கிறிஸ்து என்று அவர்கள் விசுவாசிக்கும்படியாக செய்யும்.
And the words that's being confirmed is a confirmation of His word being perfect and being fulfilled in its season.
உறுதிப்படுத்தப்படும் வார்த்தைகள் அவருடைய வார்த்தை பரிபூர்ணமானதென்றும் அதன் காலத்தின் அது நிறைவேறுகிறது என்றும் அதன் உறுதிப்படுத்தல் என்றும் விசுவாசிக்கும்படியாக செய்யும்.
Now Lord Jesus, from your own words, you said that the world would be in a Sodom condition.
இப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய சொந்த வார்த்தையிலிருந்து உலகம் சோதோமின் நிலைக்கு ஆகிவிடும் என்று நீர் கூறியிருக்கிறீர்.
We know that, we can look at it.
நாங்கள் அதை அறிந்திருக்கிறோம், எங்களால் அதை காண முடிகிறது.
And you said in that day, as it was in Sodom, there were three messengers sent to the Gentile and Hebrew world.
நீர் சொன்னீர், அந்த நாளிலே அது சோதோமின் நாளில் இருந்தது போல இருக்கும் என்று. புறஜாதியாரின் எபிரேயர் உலகத்திற்கு மூன்று தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள்.
And one of them, which was God Himself, the Son of Man,
அவர்களில் ஒருவர் தேவனே மனுஷகுமாரனாவார்.
Revealed Himself in a human form and performed a miracle insomuch that told Abraham what Sarah was doing behind him in the tent.
தன்னை ஒரு மனித ரூபத்தில் வெளிப்படுத்தி காட்டி ஒரு அற்புதத்தை செய்து, மேலும் சாராள் அவருக்கு பின்னால் இருந்த கூடாரத்தில் இருந்து கொண்டு என்ன செய்து கொண்டிருந்தாள் என்றும் கூறினார்.
You said it would repeat again when the whole Gentile world would be in a Sodom condition. And we're here, Lord.
அது மீண்டுமாய் அப்படியே செய்யப்படும் என்றும், அந்த நேரத்தில் உலகமானது சோதோமின் நிலைமையில் இருக்கும் என்றும் நீர் கூறினீர். இதோ நாங்கள் இருக்கிறோம் கர்த்தாவே.
Other prophecies confirming the same thing of sending Elijah in the last days, the spirit of Elijah upon the earth.
மற்ற தீர்க்கதரிசிகள் அதே காரியத்தை, கடைசி நாட்களில் எலியா அனுப்பப்படுவார், எலியாவின் ஆவி பூமியின் மேல் இருக்கும் என்று உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது.
To bring the hearts of the fathers or the children back to the fathers.
இது பிதாக்களின் இருதயத்தை அல்லது பிள்ளைகளின் இருதயத்தை பிதாக்களுக்கு திருப்பும்.
Now pray God that this hour that you will confirm your word, that you are the same yesterday, today and forever.
இந்த மணி வேளையில் நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் என்று நீர் உம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தி அருள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.
Grant it, Father. They are all yours.
பிதாவே, இதை அழியும் அவர்கள் யாவரும் உம்முடையவர்கள்.
I pray that you'll grant these blessings and confirm what's been said for the glory of God in the name of Jesus Christ. Amen.
நீர் இந்த ஆசீர்வாதங்களை அருளி தேவனுடைய மகிமைக்காக சொல்லப்பட்டவைகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமேன்.
Just speak a word. The man. Confirm a word.
ஒரு வார்த்தையை உரைக்க ஒரு மனிதனாய் இருக்க வேண்டும், ஒரு வார்த்தையை உறுதிப்படுத்த தேவனாய் இருக்க வேண்டும்.
To say something is one thing. God to do it is another thing.
ஏதோ ஒரு காரியத்தை கூறுவது என்பது அது ஒரு காரியம், தேவன் அதை செய்வது இன்னொரு காரியமாயிருக்கிறது.
God don't need any interpreter. He does his own interpretation.
தேவனுக்கு எந்த வியாக்கியானியும் அவசியமில்லை, அவர் தம்முடைய சொந்த வியாக்கியானத்தை செய்கிறார்.
Now we're fixing to have a prayer line to pray for the sick. God willing.
கர்த்தருக்கு சித்தமானால் இப்பொழுது நாங்கள் ஒரு ஜெப வரிசையை ஏற்படுத்தி வியாதியுற்றவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம்.
And we know that there's no one, no man, no woman, no human being, no angel that can heal you. For God has already did it.
உங்களை சுகப்படுத்த யாருமே எந்த மனிதனோ, எந்த ஸ்திரீயோ, எந்த மானிடனோ, எந்த தூதனோ கிடையாது. ஏனென்றால் தேவன் அதை ஏற்கனவே செய்துவிட்டார்.
He made the preparation. The only thing you have to do is receive it.
அவர் ஆயத்தம் செய்துவிட்டார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
There's no man, no angel, no nothing. Not even God himself can forgive you for your sins. It's already done. Jesus did that at the cross.
உங்கள் பாவங்களை மன்னிக்க அங்கே மனிதனோ தூதனோ ஒரு காரியமோ தேவனாலும் கூட மன்னிக்க முடியாது. அது ஏற்கனவே செய்யப்பட்டாயிற்று. இயேசு அதை சிலுவையில் செய்துவிட்டார்.
But it'll never prosper you anything or profit you anything until you accept it.
ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுமட்டாய் அது ஒருபோதும் உங்களுக்கு சுபிட்சத்தையோ அல்லது லாபத்தையோ கொண்டு வரப்போவதில்லை. புரிகின்றதா?
The only thing can be done is orders that's been given by God for believers to lay hands on the sick.
செய்யப்படக்கூடிய ஒரே ஒரு காரியம், விசுவாசிக்கின்றவர்கள் தங்கள் கரத்தை வியாதியஸ்தர்கள் மேல் வைக்க தேவனால் கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது.
That's been through the ages they've done that. Through revivals, and they've called it God.
அது காலங்களினூடாய் நடந்து கொண்டு வருகிறது. எழுப்புதல் கூட்டங்களின் மூலமாக செய்யப்படுகின்றன. அதை அவர்கள் தேவன் என்று அழைத்தார்கள்.
Abraham seen many signs, but there come a time when Abraham saw his last sign just before Sodom was burned.
ஆபிரகாம் அநேக அடையாளங்களை கண்டவன். ஆனால் சோதோம் பற்றி எரிகிறதற்கு முன்பாக ஆபிரகாம் தன் கடைசி அடையாளத்தை காண வேண்டியதான ஒரு நேரம் அவனுக்கு வந்தது.
That was God manifesting himself in the form of a man.
அது என்னவென்றால் தேவன் தம்மை தாமே ஒரு மனித ரூபத்தில் வெளிப்பட செய்த ஒன்றாய் இருக்கிறது.
You believe that?
நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா?
Did Jesus say it would repeat?
அதே காரியத்தை மீண்டுமாய் சம்பவிக்க செய்வார் என்று இயேசு கூறியிருக்கிறாரா?
Now how many in here and out on radio or out on the telephones across the nation, if you're still listening in, get ready now. For prayer. Be praying.
வெளியே தேசத்தினூடாக வானொலியில் இணைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அல்லது தொலைபேசியில் இணைக்கப்பட்டிருக்கிறவர்கள், நீங்கள் இன்னமும் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இப்பொழுது ஜெப வரிசைக்கு ஆயத்தமாகி ஜெபித்துக்
கொண்டிருங்கள்.
இங்கே கைகுட்டைகளை வைத்திருக்கின்ற உங்களையும் கூட.
Now, I cannot tell God what to do. No, far be it from me even trying it.
இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் என்னால் சொல்ல முடியாது. முடியாது அப்படி செய்ய முயற்சிப்பது எனக்கு தூரமாயிருப்பதாக.
He sovereign, he does what he wants to. I can only obey and I only can say what he says.
அவர் ஒப்பற்றவர். அவருக்கு என்ன விருப்பமோ அதையே செய்வார். என்னால் கீழ்படிய மட்டும்தான் முடியும். அவர் கூறுவதை மட்டுமே என்னால் கூற முடியும்.
And now, they're standing around the walls, they're packed in, it's congested.
இப்பொழுது அவர்கள் மதிலை சுற்றிலுமாய் நிறைந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். மிகவும் நெருக்கமாக இருக்கிறது.
I wonder if we could ask God on these words, what is this attraction?
இந்த கவர்ச்சி என்ன என்ற வார்த்தைகளை நம்மால் தேவனிடத்தில் கேட்க முடியுமா என்று ஆயத்தப்படுகிறேன்.
If God would move among us again, there may be strangers here, and move among us and show his blessed face among us.
தேவன் நம் மத்தியில் மீண்டும் அசைபாடுவாரானால் இங்கே ஒரு கால் அந்நியர்கள் இருக்கலாம். நம் மத்தியில் அசைபாடி அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட முகத்தை நமது மத்தியில் காட்டி,
show his spirit here,
அவருடைய ஆவியை இங்கே காட்டி,
show that he's the same yesterday, today and forever,
அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர் என்று காட்டி,
that every one of us after these two strong messages could believe it to be so. Could you do it? All right.
இந்த இரண்டு பலமான செய்திகளுக்கு பின்னர் நம்மில் ஒவ்வொருவராலும் அபிரமாய் விசுவாசிக்கக்கூடியவர்களாய் செய்வார் என்று பார்ப்போம். உங்களால் அதை செய்ய முடியுமா? சரிதானே?
Instead of calling a prayer line then, hot, congested, standing against wall.
இங்கு உஷ்ணமாயும் நெருக்கமாயும் சுவற்றின் மேல் சாய்ந்து கொண்டும் ஜனங்கள் இருப்பதனால் ஜெப வரிசை அழைப்பதற்கு பதிலாக, நான் இந்த பக்கமாக சுற்றி பார்த்து என் ஜெப வரிசையை அழைப்பேனானால் அங்கே நின்று கொண்டு உங்களால் அதை செய்ய முடியாது.
நான்
இந்த வழியாய் அழைக்க முடியுமா? வியாதியாயும் கட்டிலும் எல்லாமுமாய் படுத்துக் கொண்டிருக்கிற உங்களால் அதை செய்ய முடியாது. எனவே நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கேயே உட்கார்ந்து கொண்டு தேவனை விசுவாசியுங்கள்.
If you do have a prayer card, hold it. It'll be good.
ஒரு கால் உங்களுக்கு ஜெப அட்டை இருந்தால் அதை பற்றி கொண்டிருங்கள். அது நல்லதா இருக்கும்.
We'll get to you if you want to come through a line. But you don't have to come through a line.
நீங்கள் ஜெப வரிசையில் வர விரும்பினால் நாங்கள் உங்களிடம் வருவோம். ஆனால் நீங்கள் ஜெப வரிசையில் வர வேண்டிய அவசியம் இல்லை.
That Mr. Shepherd last Sunday night never come through no line.
அந்த ஒரு ஷெப்பர்ட் அவர்கள் கடந்த ஞாயிறன்று ஜெப வரிசையில் வரவே இல்லை.
I don't guess he had a prayer card.
அவரிடம் ஜெப அட்டை இல்லை என்று நான் நினைக்கிறேன்.
Mr. Shepherd here tonight.
திருவாளர் ஷெப்பர்ட் இன்று இங்கு இருக்கிறாரா?
Where is he? Is he here?
அவர் எங்கே இருக்கிறார்? இங்கே இருக்கிறாரா? அவர் பின்னால் உட்கார்ந்து இருக்கிறார். உம்மிடம் ஜெப அட்டை இருக்கிறதா திருவாளர் ஷெப்பர்ட்? உம்மிடம் இல்லை அல்லவா? அவரிடம் ஜெப அட்டை இல்லை. அவர் மீண்டும் இன்றிரவு இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் சகோதரன் ஷெப்பர்ட். அது உட்கார்ந்து இருப்பதற்கு நல்ல இடம்.
Not only have to be there, but just have faith.
நீங்கள் அங்கே இருக்கத்தான் வேண்டும் என்பதில்லை, ஆனால் விசுவாசத்தை உடையவளாய் இருங்கள்.
For remember, a little woman touched his garment and he felt it.
ஏனென்றால் நினைவிருக்கட்டும், ஒரு சிறு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டதும் அவர் அதை உணர்ந்து கொண்டார்.
And he's the same yesterday, today, and forever.
அவரோ நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார்.
And a Hebrew letter in the New Testament said that He's a high priest tonight that can be touched by the feeling of your infirmities.
புதிய ஏற்பாட்டிலுள்ள எபிரேயர் நிருபம், அவர் ஒரு பிரதான ஆசாரியர் என்றும், இன்றிரவு அவரால் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது.
You believe that? Have faith then.
நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள்.
Don't doubt it. Believe it. And it'll come to pass.
அதை சந்தேகியாதேயுங்கள், அதை விசுவாசியுங்கள், அது நிறைவேறுதலுக்குள் வரும்.
You can have what you've asked for if you can believe it, but you got to believe it.
உங்களால் விசுவாசிக்க கூடுமானால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக் கொள்வீர்கள், ஆனால் நீங்கள் அதை விசுவாசித்தாக வேண்டும்.
Will you do it? Will all of you believe it?
நீங்கள் அதை செய்வீர்களா? நீங்கள் எல்லாரும் அதை விசுவாசிப்பீர்களா?
How many will believe it now? God bless you.
எத்தனை பேர் இப்பொழுது அதை விசுவாசிக்க போகிறீர்கள்? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
I don't know who's who. I don't know none of you.
நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது, உங்களில் ஒருவரையும் எனக்கு தெரியாது.
It's not my business to know any of you. It's God's business to know these things.
உங்களில் யாரையுமே நான் தெரிந்திருக்க வேண்டும் என்பது என் வேலை அல்ல. இந்த காரியங்களை எல்லாம் அறிந்திருக்க வேண்டியது தேவனுடைய வேலையாயிருக்கிறது.
But he will do it if you believe it. Will you believe it now?
ஆனால் நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களானால் அவர் அதை செய்து காட்டுவார். இப்பொழுது நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா?
Now, dear God, surely we're not a bunch of hybrid Christians. We shouldn't be. Somebody has to be petted and babied.
இப்பொழுது அன்புள்ள தேவன், நிச்சயமாக நாங்கள் ஒரு கலப்பு கிறிஸ்தவர்கள் அல்ல. குழந்தைகளைப் போல தட்டி கொடுத்து கொஞ்சி நடத்தப்பட வேண்டியவர்களாயும் இல்லை.
You don't have that kind, Lord. You have rugged believers.
அந்த விதமான ஆட்கள் உம்மிடத்தில் இல்லை. உம்மிடத்தில் உள்ளவர்கள் கரடுமுரடான விசுவாசிகளே.
The very presence of God sets a man's heart on fire.
தேவனுடைய பிரசன்னமே ஒரு மனிதன் இருதயத்தை அனல் மூட்டும்.
Like Abraham, he believed God.
ஆபிரகாமை போன்று அவன் தேவனை விசுவாசித்தான்.
You made yourself known to him, then you appeared to him and performed a sign, and he believed you.
நீங்கள் உங்களை தானே அவர் அறியும்படியாய் செய்தீர்கள். பின்னர் நீர் அவனுக்கு தோன்றி ஒரு அடையாளத்தை செய்தீர், அவர் உம்மை விசுவாசித்தான்.
You turned his body back to a young man, and also his wife, which his wife was part of his own body.
நீர் அவனுடைய சொந்த சரீரத்தின் பாகமாகிய அவனுடைய மனைவியாகிய சாராளின் சரீரத்தையும் அவனுடைய சரீரத்தையும் வாலிப சரீரமாக மாறும்படி செய்தீர்.
Then come forth the new child, the promised son.
அதற்கு பின்னரே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த புதிய குழந்தை வெளிவந்தது.
God, you promised that it'd be the same thing in this day.
தேவனே, இந்த நாளிலே அதே விதமாக இருக்கும் என்று நீர் வாக்களித்திருக்கிறீர்.
I pray that you'll confirm this word.
இந்த வார்த்தையை நீர் உறுதிப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன்.
And we'll deal right on that one promise there, that it will be like it was in Sodom.
அந்த ஒரு வாக்குத்தத்தத்தின் பேரில் நாம் இன்று இடைபடுவோம். அதாவது சோதோமின் நாட்களில் இருந்தது போலவே இருக்கும்.
Just before Sodom was burnt and judgment struck Sodom, the Gentile world.
நியாய தீர்ப்பு சோதோமை தாக்கி சோதோம் எரிக்கப்படுவதற்கு முன்னர், புறஜாதியாரின் உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்னர் இருக்கும் என்று வாக்களித்திருக்கிறீர்.
So judgment is fixed to strike the Gentile world.
எனவே நியாய தீர்ப்பானது புறஜாதியாரின் உலகத்தை தாக்கும் நிலையில் இருக்கிறது.
And the Jews got 3.5 more years through the period of tribulation, Jacob's trouble, the continuing of the 70 weeks of Daniel.
யாக்கோபின் உபத்திரவம், தானியேலின் 70 வாரங்களின் தொடர்ச்சி உபத்திரவ காலம், இதற்கு யூதர்களுக்கு இன்னும் 3.5 வருடங்கள் இருக்கிறது.
But the Gentiles are numbered. It's time to go.
புறஜாதியாரின் நாட்கள் எண்ணப்பட்டாயிற்று. நாம் போக வேண்டியதான வேலையாயிருக்கிறது.
And you give that sign and you said it would be again.
நீர் அந்த அடையாளத்தை கொடுத்தீர், அது மீண்டும் சம்பவிக்கும் என்று கூறியிருக்கிறீர்.
Grant it, God. We're in your hands. Do with us as you see fit. In Jesus Christ's name, amen.
அதை அழியும் தேவனே, நாங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறோம். உமக்கு தகுதியாய் தோன்றுகிறதை எங்களுக்கு செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.
Now, don't be nervous. What would it be if I was nervous?
இப்பொழுது பயப்படாதிருங்கள். நான் பயந்து கொண்டிருந்தால் எப்படியாயிருக்கும்?
Now I'm making a thing here that it has to depend on the sovereignty of God.
இப்பொழுது இங்கே நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், அது முற்றிலுமாய் தேவனுடைய ராஜாதிபத்தியத்தை சார்ந்ததாக இருக்கிறது.
But why do I do this?
ஆனால் நான் ஏன் இதை செய்கிறேன்?
He said it would be. That settles it.
அப்படியா இருக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். ஆகவே அது காரியத்தை முடிக்கின்றது.
And if he makes himself that confirmed like that before you, well, can't you believe him? Certainly.
அது உறுதிப்படுத்தப்பட்டதாக அவர் தம்மை தாமே அந்த விதமாக உங்களுக்கு முன்பாக செய்வாரானால் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்களா? நிச்சயமாக.
You just have faith now and believe.
இப்பொழுது நீங்கள் அதை நம்ப மட்டும் செய்து விசுவாசியுங்கள்.
Let me just look around, see where the Holy Spirit will lead. What he'll do.
நான் சற்று சுற்றுமுற்றுமாய் பார்த்து பரிசுத்த ஆவியானவர் எங்கே நடத்துகிறார், என்ன செய்வார் என்பதை பார்க்கட்டும்.
I don't know what he'll do. That's up to him.
அவர் என்ன செய்வார் என்று எனக்கு தெரியாது, அது அவரை பொறுத்தது.
But if you just only have faith, only believe, all things are possible to them that believe.
ஆனால் உங்களால் மட்டும் விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கின்றவர்களுக்கு எல்லாம் கை கூடும்.
All of you believe that, raise up your hands and say, I do believe it. With all my heart, I believe it.
அதை விசுவாசிக்கிற யாவரும் கரங்களை உயர்த்தி நான் அதை முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிறேன் என்று கூறுங்கள். நான் இதை முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிறேன்.
3 will be a confirmation. If he'll do it 3 straight times to prove you that it's right.
3 என்பது உறுதிப்பாட்டின் எண்ணாக இருக்கிறது. அவர் அது சரி என்று நிரூபிக்க அதை 3 முறைகள் நேரடியாக செய்வாரானால் அது ஒரு உறுதிப்படுத்தலாயிருக்கும்.
I don't care where you are. Who you are, you just have faith and believe.
நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், நீங்கள் யார் என்பதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. நம்பிக்கை உள்ளவளாய் விசுவாசித்தால் போதும். இப்படி அப்படி நடக்காதீர்கள்.
Lady, praying. I don't know. You just sit where you're at. You don't have to come.
ஜெபித்துக் கொண்டிருக்கும் அம்மாளே, உங்களை எனக்கு தெரியாது. நீங்கள் இருக்கிற இடத்திலேயே இருங்கள். நீங்கள் இங்கு வர வேண்டிய அவசியம் இல்லை.
I don't know you, but you're holding a little girl in your hand or in your lap.
உங்களை எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் ஒரு சிறு பெண்ணை கையில் அல்லது மடியில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
I'm a total stranger to you. And the little girl looks normal. She looks well.
நான் உங்களுக்கு முற்றிலுமாக ஒரு அந்நியன். அந்த சிறிய பெண்ணை பார்த்தால் நன்றாகத்தான் சுகமாக இருக்கிறாள்.
She's a pretty little girl, a little red-headed girl.
அவள் ஒரு அழகான சிறு பெண், சிவப்பு மயிர் கொண்டவள்.
Looking here at her, she don't look like she's crippled or anything. I don't know what's wrong with her.
நான் இங்கே அவளை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அவள் ஏதோ ஊனமுற்றவளாகவோ அல்லது ஏதாகவோ காணப்படவில்லை. அவளுக்கு என்ன கோளாறு என்று எனக்கு தெரியாது.
Might not be for the child, it might be for you.
ஒருவேளை இந்த பிள்ளைக்காக இராமல் அது உங்களுக்காக இருக்கலாம்.
But I just happened to see you sitting there with that child praying.
ஆனால் நீங்கள் அந்த பிள்ளையோடு கூட உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை நான் கண்டேன்.
I have to talk to you a minute to catch your spirit like Jesus said to the woman, bring me a drink.
உங்களுடைய ஆவியோடு தொடர்பு கொள்ளும்படியாக இயேசுவானவர் ஸ்திரீயே தாகத்துக்கு தாய் என்று தீடுன்னு பேசினது போன்று உங்களுடன் ஒரு நிமிஷம் நான் பேச வேண்டும்.
Just to figure out one person.
ஒரு நபருடைய காரியம் என்னவென்று அறிய.
Brother Bryant, I'm sitting here. I know these people sitting here. They may be needy too. But you as a stranger.
சகோதரன் பிரைண்டும் மற்றவர்களும் இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். இங்கே உட்கார்ந்திருக்கிற ஜனங்களை எனக்கு தெரியும். அவர்களுக்கும் கூட தேவைகள் இருக்கலாம். ஆனால் நீங்களோ ஒரு அந்நியல்.
Do you believe me to be God's prophet?
நீங்கள் என்ன தேவனுடைய தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்கிறீர்களா?
Do you believe these things that you've heard tonight is the truth?
நீங்கள் இன்றிரவு கேட்ட அனைத்து காரியங்களும் சத்தியம் என்று விசுவாசிக்கிறீர்களா?
Now, if God will reveal to me something that you've done or something you ought not have done.
இப்பொழுது நீங்கள் செய்த ஏதாவது காரியத்தை அல்லது செய்திருக்க வேண்டிய ஏதாவது காரியத்தை
or something's wrong with you or what your desire is you'll know what's true or not won't you
அல்லது உங்களுக்குள்ள ஏதாவது கோளாறை அல்லது உங்களுக்குள்ள வாஞ்சையை தேவன் எனக்கு வெளிப்படுத்துவாரானால் உங்களுக்கு தெரியும் அது உண்மைதானா அல்லது இல்லையா என்று உங்களுக்கு தெரியாதா
if he'll do that will it confirm his word that he's the same yesterday today and forever and at St. Luke 17:30 is being manifested
அவரது செய்வாரானால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்றும் லூக்கா 17:30 வெளிப்பட்டது என்றும் அவருடைய வார்த்தையை அது உறுதிப்படுத்துமா
You believe it?
நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா?
Now the lady raised her hand. It were strangers.
நாங்கள் ஆண்டியர் என்ற அந்த ஸ்திரீ கை உயர்த்தி விட்டால்
I don't know you. But I'm trying to contact your spirit one person. So many of you pulling.
உங்களை எனக்கு தெரியாது. ஆனால் நான் உங்கள் ஆவியோடு தொடர்பு கொள்ள பிரயாசிக்கிறேன். ஒரு நபர் உங்களில் அநேகர் இருக்கிறீர்கள்.
Now you believe this with all your heart.
இப்பொழுது இதை நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிறீர்களா?
Now it is for the little girl. Not you.
இது இந்த சின்ன பெண்ணுக்காகவே அது உங்களுக்காக அல்ல.
Nervous. But it ain't the nervousness that's bothering you.
நீங்கள் பயப்படுகிறீர்கள் ஆனால் உங்களை தொல்லைப்படுத்துகிறது பயம் அல்ல.
The great thing on your heart's that little girl.
உங்கள் இதயத்தில் இருக்கிற மகத்தான காரியம் அந்த சிறு பெண்தான்.
You believe God can tell me what it is? You believe it?
அது என்னவென்று தேவனால் என்னிடத்தில் கூற முடியும் என்று விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா?
Would it help you? Would you believe then?
அது உங்களுக்கு உதவியாக இருக்குமா அப்பொழுது நீங்கள் விசுவாசிப்பீர்களா
It's a brain injury. That right?
அது மூளையில் ஏற்பட்ட காயம் அது சரிதானே
Now put your hand on the little child's head. Your hand.
இப்பொழுது உங்களுடைய கரத்தை அந்த பிள்ளையின் தலையின் மேல் வையுங்கள் உங்களுடைய கரத்தை
Dear God, you said these signs shall follow them that believe. They'll lay their hands on the sick and they shall recover.
அன்புள்ள தேவனே இந்த அடையாளங்கள் விசுவாசிக்கவர்களை பின்தொடரும் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அவர்கள் சுகமடைவார்கள் என்று நீர் கூறியிருக்கிறீர்
The woman is a believer.
இந்த ஸ்திரீ ஒரு விசுவாசி
Her hands upon the child. May it recover. In the name of Jesus Christ, I offer this prayer. Amen.
அவளுடைய கரம் பிள்ளையின் மேல் இருக்கிறது அவள் சுகமடைவாளாக இந்த விண்ணப்பத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏறெடுக்கிறேன் ஆமேன்
Now do you believe all of you?
இப்பொழுது நீங்கள் எல்லாரும் விசுவாசிக்கிறீர்களா
If thou canst believe, all things are possible. Certainly.
உங்களால் விசுவாசிக்க கூடுமானால் எல்லா காரியங்களும் கை கூடும் நிச்சயமாக
I know the lady sitting next to her, but she's so sincerely looking this way.
அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் ஸ்திரீயை நான் அறிவேன் ஆனால் அவளோ அவ்வளவு ஊத்தமாக இந்த வழியாய் பார்த்துக் கொண்டிருக்கிறாள்
I can't call her name, but if I look at her a minute, I would know.
அவளுடைய பெயரை என்னால் சொல்ல முடியவில்லை ஆனால் பரவாயில்லை ஒரு நிமிடம் அவளுடைய முகத்தை நோக்கி பார்த்தால் நான் அறிந்து
கொள்வேன்
அவளுடைய பார்வையினாலே அந்த ஸ்திரீயை நான் அறிந்து கொள்வேன் ஆனால் அவளுடைய கோளாறு என்னவென்று எனக்கு தெரியாது உங்களுடைய கோளாறு என்னவென்று தேவன் எனக்கு வெளிப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா
would it help you? Sugar diabetes.
அது உங்களுக்கு உதவி செய்யுமா அது சக்கரை வியாதி அது சரி என்றால் உங்கள் கரத்தை உயர்த்தி காட்டுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் அந்த அம்மாளுக்கும் கூட அதே வியாதி
தான்
அவளும் ஒரு அந்நியல்
The other lady's praying for somebody. A crippled child. You'd believe with all your heart, God would grant it.
அந்த அம்மாள் வேறொருவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள் அது ஒரு ஊனமுற்ற குழந்தைக்காக நீங்கள் அதை உங்கள் முழு இருதயத்தோடும் விசுவாசிப்பீர்களேயானால் தேவன் அதை உங்களுக்கு அருளி செய்வார்
Somebody back in here.
இங்க யாரோ பின்னால் இருப்பவர்கள்
Man sitting over there trying to get rid of smoking cigarettes.
அங்கே ஒரு மனிதன் புகைப்பிடித்தலை முற்றிலுமாய் விட்டுவிட வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்
You believe God will take him away from you? All right.
அந்த பழக்கத்தை உங்களிடத்திலிருந்து தேவன் எடுத்து போடுவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா சரி
You believe? You can have it.
நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா அப்படியானால் அதை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம்
I've never seen the man in my life.
அந்த மனிதனை என் ஜீவியத்தில் நான் கண்டதே இல்லை
Here's a man, see a dark shadow hanging over this man right here, laying on a cot like or a chair.
இங்கே ஒரு மனிதன் இருக்கிறார் இங்கேயே கட்டிலிலோ அல்லது நாற்காலியிலோ இருக்கும் அந்த மனிதனின் மேல் அந்த கருத்த நிழல் தொங்கிக் கொண்டிருக்கின்றதை பாருங்கள்
He's dying. He's shattered. He's got cancer.
அவர் மரித்துக் கொண்டிருக்கிறார், அவர் நேரிடப்பட்டிருக்கிறார், அவருக்கு புற்றுநோய் இருக்கிறது.
I don't know the man, never seen him.
அந்த மனிதனை எனக்கு தெரியாது, அவரை பார்த்ததே கிடையாது.
God knows all about you.
உன்னை குறித்த எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார்.
It's the truth, sir.
அதுதான் உண்மை ஐயா.
You believe God could tell me something about you, would it help you to receive your healing?
உங்களை குறித்த ஏதாவது காரியத்தை தேவனால் என்னிடம் சொல்லக்கூடும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? உன்னுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ள அது உனக்கு உதவியா இருக்குமா?
He was brought here by a friend.
ஒரு நண்பனால் நீ இங்கே கொண்டு வரப்பட்டாய்.
But you're not from here. You're somewhere where there's a big body of water that people fishes at. Albany, Kentucky.
ஆனால் நீ இந்த இடத்தை சேர்ந்தவன் அல்ல. எங்கேயோ தண்ணீர் நிறைந்துள்ள ஏதோ இடத்தில் அநேகர் அங்கே மீன் பிடிப்பார்கள். அங்கே இருந்து வந்தவர். ஆம், ஆல்பேனி கண்டேக்கில் இருந்து வந்தவர். அது உண்மை. விசுவாசித்து நீங்கள் சுடங்கு மனிதராய் வீட்டுக்கு போகலாம். அது போய்விட்டது என்று விசுவாசியுங்கள். நீங்கள் அதை விசுவாசித்தால் கூடும். நீங்கள் அதை விசுவாசிக்கத்தான் வேண்டும். அது உனக்காக செய்யப்பட்டது என்று விசுவாசியுங்கள்.
From Tennessee, got a boy who's got asthma, not here, but you breathe, and he'll be healed.
நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் டென்னசியிலிருந்து வருகிறீர்கள். ஆஸ்துமா வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒரு மகன் இருக்கிறான். இங்கே இல்லை, ஆனால் அவன் சுகமடைவான் என்று நீர் விசுவாசிக்கிறீரா?
And take your handkerchief on your hand there to him. He'll be healed. You'll believe it.
அப்படியானால் நீர் உம்முடைய கைக்குட்டையை உம்முடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு போங்கள். நீங்கள் அதை விசுவாசித்தால் அவன் குணமாகி விடுவான்.
The lady crying, sitting across from Dr. Vail there.
அங்கே டாக்டர் வெயிலுக்கு எதிரில் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிற அந்த அம்மாள்,
she shattered also a dark shadow. I never seen the woman in my life. But she's got cancer.
அவளும் கூட நேரிடப்பட்டிருக்கிறாள். அதிலும் கருத்த நிழல். அந்த திரியன் ஜீவியத்தில் நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் அவளுக்கு புற்றுநோய் இருக்கிறது.
She'll die if something isn't done for her.
அவளுக்கு ஏதாவது காரியம் உடனடியாக செய்யப்படவில்லை என்றால் அவள் மரித்து போவாள்.
You believe he'll heal you, lady?
அவர் உன்னை சுகப்படுத்துவார் என்று ஸ்திரியே நீ விசுவாசிக்கிறாயா?
You can have your healing if you'll just believe.
உன்னால் விசுவாசிக்க கூடுமானால், நீ விசுவாசித்தால் சுகத்தை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும்.
There's a little lady sitting right behind her with a handkerchief up over her mouth.
அவளுக்கு நேர் பின்னாக ஒரு அம்மாள் தன் கைக்குட்டையை வாயின் மேல் வைத்து பொத்திக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள்.
She's also got ulcered stomach. Sick.
அவளுக்கு குடலில் புண் இருக்கிறது. வியாதியா இருக்கிறாள்.
You've been having passing out spells, blinding, falling out.
உனக்கு அடிக்கடி வலி வருகிறது. கண் பார்வை அடைந்து போய் மயங்கி கீழே விழுகின்றாய். யாரோ உன்னை இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள்.
Somebody brought you here.
உன்னை யாரோ இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள்.
Got female trouble.
உனக்கு ஸ்திரீகளுக்கு ஏற்படும் கோளாறு இருக்கிறது.
If you believe, you can go home, be well.
நீ விசுவாசித்தால் வீட்டிற்கு போய் சுகமாயிருக்கலாம்.
You young man, you're a stranger sitting right here in front of me, looking at me.
எனக்கு நேராக உட்கார்ந்து நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் உன்னைதான். மாலிபனே, நீ எனக்கு ஒரு அந்நியன்.
What are you, Puerto Rican or something?
நீ எங்கிருந்து வந்தாய்? பியூரிட்டோ ரீக்கனா அல்லது வேறு எங்கிருந்தோவா? ஆமாம்.
I'm a stranger to you. You know that you're not even from my country.
நான் உனக்கு ஒரு அந்நியன். உனக்கு அது தெரியும். நீ எங்கள் தேசத்திலிருந்து வந்தவனும் அல்ல.
But you believe that God can give you the desire of your heart?
உன்னுடைய இருதயத்தின் வாஞ்சையை தேவனால் உனக்கு கொடுக்க முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா?
If I tell you what your desire is, will you receive it?
உன்னுடைய வாஞ்சை என்னவென்று நான் உனக்கு கூறுவேனால் நீ அதை ஏற்றுக்கொள்வாயா?
You're seeking the baptism of the Holy Ghost. That is true.
நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாடிக்கொண்டிருக்கிறாய். அது உண்மை.
Receive the Holy Ghost, my brother.
என் சகோதரனே, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளு.
There's a colored man sitting way back here. Got a burden on his heart. As far as wife.
இங்கே ஒரு கருத்த மனிதன் பின்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய பாரம் இருக்கிறது. அந்த பாரம் அவருடைய மனைவியின் மேல் இருக்கிறது.
She's not here even.
அவளும் இங்கே இல்லை.
She's got trouble with her feet.
அவளுக்கு பாதத்தில் தொல்லை இருக்கிறது.
You believe in a healer? You do?
அவர் உன்னை சுகப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா?
You're a stranger here. You're from across the sea. You're from Jamaica.
நீ இங்கே ஒரு அந்நியனாய் இருக்கிறாய். நீ கடல் கடந்து வந்திருக்கிறாய். நீ ஜமேக்காவில் இருந்து வந்திருக்கிறாய்.
You believe God can tell me who you are?
நீ யார் என்று தேவனால் எனக்கு சொல்ல முடியும் என்று விசுவாசிக்கிறாயா?
Mr. Brady.
Mr. Braden.
You believe?
நீர் விசுவாசிக்கிறீரா?
Jesus Christ is the same yesterday, today and forever.
இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார்.
This lady sitting right back over this end, next to Mrs. Wright there. She's got a burden on her heart.
இந்த சகோதரி பின்னாக இந்த கோடியில் திருமதி ரைட் அவர்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாள். இருதயத்தில் அவளுக்கு ஒரு பாரம் இருக்கிறது.
She's praying for her daughter. She's up for an operation.
அவள் தன் மகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடக்க போகிறது.
You believe with all your heart for her? She won't need it if you'll get her to believe it.
அவளுக்காக உன் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறாயா? உன்னால் மட்டும் அவளை விசுவாசிக்க வைக்க கூடுமானால் அவளுக்கு அது தேவையாயிருக்காது.
என்னால்
சுகப்படுத்த முடியாது.
Way back down in the nursery, I see the spirit of the Lord, an angel, light moving in the nursery.
பின்னால் உள்ள சிறு பிள்ளைகளின் அறையில் கர்த்தருடைய ஆவியானவர் அல்லது தூதன் ஒரு வெளிச்சம் அந்த அறையில் அசைத்துக் கொண்டிருப்பதை நான் காண்கிறேன்.
It's over a young woman, and she's got a spiritual trouble she's wondering about.
அந்த வாலிபமான ஸ்திரீயின் மேல் அது இருக்கிறது. அவளுக்கு ஒரு ஆவிக்குரிய தொல்லை இருக்கிறது. அதை குறித்து அவள் வியந்து கொண்டிருக்கிறாள்.
Seems like I ought to know the woman somehow.
எப்படியோ அந்த பெண்ணை எனக்கு தெரியும் போல் இருக்கிறது.
A young woman. She's also got a female disorder.
ஒரு வாலிப ஸ்திரீ, அவளுக்கும் கூட ஸ்திரீகளுக்குள்ள கோளாறு இருக்கிறது.
Yes. Her name is Mrs. West. She's from Alabama. Miss David West.
ஆம், அவள் பெயர் திருமதி வெஸ்ட். அல்பாமாவில் இருந்து வருபவர் திருமதி டேவிட் வெஸ்ட்.
Believe. God will grant it to you.
விசுவாசி, தேவன் உனக்கு அதை தந்தருளுவார்.
It shall be light.
Amen.
And in that day when the Son of Man is being revealed,
மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் வெளிச்சம் உண்டாகும்.
If that isn't Jesus Christ the same yesterday and forever, I don't know nothing about it.
அது நேற்று மீண்டும் என்று மாறாதவரான இயேசு கிறிஸ்துவாக இராமற் போனால் அதை குறித்து எனக்கு வேறு ஒன்று தெரியாது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா?
All things are possible to them that believe.
விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லா காரியங்களும் கைகூடும்.
Out upon the microphones across the land now, and in this tabernacle, how many of you will raise your hands and say, I am a believer?
தேசத்தினூடாக வானொலி தொலைபேசி மூலமாய் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த ஜெப கூடாரத்தில் இருப்பவர்களுக்கும் உங்களில் எத்தனை பேர் கைகளை உயர்த்தி நான் ஒரு விசுவாசி என்று சொல்லக்கூடும்? தேசத்தில் உள்ளவர்களே, இங்குள்ள எல்லாருமே கையுயர்த்தி
உள்ளனர்.
அங்கே தேசத்தின் ஊடாக கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களைத்தான் உங்கள் கரங்களை உயர்த்தி இருக்கிறீர்கள், சந்தேகமே இல்லை.
Now, close your eyes. Just drop your hands upon somebody near you.
இப்பொழுது உங்கள் கண்களை மூடுங்கள். உங்கள் கரங்களை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் மேல் வையுங்கள்.
Take a hold of their hand. Lay it upon their shoulder.
அவர்களுடைய கரங்களை நீங்கள் பற்றி பிடித்து அவர்கள் தோள்களின் மேல் உங்கள் கரத்தை வையுங்கள்.
I got my hands on the handkerchiefs.
நான் என்னுடைய கரத்தை கைகுட்டைகளின் மேல் வைத்திருக்கிறேன்.
Look what's been done today. Look what's done now.
இன்றைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். இப்பொழுது என்ன நடந்தது என்று பாருங்கள்.
Beholding his hallowed face, aglow with love divine.
தேவிய அன்பினால் ஜொலிக்கும் அவருடைய பரிசுத்தமானதை நோக்கி பார்த்துக் கொண்டே,
blessed partakers of his grace as gems in his crown to shine.
அவருடைய கிருபையின் ஆசீர்வதிக்கப்பட்ட பங்காளிகளாய் அவருடைய கிரீடத்தில் ரத்தினங்களாய் பிரகாசிப்போம்.
Now pray. Let's pray. Everywhere.
இப்பொழுது ஜெபிப்போம். எல்லா இடங்களிலும் இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம்.
Dear God, the hour has arrived.
அன்புள்ள தேவனே, அந்த வேளை வந்துவிட்டது.
What meaneth this? God fulfilling his word.
இதன் அர்த்தம் என்ன? தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார்.
What's the attraction, Lord?
கவர்ச்சிதான் என்ன கர்த்தாவே?
It's God fulfilling his word.
அது தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதே.
What is this out across the nation through the medium of a telephone?
தேசத்தின் ஊடாக தொலைபேசியில் இணைக்கப்பட்டு,
that hundreds of people had their hands laid on one another across the nation from one coast to the other.
நூற்றுக்கணக்கான ஜனங்கள் ஒருவர் மேல் ஒருவர் கரங்களை வைத்து ஒரு கரையிலிருந்து மறுகரை மட்டுமாய்,
from the north to the south, east to the west,
வடக்கிலிருந்து தெற்கு மட்டாய் கிழக்கிலிருந்து மேற்கு மட்டாய் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காரியம்
என்ன?
இதோ இங்கே வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
Many of the states, Mexico, Canada, and we got our hands laid on one another.
அநேக நாடுகள், மெக்சிகோ, கனடா நாடுகளில் இருந்து வந்தவர்கள், நாங்கள் ஒருவர் மேல் ஒருவரை கரங்களை வைத்திருக்கிறோம்.
God fulfilling his word.
தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்.
How is this that a person could stand here by the Holy Spirit and call a man like he did Simon Peter?
எப்படி ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் நின்று கொண்டு அவர் சீமோன் பேதுருவுக்கு செய்தது போலவே இன்னொரு மனிதனை பெயர் சொல்லி அழைக்க முடியும்?
Your name is Simon. You are the son of Jonas.
உன்னுடைய பெயர் சீமோன், நீ யோனாவின் குமாரன் என்றார்.
Go get your husband and come here.
நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார்.
I have no husband.
எனக்கு புருஷன் இல்லை என்றார்.
Truly you have five.
உண்மையாகவே உனக்கு ஐந்து புருஷர்கள் இருந்தார்கள் என்றார்.
She said, I know that Messiah is coming to do this, but who are you?
அவள் சொன்னால், இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மேசியா வருகிறார் என்று நான் அறிவேன், ஆனால் நீர் யார் என்று கேட்டாள்.
She said, I'm he.
அதற்கு அவர், நானே அவர் என்றார்.
And you're the same yesterday, today and forever.
நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறீர்.
And you promise the works that I do shall ye do also. More than this shall you do, because I go to the Father.
நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் நான் செய்த கிரியைகளை காட்டிலும் நீங்கள் இதை பார்க்கிலும் அதிக கிரியைகளை செய்வீர்கள்.
And behold, in the last days I'll send you the Elijah the prophet.
இதோ கடைசி நாட்களில் தீர்க்கதரிசியாகிய எலியாவை உங்களிடத்திற்கு அனுப்புவேன்.
And he'll change the thoughts of the people.
அவன் ஜனங்களின் கருத்துக்களை மாற்றி போடுவான்.
Turn the hearts of the children back to the apostolic teaching of the Bible.
பிள்ளைகளுடைய இதயங்களை பிதாக்களுக்கு திருப்புவான், மீண்டும் வேதாகமத்தின் அப்போஸ்தல உபதேசத்துக்கு திருப்புவான்.
And it shall be light about the evening time.
சாயங்கால நேரத்திலே வெளிச்சம் உண்டாகும்.
Here we are, great God of heaven.
மகத்தான பரலோகத்தின் தேவனே, இங்கு நாங்கள் இருக்கிறோம்.
The hour is here.
அந்த வேளையானது இங்கு இருக்கிறது.
The hands are upon the people.
கரங்கள் ஜனங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது.
Satan, you're defeated. You are a liar.
Satane, நீ தோற்கடிக்கப்பட்டாய். நீ ஒரு பொய்யன்.
And as a servant of God, and a servant,
தேவனுடைய ஒரு ஊழியக்காரன் என்ற முறையில், ஊழியக்காரர்கள் என்ற முறையில்,
we command that in the name of Jesus Christ that you obey the word of God and go out of the people, because it's written, in my name they shall cast out devils.
தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து ஜனங்களை விட்டு வெளியே போ என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் உனக்கு கட்டளையிடுகிறோம். ஏனென்றால் என் நாமத்தினால் அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள் என்று எழுதியிருக்கிறது.
All the people may be set free.
எல்லா ஜனங்களும் விடுவிக்கப்படுவார்களாக.
Grant it, dear God.
அதை அழியும் அன்புள்ள தேவனே.
You are the God of heaven that defeated that day with an attraction on Mount Calvary. All sickness and diseases and all the works of the devil.
கல்வாரி மலையின் மேல் ஒரு கவர்ச்சி உடனே அந்த நாளன்று எல்லா வியாதிகளையும் நோய்களையும் பிசாசின் சகல கிரியைகளையும் தோற்கடித்த பரலோகத்தின் தேவன் நீரே.
You are God, and the people are healed by your stripes. They are free in the name of Jesus Christ. Amen.
நீர் தேவன், உம்முடைய தழும்புகளால் ஜனங்கள் சுகமடைகிறார்கள், அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.
God, every handkerchief that's laying here, while the Spirit of God is present,
தேவனே இங்கே கிடக்கின்ற ஒவ்வொரு கைகுட்டையும் தேவனுடைய ஆவியானவர் இங்கு இருக்கிறீர்களே,
while the anointing of Jesus Christ is upon the people, and the great signs that he promised are being fulfilled,
இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் ஜனங்கள் மேல் இருக்கையிலே அவர் வாக்களித்த மகத்தான அடையாளங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்க,
and the earth is trembling, the earthquakes are happening, the great signs that he told in the scripture being fulfilled, in the evening light shining.
பூமி நடுங்கிக் கொண்டிருக்கிறது, பூமி அதிர்ச்சிகள் சம்பவித்துக் கொண்டிருக்கின்றது. அவர் சொன்ன மகத்தான அடையாளங்களும் வேத வார்த்தைகளும் நிறைவேறிக் கொண்டிருக்க சாயங்கால வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது.
I lay my body across these handkerchiefs, representing this whole body of believers from east, west, north and south.
கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்த வந்த விசுவாசிகளின் சரீரத்தின் பிரதித்துவமாக நான் என்னுடைய சரீரத்தை இந்த கைகுட்டலின் மேல் வைத்து,
and Say to the devil, in the name of Jesus Christ, leave every patient these are laid upon. To the honor and glory of the word of God.
தேவனுடைய வார்த்தையின் மகிமைக்காகவும் கனத்திற்காகவும் இந்த கைக்குட்டைகள் யார் யார் மேல் வைக்கப்படுகின்றதோ அவர்கள் ஒவ்வொருவரையும் விட்டு வெளியேறும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சாத்தானுக்கு கூறுகிறேன்.
In the name of the word of God, Jesus Christ of Nazareth. Amen.
தேவனுடைய வார்த்தையாகிய நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஆமென்.
Now, quietly, sanely, soberly, in your right mind, as believers.
இப்பொழுது அமைதியாகவும் தெளிந்த புத்தியோடும் நிதானத்தோடும் உங்களுடைய சரியான சிந்தையோடும் விசுவாசிகள் என்ற முறையில்
Do you now believe and accept your healing from God Almighty in the name of Jesus Christ? If you do, hold up your hand.
இப்பொழுது நீங்கள் விசுவாசித்து சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து உங்களுடைய சுகத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அப்படியானால் உங்கள் கரங்களை உயர்த்தி பிடியுங்கள்.
All out in the lands, hold up your hands out there.
தேசத்தின் ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களே, அங்கேயே நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள்.
Every person in here, as far as I can see, had their hands up.
இருக்கின்ற ஒவ்வொருவரும் என்னால் பார்க்கக்கூடிய மட்டுமாய் எல்லாருமே கரங்களை உயர்த்தி இருக்கிறீர்கள்.
Inside, outside, against the windows, in the doors, in the nurseries, and all around, everywhere, people with their hands up.
உள்ளேயும் வெளியேயும் ஜன்னல்களிலேயும் கதவுகளிலேயும் பிள்ளைகள் அறையிலேயும் எல்லா இடங்களிலும் கரங்கள் உயர்த்தப்பட்டவாறு இருக்கிறது.
They accepted.
அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள்.
Satan is defeated.
சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான்.
The stripes of Jesus Christ heals you.
இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள் உங்களை சுகப்படுத்தினது.
And the presence of Jesus Christ verifies the fact that he's a living today, ever able to keep every promise that he made. Amen.
இன்றைக்கும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதும் அவர் அளித்த வாக்குத்தத்தை அவர் என்றென்றைக்கும் காத்துக்கொள்ள போதுமானவராய் இருக்கிறார் என்பதுமான உண்மையை இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் நிரூபிக்கிறது. ஆமேன்.
I believe him, don't you?
நான் அவரை விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
Now let us stand up to our feet.
இப்பொழுது நாம் யாவருமாக எழுந்து நிற்போம்.
In the name of the Lord Jesus, accepting everything that's been done or said.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செய்யப்பட்ட அல்லது கூறப்பட்ட எல்லா காரியங்களையும் ஏற்றுக்கொண்டு
We love him with all of our hearts.
அவரை நம்முடைய இருதயங்களோடும் நாம் அவரை நேசிக்கிறோம்.
We cherish him with all that's in us.
எங்களில் இருக்கின்ற யாவற்றோடும் நாங்கள் அவரை எங்களுடைய சிந்தையில் வைத்து போற்றுகிறோம்.
As you go to your different homes from tonight, God go with you.
இப்பொழுது நீங்கள் கலைந்து வெவ்வேறு இடங்களில் உள்ள உங்கள் வீடுகளுக்கு இன்றளவு திரும்பி போகையில் தேவனே அவர்களோடு செல்வீராக.
God give you the Holy Ghost if you don't have the Holy Ghost.
உங்களிடத்தில் பரிசுத்த ஆவி இல்லை என்றால் தேவன் தாமே பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தருவாராக.
Every man, woman, boy or girl here that's not been baptized in the name of Jesus Christ, there's clothes.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றிராத ஒவ்வொரு புருஷனுக்கும் ஸ்திரீக்கும் பையனுக்கும் பெண்ணுக்கும் மாற்று வஸ்திரங்கள் தயாராயிருக்கிறது.
Don't put off tomorrow what can be done today.
இன்றைக்கே செய்யக்கூடியதை நாளைக்கு என்று தள்ளி போடாதீர்கள்.
Tomorrow may be too late.
நாளை என்பது ஒரு கால் கடந்து போனதாக இருக்கலாம்.
Sufficient for today, for the day is the evil thereof.
இன்றைக்கு இன்றைய நாளின் பாடு போதும்.
There's ministers standing waiting. Clothes are waiting. No excuses. Are you waiting?
அங்கே ஊழியக்காரர்கள் நின்று கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாற்று வஸ்திரங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன. சாக்கு போக்கு கிடமில்லை. நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிறீர்களா?
If you are, you believe. No matter how you've been baptized, sprinkled, poured, whatever it is, it's an error.
நீங்கள் காத்துக் கொண்டிருந்து விசுவாசித்தால், நீங்கள் எவ்விதமாக ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும் தெளிக்கப்பட்டிருந்தாலும் ஊற்றப்பட்டிருந்தாலும் எப்படியா இருந்தாலும் சரி, அது ஒரு தவறுதான்.
The light has come. Come believe and be baptized.
வெளிச்சம் வந்துவிட்டது, வாருங்கள், விசுவாசியுங்கள், ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
Every one without the Holy Ghost, may you receive the Holy Ghost. Every one of you.
பரிசுத்த ஆவியை பெற்றிராத நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியை
In the full divine power and love that he promised you to make you a new creature in him. God bless you.
அவருக்குள் உங்களை புது சிருஷ்டிகளாக்க அவர் உங்களுக்கு வாக்களித்த பரிசுத்த ஆவியை தெய்வீக வல்லமையோடும் அன்போடும் நிறைவாய் பெற்றுக் கொள்வீர்களாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Now, till next Sunday morning at 9:30, let's sing this little song that we used to sing years ago.
இப்பொழுதிலிருந்து அடுத்த ஞாயிறு 9:30 மட்டுமாக வருஷங்களுக்கு முன்பாக நாம் வழக்கமாக பாடும் இந்த பாட்டினை பாடுவோம்.
Don't forget the family prayer.
குடும்ப ஜெபத்தை மறக்க வேண்டாம்.
Jesus wants to meet you there.
தேவன் உங்களை அங்கே சந்திக்க விரும்புகிறார்.
He will take your every care.
உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார்.
Don't forget the family prayer.
குடும்ப ஜெபத்தை மறக்க வேண்டாம்.
Let's sing it together now.
இப்பொழுது நாம் யாவருமாய் சேர்ந்து பாடுவோம்.
Don't forget the family prayer. Jesus wants to meet you there. Hey, he will take your every care. Oh, don't forget the family prayer. Now, as we sing it again, shake hands with the pilgrim next to you. See? As we sing it.
நாம் அதை மறுபடியும் பாடும்போது நமக்கு அடுத்துள்ள புனித யாத்திரிகளுடன் கை குலுக்குவோம். பாருங்கள், நாம் பாடிக்கொண்டிருக்கும் போதே கை குலுக்குவோம்.
Don't forget the family prayer. Oh, Jesus wants to meet you there. He will take your every care. Oh, don't forget the family prayer. Don't you love him?
நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா?
I love him because he first loved me and purchased my salvation. That was attraction on Mount Calvary.
நான் அவரை நேசிக்கிறேன் ஏனென்றால் முந்தைய அவர் என்னை நேசித்து என் ரட்சிப்பை கல்வாரின் சிலுவையில் கிரியம் கொடுத்து வாங்கினார். அதுதான் அந்த கவர்ச்சி.
Same attraction on Sunset Mountain.
அதே கவர்ச்சி தான் சூரியாஸ்தமன மலையின் மேலும் இருந்தது.
Mount Nebo, Mount Sinai, all the different mountaintop experiences.
நேபோ மலையின் மேலும் சீனாய் மலையின் மேலும் பல வித்தியாசமான மலைகளின் உச்சியின் மேலும் அதே காரியம்தான்.
All right, let's sing it now.
சரி, இப்பொழுது நாம் அந்த பாட்டை பாடுவோம்.
Loving, say amen.
அவரை நேசிக்கிற யாவரும் ஆமென் என்று சொல்லுங்கள்.
Now just think of what he's done for you.
இப்பொழுது அவர் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என்று சற்று சிந்தித்து பாருங்கள்.
Think that you could be out there in a bar room tonight.
சிந்தித்து பாருங்கள், நீங்கள் அங்கு எங்கேயோ இன்றிரவு மது அருந்தும் இடத்தில் நீங்கள் இருந்திருக்கலாம்.
You probably would have been in the grave like I should have been outside the mercies of God.
தேவனுடைய இரக்கங்களுக்கு புறம்பே நான் இருக்க வேண்டியது போன்றதான எங்கே சபக்குடியில் நீங்கள் ஒரு கால் இருந்திருக்கலாம்.
What did he do for you?
அவர் உனக்காக என்ன செய்தார்?
Oh, how could we keep from loving him?
ஓ, நாம் எப்படி அவரை நேசிக்காமல் இருக்க முடியும்?
Don't make any what anybody says. He's first.
மற்றவர்கள் என்ன கூறினாலும் அது எவ்வித வித்தியாசத்தையும் உண்டாக்காது. முதலாவது அவரே.
Let's close our eyes. Bow our heads as we sing it to him now.
நாம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை வணங்கினவாறு நாம் அவருக்காக இதை பாடுவோமாக.
He likes songs, singing hymns.
அவருக்கு பாடல்கள் என்றால் பிடிக்கும். அவருக்கு ஸ்தோத்திர பாடல்கள் பிரியம்.
Let's sing it to him now.
இப்பொழுது இதை அவருக்காக பாடுவோம்.
With our heads and hearts bowed in his presence.
அவருடைய சமூகத்தில் நம்முடைய தலைகளும் இருதயங்களும் வணங்கினவாறு இருக்க.
Gratefulness for what our eyes have seen, what our ears have heard.
நம்முடைய கண்கள் கண்டவைகளுக்காகவும் நம்முடைய காதுகள் கேட்டவைகளுக்காகவும்.
What's recorded in God's word, what his promise has been to us today. God bless you.
தேவனுடைய வார்த்தையில் எழுதப்பட்டவைகளுக்காகவும் இன்றைக்கு நமக்குள்ள அவருடைய வாக்கு தத்தங்களுக்காகவும் நன்றி உள்ளவர்களாயிருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
We have a guest with us tonight, a brother, Ned Iverson.
formerly a Presbyterian minister.
இன்றிரவு நம்முடன் ஒரு விருந்தாளியாக ஒரு சகோதரன் இருக்கிறார், நெட் இன்னர்சன். முன்னதாக ஒரு பிரஸ்பிட்டீரியன் போதகராக இருந்தவர்.
His father's brothers are Presbyterian minister.
அவருடைய தகப்பனார், அவருடைய சகோதரர்கள் யாவரும் பிரஸ்பிட்டீரியன் போதகர்கள்.
He, I understand, was baptized today again in the name of Jesus Christ.
அவர் இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார் என்று அறிந்து கொண்டேன்.
He's a minister and a good one at that.
அவர் ஒரு போதகர், போதகத்தில் சிறந்தவர்.
And now I'm going to ask him, as I believe him to be God's servants, to ask God's blessings upon this congregation as you go to your home.
அவர் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் என்று நான் விசுவாசிப்பதனால் நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு போகையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இங்கே குழுமையுள்ளோர் மேல் இருக்கும்படியாக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப் போகிறேன்.
Brother Iverson, come forward. While we have our heads bowed in prayer. God bless you, my brother.
சகோதரன் ஐவர்சன், நாங்கள் எங்கள் தலைகளை வணங்கினமாறு இருக்கையிலே முன்பாக வாருங்கள். என் சகோதரனே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக.